God bless you, brother.
இப்பொழுது அவர் அதை ஒருபோதும் முடிக்கவில்லை. நானோ என்னுடைய திருமணத்துக்கு நான் பிந்துவிட்டேன். நான் சிறிது காலம் தாழ்ந்து பிறந்தேன். திருமணத்திற்கும் எனக்கு நேரம் பிந்துவிட்டது. என்னுடைய அடக்கத்திற்கும் நான் பிந்துவிட எனக்கு இயலும் என்றால் என்று கூறினேன். அந்த ஒன்றுதான் உண்மையாகவே காலம் தாழ்ந்து நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இல்லை, நான் புறப்பட முடியாமல் இருக்கும்படி வீட்டிலோ அநேக தொலைபேசி அழைப்புகள் எனக்கு உண்டாயிருந்தன. என் மனைவியும் மற்றவர்களும் வீட்டை விட்டு சீக்கிரமாகவே புறப்பட்டு விட்ட பிறகு உடனேயே எனக்கு அநேக வேலைகள் உண்டாயிருந்தன. பிறகு அநேக இடங்களிலிருந்து மக்கள் ஜெபித்துக் கொள்ள வந்தனர். இப்பொழுதுதான் நான் உள்ளே நுழைகிறேன். ஒரு சகோதரனுக்காக கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படுத்த உண்டாயிற்று. சுகவீனமான நிலையில் அங்கே பின்னால் நின்று கொண்டிருக்கிற சகோதரியே, நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படியே ஓய்வின்றி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறேன். ஜார்ஜியாவில் இருந்தும் மற்றும் கனடா தேசத்திலிருந்தும் மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் இருந்தும் இங்கு வந்திருக்கிற என் நண்பர்கள் சிலரோடு நான் கைகுலுக்க கூட என்னால் இயலாமல் இருக்கிறது. உங்களோடு கைகுலுக்க இயலாமல் போனதற்காக நானோ மிகவும் வருந்துகிறேன். அடுத்தபடியாக இன்றிரவில் சகோதரன் ஃப்ரெட் சாத்மன் அவர்கள் எங்கே இருக்கிறார்? ஃப்ரெட் அவர்களே, நீங்கள் கண்ணாவிலிருந்து என்னை தொலைபேசியில் கூப்பிட்ட அந்த வேலை உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? நீங்கள் அப்பொழுது அங்கிருந்து வந்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் மோட்டார் வாகனத்தில் வர வேண்டாம் என்று உங்களுக்கு கூறினீர்கள் அல்லவா? ஆனாலும் நீங்கள் அப்படித்தான் வந்தீர்கள். அவருடைய மோட்டார் வாகனம் நொறுங்கி சேதமடைந்து அவருடைய மனைவி ஏறக்குறைய கொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. குடும்பத்தினரும் கூட அவரது மூக்கு உடைந்துவிட்டது. இதனால் அவர்கள் யாவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். சற்று நேரத்திற்கு முன்னால் பிற்பகலில் நான் புறப்பட்டுக் கொண்டிருக்கேன். இங்கு நின்று கொண்டிருக்கும் சகோதரன் பென் அவர்கள் என்னண்டையிலே வந்தார். ரோசல்லாவும் அங்கே வந்து நான் வீட்டுக்கு போகிறேன் என்றாள். நானோ ரோசல்லா என்றேன். அதற்கவளோ என்ன விஷயம் சகோதரன் பிரணாம் அவர்களே என்று கேட்டாள். அப்பொழுது நான் அதை பற்றி விசித்திரமாக உணர்கிறேன் என்று கூறினேன். பாருங்கள், அதற்கவளோ ஏதாவது சம்பவிக்கப் போகிறதா என்று கேட்டாள். அப்பொழுது நான், எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று என்னை எச்சரித்தது போல் எனக்கு தென்படுகிறது என்றேன். சில நிமிடங்களுக்கு முன்பாக அவள் என்னை அழைத்து அவள் ஒரு விபத்தில் சிக்கியதாக தெரிவித்தாள். ஒருவருமே காயப்படவில்லை. ஆனால் அது கர்த்தருடைய கரமாக இருந்தது. வடக்கே எங்கும் பரியாயிருக்கிறது. எனவே அதில் அவள் சறுக்கி விழுந்து விட்டாள். இந்தியானா போலீசார் இடத்தில்தான் அவளது வாகனம் பனியில் பாதை விட்டு இந்த விதமாக வேகமாக சறுக்கி சென்றது. ஓ கத்தாவே, எனக்கு உதவி செய்யும் என்று அவள் அந்த சமயத்தில் கதறினாள். அப்பொழுது வாகனமானது மீண்டும் இந்த பக்கமாக சறுக்கிக் கொண்டே வந்து சாலையில் சரியான பாதைக்குள் வந்து மீண்டும் சரியாக ஓட ஆரம்பித்தது. அவள் சாலையில் சரியானபடி வாகனம் போவதை பார்த்தபொழுது, என்னே அந்த ஆபத்திலிருந்து தப்பித்ததை குறித்து நான் எவ்வளவாய் நன்றியுள்ளவளாய் இருக்கிறேன் என்று கூறினாள். ஏனென்றால் மற்ற மோட்டார் வாகனங்களோ மிக வேகமாக அதே பாதையில் வந்து கொண்டிருந்தன. எனவே அவள் சாலை கப்பால் சென்று வாகனத்தை நிறுத்தினாள். ஒரு கோப்பை காபி வாங்கி அருந்துவதற்காக அவள் நிறுத்தினாள் என்று நான் நம்புகிறேன். அவ்வாறு தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு வெளியே வருவதற்கு முன்னர் பின்னால் வந்த வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து மோதி வாகனங்கள் யாவுமே அங்கு அடுக்கடுக்காக குவிந்து போய்விட்டன. ஆனால் அவள் சிறிது அதிர்ச்சி அடைந்தது மாத்திரமே தவிர மற்றபடி வேறு கெடுதல் ஏதும் ஏற்படவில்லை என்று கூறினாள். ஆனால் அவள் கத்தருக்கு நன்றி தெரிவிக்க விரும்பி என்னை தொலைபேசியில் அழைத்து தான் சேதம் ஏதும் அடையாமல் தப்பித்ததற்கு சபையானது கத்தருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளவும் மேலும் தான் பத்திரமாக வீடு போய் சேர தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொண்டாள். பாருங்கள், அவள் இப்பொழுதுதான் வாகனம் ஓட்டுவதற்குரிய உரிமம் பெற்றுள்ள ஒரு புதிய வாகன ஓட்டுபவராவாள். எனவே நான் மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். ஆனால் அந்த கத்தருடைய எச்சரிக்கைகளை கவனத்தில் எடுத்துக் கொள்வது எப்பொழுதும் பயனளிக்கிறதாகவே இருக்கிறது. நல்லது, எனக்கு ஒரு நாள் வேலை போய்விடும் என்றால் ஒரு நாள் வேலையானது என்ன? வாகனத்தில் சேதமடைந்த பின்பகுதியை சீர் செய்வதற்காகவும் செலவை விட அது ஒன்றும் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தப் போகிறதில்லை. எனவே கத்தரோடு தங்கியிருப்பது எவ்வளவோ மேலானதாகும். அது சரியானதுதானே? அவர் நமக்கு ஏதாவது சொல்வாரானால் அதிலே நாம் நிலைத்திருப்பது நமக்கும் நல்லதாகும். ஏனென்றால் அவர் எப்பொழுதும் சரியானவராக இருக்கிறார். அவர் அவ்வாறு இருக்கவில்லையா? எப்பொழுதும் அவர் சொல்வது சரியாகத்தான் இருக்கும். இப்பொழுது ஓ, இந்த வாரமானது அற்புதமான வாரமாக இருந்திருக்கிறது. இந்த அற்புதமான வாரத்தை பற்றி தேவனிடத்திலும் உங்களிடத்திலும் எவ்வாறு எனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது என்று எனக்கோ தெரியவில்லை. என் வாழ்க்கையில் நான் பிரசங்கித்த நாட்களிலேயே இந்த 8 நாட்கள் தான் மிகவும் மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கின்றன. அது உண்மையே. கர்த்தருடைய காரியங்கள் அநேகமானவைகளை நான் கற்றுக் கொண்டுள்ளேன். அவருடைய மென்மையான இரக்கங்களை பற்றி அறிந்து கொண்டேன். அவர் என்னவெல்லாம் நமக்கு செய்திருக்கிறார் என்பதை பற்றியும் சபையில் அவருடைய ஆவியானது மீண்டும் கிரியை செய்வதையும் நான் அறிந்து கொண்டேன். மீண்டும் சபையில் ஆவியின் வரங்கள் கிரியை செய்வதை காண்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புரிகிறதா? இப்பொழுது ஒரு தடவை நீங்கள் வெளியே போயிருக்கும் சமயம் யாராவது ஒருவர் உள்ளே நுழைந்து சபையை அசுத்திப்படுத்துவார்கள் என்பது போன்று தென்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அவர்கள் எதையாவது செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். வரங்களை நீங்கள் கிரமீணப்படுத்தினால் தேவன் உங்களை கிரமீணப்படுத்துவார். புரிகிறதா? அது உண்மையே. அவைகளை நீங்கள் சீர்படுத்திட வேண்டும். நாமோ அது எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் அது அதனுடைய ஒழுங்கின்படி இருக்க வேண்டும். இவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசுகிற விஷயத்திலும் அந்த ஒழுங்கு இருக்க வேண்டும். வெறுமென வேத வாக்கியங்களை மேற்கோள் காட்டுதல் மட்டும் போதாது. ஆனால் என்ன சம்பவிக்கப் போகிறதோ அதை பற்றி முன்னுரைத்தல் இருக்க வேண்டும். நீங்கள் அதனோடு தொடர்ந்து உண்மையான பயபக்தியோடு இருப்பீர்களாயின் அது ஆரம்பிக்கும். ஒரு சபையில் யாராவது ஒருவர் ஒழுங்கான வழியை விட்டு விலகிச் சென்றால் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக யார் அதை செய்கிறவர்கள் என்பதை உரைத்திடுவார். அப்பொழுது சம்பந்தப்பட்டவர்கள் கடிந்துரைக்கப்பட்டு குத்தப்பட்டு பீடத்தண்டை சென்று அறிக்கையிடுவார்கள். அதற்காகத்தான் வரங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே இருக்கிற நமது மெய்ப்பராகிய சகோதரன் நெவில் அவர்களை பார்க்கையில், அவர் ஒரு காலத்தில் கூச்ச சுவாவம் கொண்ட ஒரு விதமாக மறைந்து கொள்ளுகிற ஒரு வாலிபனாக இருந்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் அதாவது பெந்தேகோஸ்தை பொறுத்தமட்டில் அவர் அதை ஒருபோதும் பிடித்துக் கொள்ளவே மாட்டாரோ என்பது போல் தோன்றியது. ஆனால் அவர் எழுந்து நின்று பாஷைகளை வியாக்காரம் செய்து தீர்க்க தரிசனம் சொல்வதை பார்க்கையில், அவர் நீண்ட அனுபவத்திற்குள்ளாக வந்துவிட்டார் என்று நான் உங்களுக்கு கூறுவேன். உண்மை. நாம் நமது மெய்ப்பிற்காக ஜெபிப்போமாக. பாருங்கள், சபையில் வரங்கள் வர ஆரம்பிக்கின்றன. இங்கே இன்னொரு எளிய தாழ்மையான சகோதரன் ஒருவர் இங்கெங்கோதான் இருக்க வேண்டும். அவர் எப்பொழுதும் இங்கே இருக்கிறார் என்றே நான் யூகிக்கிறேன். சகோதரன் இக்கிம் பாதம் என்ற சகோதரன் தான் அவர். அவர் சபையின் தர்மகர்த்தாக்களில் ஒருவராக முன்பு இருந்தார். அவர் ஒரு எளிய தாழ்மையான விலையேறப்பட்ட தேவபக்தி உள்ள மனிதனாவார். அவர் அந்நிய பாஷைகளில் பேசும் வரத்தை பெற்றிருக்கிறதை பார்க்கையில், சகோதரர் இக்கிம்பாதம் இவ்வாறெல்லாம் செய்வார் என்று யார் எண்ணி பார்த்திருக்க முடியும்? அவரும் கூட ஒரு நாணமுள்ள மறைந்து கொள்ளும் சுவாபம் கொண்டவர். யாருக்கும் தெரியாமல் பின்னால் அமர்ந்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், தேவனோ அவ்விதமான ஒரு மனிதனை எடுத்து உபயோகிக்க முடியும். பாருங்கள், ஏனென்றால் அவர் தன்னை முன்னுக்கு தள்ளிக்கொண்டு ஏதாவது செய்ய விரும்புவதில்லை. அவர் அவ்வாறு செய்ய விரும்பி இருந்திருப்பாரே, ஆனால் அவர் பெருமையுள்ளவராய் இருந்திருப்பார். ஆனால் அவரோ அப்படி செய்ய விரும்பாமல் இருக்கிற வரையிலும் அவ்விதமாக தேவன் அவரை ஒருவேளை உபயோகிக்க முடியும். ஜூனி இங்கிருக்கிறார். அவர் ஓ அவரின் இடத்திலிருந்து நேராக அங்குள்ள அந்த கம்பத்தின் பின்னால் இருக்கிறார். அநேகர் அந்நிய பாஷைகளில் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன் என்பதை பற்றி நான் கூறுவேன். அவை யாவுமே தேவனிடத்திலிருந்தே வருகிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் யாருக்காவது எங்காவது ஏதாவது அர்த்தமில்லாமல் எதையாவது நீங்கள் ஒதுக்க செய்ய முடியாது. எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாத அல்ல என்று வேதம் கூறுகிறதை நீங்கள் அறிவீர்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு பாஷைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்றுதான் அர்த்தமாகிறது. ஏதோ ஒரு அர்த்தமில்லாமல் நீங்கள் எதையும் உரைக்க முடியாது. நான் ஆப்பிரிக்காவுக்கு செல்கிற வரையிலும் அதை பற்றி நான் இது இவ்வாறு இருக்கும் என்று வேந்து கொண்டிருந்ததுண்டு. அங்கே நான் அந்த அநேக விதமான சத்தங்களை கேட்டு அது யாரோ ஒருவருடைய பேச்சு என்பதை கண்டுகொண்டேன். சில வேளைகளில் அது ஒரு தூதனின் பேச்சாகவும் இருக்கிறது. ஆனால் ஜூனி ஜாக்சன் அவர்கள் ஒரு நாணமுள்ள பின்னே மறைந்தே இருந்து வந்த மிகவும் மென்மையான நகர்புறத்து பிரசங்கியாக எலிசபெத் இந்தியானாவில் மெத்தோடிஸ்ட் சபையில் இருந்து வந்தார். அப்பிரதேசம் நாட்டை விட்டே மிகவும் தூரத்தில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியின் பக்கமாக இருந்தது. அமைதியாக இருப்பார், ஒன்றும் அதிகமாக பேச மாட்டார், பின்னாலேயே மறைந்து கொண்டிருப்பார். சில வேளைகளில் நான் அவரை பார்த்து அசைத்து கைகுலுக்கி ஏதாவது சொல்லுங்கள் ஜூனி, என்னை பார்த்துக் கொண்டே அங்கே அப்படியே அமர்ந்திருப்பதை விட்டுவிடுங்கள் என்று கூற வேண்டும் போல் தோன்றியதுண்டு. நாங்கள் காட்டில் வெட்டப்பட்ட அடிமரத்தில் உட்கார்ந்து கொள்வோம். அவர் உட்கார்ந்து கொண்டு, நல்லது, நான் கருதுகிறேன் எல்லாம் சரிதான் என்பார். அப்பொழுது நானும், ஓ ஜூனி, உங்களுக்கு பதில் நானே பேசிவிடலாம் போல் நான் உணர்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஏனென்றால் நீங்கள் என்னிடம் மிக மெதுவாக பேசுகின்றீர்கள் என்று அவரிடம் கூறுவதுண்டு. தேவனோ அவர் கன்னிய பாஷைகளில் பேசும் வரத்தை அளித்துள்ளார். என் வாழ்க்கையில் இதைவிட மிக தெளிவான பாஷையை ஒருபோதும் கேட்டதே இல்லை. புரிகிறதா? சபையில் அவரை கவனித்து பாருங்கள். மற்ற பெண்மணியை பற்றி அறிந்திராத இந்த ஒரு பெண்மணி பேசியதை பார்த்தீர்களா? அவர்களோ ஒருவரை ஒருவர் இன்னார் என்று அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் ஒரே விதமான துணியில் பேசியதை பாருங்கள். அது வியாக்கியானம் செய்யப்பட்ட பொழுது அதே துணியில் உயிரெழுத்துக்களையும் நிறுத்தற்குறிகள் யாவும் அதே விதமாக திரும்ப துணித்ததை கேட்டோம். செய்தியானது சபைக்கு பரிபூர்ணமாக இருந்தது. அது எவ்வாறு இருக்கிறது என்பதை பாருங்கள். இப்பொழுது நாமோ இதற்காக தேவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் நெஞ்சை நிமித்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் உங்களை மட்டம் தட்டிக் கொண்டு விடுவீர்கள். அப்பொழுது பிசாசு உங்களை பற்றிக் கொள்வார். எனவே தாழ்மையோடு இருங்கள். ஓ கத்தாவே, என்னை பின்னாலேயே மறைத்து வையும். வேலைக்கு முன்பாக நான் என்னை உயர்த்தி கொள்ளாதபடி செய்யும் என்று அவரிடத்தில் கூறுங்கள். அவர் ஒருபோதும் சரியான வழியை விட்டு விலகி செல்ல மாட்டார். சில சமயம் நீங்கள் அப்படி செய்தால் அப்பொழுது இங்கிருக்கிற மேய்ப்பர் அதை பற்றி உங்களுக்கு சுட்டிக்காட்டுவார். பாருங்கள், நான் பிரசங்கம் நிகழ்த்திக் கொண்டிருக்கையில் அப்பொழுது வரங்கள் குறுக்கிடக் கூடாது. வழக்கமாக சபையில் வரங்கள் நல்ல விதமாக கிரீ செய்து கொண்டிருக்குமானால் மற்ற ஆராதனைக்கு முன்பாக நமக்கோ இன்னும் கூடுதலான கூட்ட வேலையை நாம் உடையவர்களாக அப்போது இருப்போம். அந்த விஷயத்தில் கத்தர் உங்களோடு கிரீ செய்வாராக. நீங்கள் பாருங்கள், ஏனென்றால் செய்தி அளிக்கும் வேளையில் இந்த பாகம் குறுக்கிடாமல் இருக்கத்தக்கதாக அப்படி இருக்கட்டும். நாம் சபையில் கூடி வந்திருக்கையில் சற்று நேரம் நீங்கள் அமைதியாக இருத்தல் வேண்டும். ஆனால் தேவன் கொடுக்கத்தக்க செய்தியை வைத்திருப்பாராயில் எங்காவது அதை அவர் கொண்டு வருவார். பாருங்கள், அவர் கிரீ செய்ய விடுங்கள், ஆனால் அது வேத போதனையின்படியே தான் இருக்கும். ஒருவேளை சகோதரன் நெவில் அவர்கள் அந்த காரியங்களை பற்றி கோதிப்பார், நாம் அதன்படி செய்ய முயல்வோம். நான் அவருக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்ய முயல்வேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து எங்களால் முடிந்த அளவு அது எவ்வாறு உபயோகிக்கப்பட வேண்டும் என்கிற விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக காண்பிப்போம். என்னுடைய போலந்தநாட்டு சகோதரனே, நீங்கள் நன்றாக இருப்பதாக உணர்கின்றீர்களா? அது அருமையாயிருக்கிறது. ஓ, கர்த்தர் எப்படியாய் அவரை ஆசீர்வதித்தார். 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெறப்போகிற ஒரு காரியத்தை பற்றி அவருக்கு கூறினேன். அவர் ஒரு கண்டிப்பான கிறித்துவாதி. அவர் மிகவும் குழம்பி போயிருந்தார். அன்று நாளில் கர்த்தர் ஒரு மனிதன் வருகிறார். கருமையான முடிவுடையவரும் பழுப்பு நிற கண்களை உடையவரும் கனத்த தேகமுள்ளவருமானவராக இருப்பார். அவரை திருப்பி அனுப்பிவிடாதே, நான் தான் அந்த மனிதனை உடத்தில் அனுப்புகிறேன் என்று கூறினார். அவர் எங்கே குழப்பமடைந்திருந்தாரோ அதை குறித்ததான வேத வசனத்தை நான் எடுத்து ஒரு சிறு துண்டு காகிதத்தில் அதை எழுதி அங்கே வைத்தேன். சிறிது நேரம் கழித்து அவர் இங்கே வந்தார். அப்பொழுது என் மனைவியோ, இங்கே ஒரு மனிதர் உங்களை காண வந்திருக்கிறார் என்று கூறினார். அதற்கு நான், அவர்தான் அந்த மனிதர், அவரை உள்ளே கொண்டு வா என்று கூறினேன். பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினாலே அவருக்கு சொல்லப்பட்டதை பற்றி என்னிடம் அவர் கூறினார். எவ்விதமாக அவர் விசுவாசித்திருந்தார் என்பதை பற்றியும் தன் ஜனங்களின் மத்தியில் செய்தியை பற்றிக் கொண்டிருந்ததை பற்றியும் அவர் கூறினார். அதே சமயத்தில் அவர் குறை கூறப்பட்ட போதிலும் செய்தியோடு உறுதியாக நிலைத்திருந்திருக்கிறார். சிறிது காலத்துக்கு முன்பாக ஒரு கூட்டத்தில் நான் அவரது பெயரை சொல்லி அழைத்தேன். நான் அந்த பெயரை எவ்வாறு உச்சரித்தேன் என்பது எனக்கு தெரியாது. நான் அந்த பெயரை அக்கூட்டத்தில் ஒவ்வொரு எழுத்தாக அல்லது ஏதோ ஒன்றாக அல்லது வேறு விதமாக பிரித்து கூறினதாக கூறினார். அவர் தன்னுடைய கரத்தில் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருந்ததாகவும் அதற்கு முகத்தில் வடுக்கள் நிறைந்ததாகவும் அது முழுவதும் குணமடைந்ததாகவும் கூறினார். கர்த்தர் எவ்வாறு, அதாவது அப்பொழுது நானோ, நல்லது, இப்பொழுது உங்களுக்கு தேவையானது என்னவெனில் நீங்கள் சபைக்கு போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று கூறினேன். நான் மலை உச்சியிலே சற்று நேரத்துக்கு முன்பாக அவரை சந்தித்தேன். ஏனென்றால் அவர் இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றார். இப்பொழுது அவர் முழுவதும் திருப்தி அடைந்தவராக நல்ல உணர்வோடு வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார். அவர் வரவிருக்கும் நாட்களில் ஒன்றில் போலந்திலும் ஜெர்மனியிலும் இன்னும் அங்குள்ள ஏனைய இடங்களிலும் எனக்கு மொழிபெயர்ப்பாளராக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என் சகோதரனே. அநேக பெரிய காரியங்களை நம்முடைய கர்த்தர் செய்கிறார். அவருடைய இரக்கத்தை நாம் காண்கையில் அவர் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய திசைகளிலெல்லாம் இருந்து தன்னுடைய அருமையான பிள்ளைகளை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அவர்களை ஒன்றாக சேர்த்து வெளியே பிரித்தெடுத்து அசைத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவோ காரியங்கள் கூறப்பட வேண்டியதாக உள்ளது. இப்பொழுது அடுத்த ஞாயிறு இரவு மறந்துவிட வேண்டாம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு இரவில் நமக்கு, அதாவது அடுத்த ஞாயிறு காலையில் ஒருவேளை சுகமளித்தல் ஆராதனை இருக்கும். நான் இவ்வாறு கூறுவதற்கான காரணம் என்னவெனில், ஒரு ஞாயிறு காலையில் அளவுக்கு அதிகமான நபர்கள் இருந்தால் நான் அப்பொழுது ஞாயிறு இரவில் அதை வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் பாருங்கள். ஆனால் ஞாயிறு காலையிலேயே நாம் எல்லோருக்கும் ஜபித்து அனுப்பிவிட முடிந்தால் அதுவும் நல்லதுதான். புதன் இரவு வாரத்தின் நடுவில் நடத்தப்படும் ஒரு ஜபக்கூட்டமாகும். இங்கே அருகாமையில் வீடுகளை உடையவர்கள் இங்கே கூடி வந்து அந்த ஜபக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். அதில் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். பாருங்கள், ஜபியுங்கள், நெருக்கமாக தேவனை தேடுங்கள். உங்கள் மத்தியில் ஒருபோதும் மதவெறி நுழைந்துவிட இடம் கொடுத்து விடாதீர்கள். ஒரு பொய்யை ஏற்றுக்கொள்ளக் கூடாதபடி உண்மையானது மிதமெஞ்சி உள்ளது. பாருங்கள், எனவே தவறான பாதையில் போய்விடாதீர்கள், சரியானதில் நிலைத்திருங்கள். ஒரு பழக்கப்பட்ட ஆமையின் சத்தத்தை நான் கேட்டேன். அதை நான் அநேக ஆண்டுகளாக கேட்டு பழக்கமானதாகும். அது சகோதரன் ரசல் கிரிச் தான். அன்று இரவில் பேட்டி அவர்கள் தான் அந்நிய பாஷையில் பேசியது என்று என்னிடம் கூறினார்கள். பேட்டி அவர்களே, எங்கே இருக்கிறீர்கள்? தேனே, இங்கே இருக்கிறாயா? ஆம் என்றே. நான் அவளை பார்த்தால் அவளை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டேன். ஆனால் நான் அவளை என்னுடைய கரங்களில் குழந்தையாயிருக்கையில் சுமந்து இதே இடத்தில் கத்திருக்கிற பிரதிஷ்டை செய்தேன். மேடாவோ, அவள் இப்பொழுது ஒரு அழகான இளம் வாலிப பெண்ணாக பரிசுத்தாவின் வல்லமையை தன்மையில் பெற்றுக் கொண்டவளாக இருக்கிறாள் என்று கூறினார். ரசல் அவர்களே, நீங்கள் ஒரு ஐஸ்வர்யவான். ஆம், நீங்கள் அப்படித்தான். சகோதரி கிரீச் எங்கே இருக்கிறார்கள்? நான் அவர்களை பார்க்கவே இல்லை. இங்கே எங்காவது இருக்கிறார்களா? ஓ, அங்கே பின்னால் இருக்கிறார்கள். ஓ சகோதரி கிரீச் அவர்களே, அவிதமான ஒரு பிள்ளையை தேவன் உங்களுக்கு கொடுத்ததற்காக நான் எவ்வளவாய் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். அதாவது ஏன் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நீங்களோ உணர்கிறதில்லை. இளம் வாலிப பருவத்திலே பெண் பிள்ளைகளோ கொக்கரித்துக் கொண்டும் நகைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், வாத்து போன்ற சிகை அலங்காரம் கொண்ட இந்த பையன்களோடு அர்த்தமற்ற காரியங்களையும் இன்னும் பிற காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சிறுபெண்ணோ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருக்கிறாள். ஓ என்ன பெந்தேகோஸ்தே பிரசங்கிகளே, எத்தனை புருஷன்மார்கள் தங்களுடைய வாலிப பெண்கள் சுழன்று நடனமாடும் ராக் அண்ட் ரோல் குழுவினரோடு நடனமாட வெளியே போகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களால் காண முடிந்தால் அவர்களுடைய முழு ஜீவியத்தை ஒப்புக் கொடுப்பார்களா? அதை மதிப்பிடுங்கள். சகோதரனே, நீங்கள் அங்கே அரசாங்கத்தினரிடையே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிவேன். நானும் கூட என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அநேக நாட்கள் பாடுபட்டிருக்கிறேன் சகோதரனே. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தேவனோ உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் பலனளிக்கிறார். ஆம், உண்மையாகவே நான் திரும்ப அளிப்பேன் என்று அவர் கூறுகிறார். பேட்டி, தேனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உன்னை பார்த்தால் என்னால் நீ யார் என்று அறிந்து கொண்டிருக்க முடியாது என்று நான் யோசிக்கிறேன். தேனே, ஆனால் அந்த நேர்பாதை விட்டு விலகாது. ஒரு எலுமிச்சையாக இருப்பதை பொன்னிற ஆப்பிள் படம் போல ஏமாற்றி காட்டுவதைப் போல் பார். பிசாசு உனக்குள் அந்த விதமாக எதையாவது போட்டு விடுவதை அனுமதித்து விடாது. அதை அப்படியே போட்டுவிட்டு விலகிவிடு. உன் கண்களை சிலுவையின் மேல், கிறிஸ்துவின் மேல் வைத்துவிடு. வேலையானது சமீபித்து விட்டபடியினால் முன்னேறி சென்று கொண்டே இரு. புரிகிறதா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து இன்னும் எத்தனையோ புத்திமதிகளை நான் சொல்லிக் கொண்டே போகலாம். அநேகரை நான் சந்திக்கவே முடியாமல் போய்விட்டது. இந்த வாரம் முழுவதிலும் 50 பேர்களுக்கு கூட நான் ஜெபிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். வருவோரும் போவோர்களும் அவசர அழைப்புகளும் இருந்தன. ஆனால் நானோ தீவிரமாக ஆய்ந்து படித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அடுத்த ஞாயிறு கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு காலையில் ஜனங்களுக்காக ஜெபிப்போம். அதற்கு கர்த்தர் தாமே இறங்கி வந்து நமக்கு மகத்தான வல்லமையை அருளி நமக்கு தம்மை வெளிப்படுத்தி தரும்படி கேட்போம். ஓ, இந்த சபை காலத்து குறித்து ஆரம்பிக்கிறதை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் அவற்றின் இறுதியானது இதுதான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது இச்சபை காலமானது 7 சபை காலங்களின் முடிவாக இருக்க போகிறது. நீங்கள் அதனை கேட்டு மகிழ்ந்துள்ளீர்களா? இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், நான் துவக்கத்தில் கூறினது போலவே முடிவிலும் இதை கூறுகிறேன். அநேக காரியங்கள், அதாவது நீங்கள் அநேக காரியங்களை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவைகளை எனக்கு எதிராக்கிக் கொள்ள வேண்டாம். பாருங்கள், எவ்வாறாயிரும் என்னை நேசியுங்கள், ஏனென்றால் நீங்கள் என்ன செய்தாலும் அல்லது என்ன கூறினாலும் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டாக்காது. நான் உங்களை பற்றி ஒரே விதமாகத்தான் கருதுவேன். இன்னும் கூடுதலாக ஏதாவது இருக்குமானால் உங்களை பற்றி நான் இன்னும் கூடுதலாக சிந்தித்துக் கொள்வேன். ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை தேவன் அறிவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளும் எந்த ஒரு மனிதனையும் நான் நேசிக்காமல் இருந்ததில்லை. புரிகிறதா? நான் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த போதிலும் நான் ஒருபோதும் உங்களுக்கு எதிராக எந்த விதமான கசப்போ அல்லது அலட்சியமோ கொண்டிருக்கவில்லை. ஒரு மேஜையில் நாம் அமர்ந்திருக்கையில் நம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பணியாரத்தை சாப்பிடுகிறவர்களாக இருப்போம். அதே போல் இங்குள்ள காரியமும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்கிறது என்பதில் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் செய்யாவிடில் நாம் அதை செய்தாக வேண்டும். நாம் அதை செய்கிற வரையிலும் நாம் தேவனுக்குள்ளாக ஒருபோதும் அதிக தூரம் செல்ல மாட்டோம். ஒரு விஷயத்தை மறந்திட வேண்டாம், வரங்களிலெல்லாம் மிகப்பெரிய வரமானது அன்பு என்பதை ஒருபோதும் மறந்திட வேண்டாம். நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கு கொடுத்தாலும் சகல அறிவையும் நான் உடையவனாய் இருந்தாலும் நான் ஒன்றுமில்லை. நிறைவானது அன்பு வரும்பொழுது அனைத்து ஆவிக்குரிய வரங்களும் அன்போடு இசைந்ததாய் இல்லாவிடில் அது ஒன்றுமில்லை. வேறேதும் ஒழிந்து போகும், ஆனால் அன்போ நிலைத்திருக்கும். அது 1 கொரிந்தியர் 13 உள்ளது. இப்பொழுது இன்றிரவில் இந்த மகத்தான சபைக்காலத்திற்குள் பிரவேசிக்கிறோம். ஓ என்ன, இன்றிரவு 9 மணிக்கு மேல் கால் மணி நேரம் அதிகமாக ஒருவேளை நமக்காகலாம். இப்பொழுது இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் உட்கார வைக்க போதுமான இடவசதி இல்லை என்பதற்காக லட்சகமாகவே நான் வருந்துகிறேன். சரியாக கூறினால் நாம் அதை உடையவர்களாக இல்லை, ஆனால் ஒரு நாளில் நமக்கு இடம் கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் எனக்கு ஒரு தயவு செய்ய வேண்டுகிறேன். என்னுடைய நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு நாளில் எனக்கு அது எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் பாருங்கள், நேரமானது சமீபித்து விட்டது. பார்த்தீர்களா? இப்பொழுது இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது, நீங்கள் எனக்காக எப்பொழுதும் ஜெபியுங்கள். நினைவிருக்கட்டும், எவ்வளவு உத்தமமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நான் அறிந்த மட்டும் உத்தமமாக இருந்திருக்கிறேன். பாருங்கள், நான் இனி குழந்தை இல்லை என்பதை நான் உணர்கிறேன். எனக்கோ 51 வயதாகிறது. நான் அதாவது தேவனை அழைக்கும் வரையில் நானாக போக முடியாது. நான் எந்த விதமாக போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அந்த வழியாகத்தான் நான் செல்வேன். பாருங்கள், அவிதமாகத்தான் அது இருக்கும். ஆனால் என்னவாயினும் நான் உத்தமமாயிருந்து சத்தியத்தை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். எனவே சில சமயங்களில் அது ஒரு தனிமையாக சஞ்சரிப்பதாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் அவர் உங்களோடு இருக்கிற வரையிலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டாக்கிவிடப் போகிறது? புரிகிறதா? இப்பொழுது இந்த மகத்தான சபைக்காலத்திற்குள் நாம் பிரவேசிக்கும் முன்னர் சற்று நேரம் மீண்டும் நாம் ஜபத்திற்காக எழுந்திருக்க முடியுமா என்று நான் அறிய விரும்புகிறேன். பாருங்கள், அவ்வாறு எழுந்திருப்பது சற்று சௌகரியமாக உணரச் செய்யும். ஆராதனையின் முடிவில் எத்தனை பேர் தேவருக்கு முன்பாக ஜபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அப்படி விரும்புகிறவர்கள், ஓ கர்த்தாவே, காலத்தின் முடிவில் உள்ள என்னை நினைவு கூறும் என்று தேவனை நோக்கி உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். எங்கள் பரலோக பிதாவே, கடந்த வாரம் முழுவதிலும் எங்கள் மத்தியில் நிலவியிருந்த ஜீவனுள்ள தேவனின் பிரசன்னத்திற்காகவும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டவர்களுக்காகவும் காலங்கள் தோறும் எவ்வாறு உண்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் என்பதற்காகவும் உம்முடைய வார்த்தையை எவ்வளவாய் நீர் எங்களுக்கு தெளிவாக்கி கொடுத்தீர் என்பதற்காகவும் நாங்கள் உமக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு எங்களுக்கோ போதிய நாவுகள் கிடையாது. நாங்கள் எவ்வளவாய் உமக்காக காத்திருந்தோம், எங்களின் அன்பை நாங்கள் தெரிவிக்க முயற்சித்தோம், அதையோ சரியாக செய்ய எங்களால் இயலாமற் போயிற்று கர்த்தாவே. ஏனென்றால் அழிவுக்கேதுவான நாவுகளால் அதை செய்ய முடியாது. எங்களை நீர் ரட்சித்ததற்காகவும் உமக்கென்று ஒரு பசியை எங்களில் தந்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீதியின் மேல் பசியுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. நீதியின் மேல் பசியா இருப்பதே ஒரு ஆசீர்வாதமான காரியமாகும். அதன் பிறகு நீர் அந்த பெரிய மேற்கோளை கூறினீர், அதாவது அவர்கள் திருப்தியடைவார்கள் என்றீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். எங்களுடைய குறைகளை எங்களுக்கு மன்னியும். லவோதிக்கேயா என்ற பெயருள்ள இந்த கடைசி சபைக்காலத்திற்குரிய செய்திக்குள் நாங்கள் பிரவேசிக்கையில் வேத வாக்கியங்களையும் வரலாற்றையும் நாங்கள் பார்க்கையில் அது மிகவும் சரியாக இசைவாக இருக்கிறது. எனவே பிதாவே, இக்கடைசி காலத்தை குறித்து உம்முடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளில் உள்ள மேற்கோளை நாங்கள் அறிவோம். அது ஏனைய 6 காலங்களைப் போலவே இருக்கும். பிதாவே, இன்றிரவு இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களிடமாய் வந்திட நீர் அனுமதித்து நாங்கள் மேற்கொண்டு உமக்காக காத்திருக்கையில் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். நீங்கள் அமரலாம். கர்த்தருக்கு சித்தமானால் இச்செய்தி புத்தகமானது நம்மால் முடிந்தளவு விரைவாக, அதாவது சகோதரன் லியோ அவர்கள் இந்த உள்நாடாவிலிருந்து சுருக்கெடுத்தில் அவைகளை எழுதி கொண்டிருக்கிறார். அதிலிருந்து தட்டச்சு செய்ய அது போகும், பிறகு புஸ்தக வடிவத்தில் அது கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு குடிகாரி ரட்சிக்கப்பட்டாள் என்ற தன்னுடைய சாட்சி புத்தகத்தை சீக்கிரத்தில் ரோசல்லா தயாரித்து வெளியிடுவார். நீங்கள் எல்லோரும் அவளுடைய கதையை நினைவு வைத்திருக்கிறீர்கள். மேலும் பரிசுத்த ஆவியானவர் அவளை ஒரு கூட்டத்தில் எவ்வாறு அழைத்தார் என்பதையும் அறிவீர்கள். மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களை திருத்தும் நான்கு பெரிய நிறுவனங்களாலும் சிக்காகோவில் உள்ள மருத்துவமனைகளாலும் அவள் மீட்கப்பட முடியாது என்று கைவிடப்பட்டிருந்தாள். கர்த்தராகிய இயேசுவோ ஒரே நொடிப்பொழுதில் அவளை விட்டு அவள் யாவற்றையும் அகற்றி போட்டு விட்டார். அவள் சிறைச்சாலையிலிருந்து மற்றும் ஏனைய இடங்களுக்கு சென்று எவ்வாறு தேவன் மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களை விடுவிக்க முடியும் என்பதை பற்றி சாட்சி கூறிக்கொண்டிருக்கிறாள். அவளுடைய சாட்சியினால் அநேகர் கிறிஸ்துவுக்கு என்று ஆதாயப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். இப்பொழுது முதலாம் சபைக்காலம் அது என்னவென்று நீங்கள் கூறக்கூடுமா? அது எபேசு, இரண்டாவது சிமர்னா, மூன்றாவது பெர்கமோ, நான்காவது தியத்ரா, ஐந்தாவது சர்தை, ஆறாவது பிலதெல்பியா, ஏழாவது லவோதிகேயா. முதலாம் சபை காலமானது கிபி 55 ஆண்டு முதல் 170 முடிய இருந்தது. அது எபேசுவாகும். சிமர்னா 170 முதல் 312 வரை இருந்தது. பெர்கமோ 312 முதல் 606 முடிய இருந்தது. தியத்ரா 606 முதல் 1520 முடிய இருந்தது. சர்தை 1520 முதல் 1750 முடிய இருந்தது. பிலதெல்பியா 1750 முதல் 1906 முடிய இருந்தது. அப்பொழுதுதானே லவோதிகேயாவின் காலம் ஆரம்பித்தது. ஆறாம் சபை காலமானது ஏழாம் சபை காலத்துக்குள் சற்று நீண்டு போயிருந்தது. நேற்றிரவில் நாம் சற்று நின்றிருந்த அந்த காலத்தை குறித்து தான் பார்த்தோம். இப்பொழுது இன்றிரவில் நாம் லவோதிகேயா சபை காலமாகிய முடிவு காலத்தை குறித்து காண்போம். கிபி 1906 லவோதிகேயா சபை காலமானது ஆரம்பித்தது என்று நாம் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நான் முன்னுரைக்கிறேன். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், விசேஷமாக ஒலிநாடாவில் செய்தியை கேட்கிறவர்களே கவனியுங்கள், அவ்வாறு நிச்சயம் நடக்கும் என்று நான் உரைக்கவில்லை. ஆனால் 1977 என்ற வாக்கில் அது முடியும் என்று நான் முன்னறிவிக்கிறேன். அதாவது சபையானது முற்றிலும் விசுவாச துரோகத்திற்குள்ளாக சென்றுவிடும். அவள் தேவனுடைய வாயினின்று வாந்தி பண்ணி போடப்படுவாள். இரண்டாம் வருகை இல்லை, கிறிஸ்துவின் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதல் எந்த நேரத்திலும் வரலாம். இப்பொழுது அவ்விஷயத்தில் நான் ஒரு ஆண்டு தவறவிட்டிருக்க கூடும், அல்லது ஒருவேளை 20 ஆண்டு தவறவிட்டிருப்பேன், அல்லது நான் அது நடப்பதை பற்றி 100 ஆண்டுகள் கணக்கு தவறுதலாகி சொல்லிவிடக்கூடும். அது எங்கே எப்பொழுது நடக்கும் என்பதை நான் அறியேன். ஆனால் அவர் எனக்கு காண்பித்த ஒரு தரிசனத்தின் அடிப்படையிலும், காலமானது முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது அடிப்படையிலும், அது 33 77 இடையில் இருக்கலாம் என்று நான் முன்னறிவிக்கிறேன். இந்த மகத்தான தேசமானது ஒரு யுத்தத்திற்கு சென்று அதனால் அது தூள் தூளாக நொறுங்கிவிடும். பாருங்கள், அது மிகவும் சமீபமாக இருக்கிறது. அது பயங்கரமான விதத்தில் சமீபித்திருக்கிறது. நான் தவறாய் இருக்கக்கூடும், நான் அதை முன்னுரைத்துக் கொண்டிருக்கிறேன். எல்லோரும் புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் புரிந்து கொண்டால் ஆமென் என்று கூறுங்கள். புரிகிறதா? ஆனால் கர்த்தர் 1933 ஆண்டில் பெரிய வல்லமை படைத்த ஒரு ஸ்திரியை குறித்து எனக்கு தரிசனத்தில் காண்பித்தார். அது எழுதி வைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு ரூஸ்வெல்ட் அவர்கள் உலகம் யுத்தத்துக்கு செல்லும்படி செய்துவிடுவார் என்பதை பற்றியும் சொல்லப்பட்டது. எவ்வாறு முசோலினி எத்தியோப்பியா தேசத்தின் மேல் தனது முதலாவது படையெடுப்பை எடுப்பார் என்பதும், அத்தேசத்தை அவன் கைப்பற்றுவார் என்பதும், ஆனால் அவன் அவமானகரமான முடிவை எய்துவார் என்பதும் தரிசனத்தில் காண்பிக்கப்பட்டது. அதன் பிறகு எவ்வாறு நாசிச கொள்கை, பாசிச கொள்கை, கம்யூனிச கொள்கை என்ற மூன்று விதமான கொள்கைகள் தோன்றும் என்பதும், இவை யாவும் கம்யூனிசத்தில் போய் முடிவடையும் என்பதும் காண்பிக்கப்பட்டது. அக்காலத்தில் எத்தனை பேர் நான் பின்வரும் காரியத்தை நீங்கள் நின்று திரும்ப திரும்ப கூறும்படி செய்ததை நினைவில் வைத்திருக்கிறீர்கள். ருஷ்யாவை கவனி, வடதிசை ராஜாவாகி ருஷ்யாவை கவனி, வடதிசை ராஜாவாகி ருஷ்யாவை கவனி, வடதிசை ராஜாவாகி ருஷ்யாவை கவனி என்று மீண்டும் மீண்டும் கூற வைத்தேன். எத்தனை பேர்கள் நான் இவ்வாக்கியங்களை கைகளை அசைத்து மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கூறியதை கேட்டிருந்தீர்கள்? முன்காலத்தவர்கள், நீங்கள் பாருங்கள், சபையின் ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் அதை அறிவார்கள். அப்படியே அங்கிருந்து ருஷ்யாவை, வடதிசை ராஜாவை கவனி என்றும், அவர் என்ன செய்வான் என்பதும், அந்த எல்லா கொள்கைகளும் முடிந்து ருஷ்யாவில் போய் குவிந்துவிடும் என்றும் திரும்ப திரும்ப உரைக்கப்பட்டது. அதன் பிறகு நான் இந்த தேசம் ஜெர்மனியோடு யுத்தத்துக்கு செல்லும் என்றும், ஜெர்மனியானது அதன் எல்லையில் சிமெண்ட் கலவையினால் கட்டப்பட்ட மதிலினால் அரணாக்கப்படும் என்றும் கூறினேன். அதுதான் மேக்னட் லைன் என்ற சுவராகும். 11 ஆண்டுகளுக்கு முன்பே அது கட்டப்படுவதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பே முன்னுரைக்கப்பட்டது. மேலும் நான் அமெரிக்கர்கள் அந்த சுவரண்டை மிக மோசமாக தோற்கடிக்கப்படுவார்கள் என்றும் கூறினேன். இங்கே உள்ள சில சகோதரர்கள் அங்கே அந்த சிமெண்ட் கலவையினால் கட்டப்பட்ட சுவரண்டை இருந்திருக்கிறார்கள். சகோதரன் ராய் ராபர்சன் அவர்களும் மற்ற இணையோரும் தான் அங்கே இருந்தார்கள். என்ன நடைபெற்றது என்பதை அவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அவ்வாறுதான் அமெரிக்கர்களுக்கு நிச்சயம் நடந்தது உண்மையில். ஆனால் முடிவாக நானோ, நாம் ஜெயிப்போம், நமக்கும் ஜெர்மனிக்கும் இடையே நடைபெறும் யுத்தத்தில் ஜெயிப்பதில் நாமும் ஒருவராக இருப்போம் என்று கூறினேன். நான் அந்த காலத்திற்கு பின்னர் விஞ்ஞானமானது மிகவும் முன்னேறி போய்விடும் என்று முறைத்தேன். அவ்வாறே அது நடந்தது. அவர்கள் அணுகுண்டையும் என்ன பிறப்பத்தையும் செய்தார்கள். மேலும் நான் அவர்களுடைய முன்னேற்றத்தின் கட்டத்தில் அவர்கள் தொடர்ந்து முட்டை வடிவம் போன்ற மோட்டார் வாகனங்களை செய்ய துவங்குவார்கள் என்று முறைத்தேன். 1933 ஆண்டிலிருந்து அந்த பழைய காலத்து பெரிய மோட்டார் வாகனமானது முன்பக்கமாக நீண்டு இந்த விதமாக பின்னால் பெரிய வடிவில் அமைந்து அதன் பின்னே உபரி சக்கரம் பொருத்தி வைக்கப்பட்டிருக்கும் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இப்பொழுது உள்ள வாகனங்களை பாருங்கள். அவைகள் ஒரு முட்டை வடிவத்தில் இப்பொழுது வடிவமைக்கப்பட்டுள்ளன. இறுதியாக அவர்கள் ஒரு மோட்டார் வாகனத்தை கண்டுபிடிப்பார்கள். அதற்கு திருப்பு சக்கர கருவியே அதில் இருக்காது. ஒரு குடும்பத்தினர் கண்ணாடியிலான மேல்மூடியுடையதான அந்த அருமையான மோட்டார் வாகனத்தில் ஒரு பெரிய அழகாக காட்சியளிக்கும் சாலைகளில் பயணம் செய்து கொண்டிருப்பதை கண்டேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டு அமர்ந்திருந்த பொழுது அவ்வாகனமானது யாராலும் ஓட்டிச் செல்லப்படாமல் தானாகவே இயங்கி அது சாலைகளின் வளைவுகளிலும் மற்ற எல்லா இடங்களிலும் சென்று கொண்டிருந்தது என்று நான் கூறினேன். இப்பொழுது அவர்கள் அந்த மோட்டார் வாகனத்தை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதை கண்டுபிடித்து விட்டார்கள். அவர்களிடம் இப்பொழுது அவ்வாகனம் இருக்கிறது. அப்பொழுது நான் விஞ்ஞானமானது அந்நாளில் முன்னேறிவிடும் என்றும் கூறினேன். மேலும் நான் அவர்கள் பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்கிடுவதை நான் கண்டேன். அவ்வாறே அவர்கள் பெண்கள் வாக்களிப்பதற்கும் அனுமதித்து விட்டார்கள். அவ்வாறு வாக்களிப்பதன் மூலம் அவர்கள் இந்நாட்களில் ஒன்றில் தவறான மனிதரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று கூறினேன். கடந்த தேர்தலில் நீங்கள் அதை செய்துவிட்டீர்கள். பெண்களின் வாக்குகள் தான் கெனடியை தேர்ந்தெடுத்தது. நாம் அதை அறிவோம். பாருங்கள், அங்கே அவர்கள் ஆதாயப்படுத்தியிருந்த சூழ்ச்சியான எந்திரங்கள் மற்றும் சில காரியங்களுக்கு நடுவில் செய்திருந்த சில ஏற்பாடுகளை மத்திய தொடர் ரகசிய புலனாய்வு துறையானது அதை கண்டுபிடித்து அம்பலப்படுத்திவிட்டது. ஏன் அதை குறித்து ஏதும் செய்ய மாட்டோம் என்கிறார்கள்? ஏன் அதை குறித்து ஒன்றும் சொல்ல மாட்டோம் என்கிறார்கள்? தங்கள் உத்தியோகத்தை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தினால் தான். நீங்கள் பாருங்கள், அது முழுவதும் அடுகி போன அரசியலின் கூட்டம். அவ்வளவுதானது நிச்சயமாக. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இத்தேசத்திற்கு ரட்சிப்பே இல்லை. எந்த தேசத்துக்கும் ரட்சிப்பே கிடையாது. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவில் உள்ளது, அவரில் மட்டுமே உள்ளது. அதுவே உண்மை. நான் அமெரிக்காவுக்காக நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். உலகின் வேறெந்த நாட்டில் வாழ்வதை விட இத்தேசத்தில் வாழ்வதையே நான் விரும்புகிறேன். ஏனென்றால் கனடாவிற்கு வெளியே கனடாவும் அமெரிக்காவும் இரட்டையர்கள். நாம் அதை அறிவோம். இருவரும் அண்டை நாடுகள். அற்புதமான இடம்தான். ஆனால் வேறெங்கும் வாழ்வதை விட இங்குதான் நான் வாழ விரும்புகிறேன். ஏனென்றால் இதுவே எனது வீடாகும். நான் ஒரு அமெரிக்கராக இருப்பதற்காக மகிழ்ச்சி உள்ளவனாயிருக்கிறேன். அதற்காக நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு கூறுவது என்னவெனில், இத்தேசமானது அதற்கு சமமான எழுப்புதலை அவசியம் பெற்றிருக்க வேண்டும். அதற்கு நிச்சயம் தேவைப்படுகிறது. ஆனால் அது அதை பெற்றுக் கொள்ளாது. இல்லை ஐயா, அவள் மீண்டும் எழும்ப போகிறதில்லை. இல்லை ஐயா, அவள் முடிந்து போய்விட்டாள். 5 ஆண்டுகளுக்கு முன்பாக சிக்காகோவில் நான் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கும். அது ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜீன், உங்களிடத்தில் அது இருக்கிறது. அப்பொழுதுதான் 1 இந்த ஆண்டில் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறினால் அவர்கள் தொடர்ந்து அதை புறக்கணித்து விடுவார்கள் என்று கூறினேன். அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பாருங்கள், அவள் தன்னுடைய முடிவை எய்துகிற வரையிலும் அதையேதான் அவர்கள் செய்வார்கள். ஆனால் வல்லமை வாய்ந்த ஒரு ஸ்திரீ தோன்றுவாள். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், இதுவும் கூட ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு வல்லமை பொருந்திய மகத்தான ஸ்திரீ வருவாள். அவள் ஒருவேளை ஜனாதிபதியாக இருக்கக்கூடும், அல்லது கத்தோலிக்க சபைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடும். அப்படி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவள் ஒரு நாளில் இந்நாட்டை தன் கையில் எடுத்துக்கொண்டு இந்த தேசத்தை ஆட்சி செய்வாள். இந்த தேசம் ஒரு ஸ்திரீயின் தேசமாய் உள்ளது. கொடியானது ஒரு ஸ்திரீயினால் உண்டாக்கப்பட்டதாகும். இந்த தேசத்தின் எண் 13. இத்தேசம் 13 நட்சத்திரங்கள், கொடியில் 13 கோடுகள், 13 காலணிகள் என்பதோடு துவங்கியது. எல்லாமே 13 என்று யாவற்றிலும் அவ்வாறே காணப்படுகிறது. அவளது வெள்ளி டாலர் நாணயத்திலும் 13 நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. யாவும் 13 என்றே காணப்படுகிறது. இத்தேசத்தின் எண் 13 ஆகும். அது வெளிப்படுத்தின விசேஷத்தின் 13 அதிகாரத்திலும் காணப்படுகிறது. முற்றிலும் 13 தான். ஒவ்வொரு காரியமும் ஸ்திரீ 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 என்றே இருக்கிறது. அவள் அனைத்து அலுவலகங்களையும் கைப்பற்றி இருக்கிறாள். திரைப்பட நவநாகரிக துறையான ஹாலிவுட்டையும் அவளோ தன் கையில் எடுத்துக் கொண்டு விட்டாள். அவள் தேசத்தையும் மேற்கொண்டு விட்டாள். அலுவலகங்கள் அவளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அங்கிருக்கின்ற யாவற்றையும் தன் அதிகாரத்தில் கொண்டு வந்திருக்கிறாள். மனிதனோடு அவள் சரிசமமான உரிமைகளை பெற்றுவிட்டாள். ஆண்களோடு வாக்களிக்கிறாள். ஒரு மனிதனைப் போல சாபமிடுகிறாள். ஒரு மனிதனைப் போல மது அருந்துகிறாள். இன்னும் என்னவெல்லாமோ செய்கிறாள். ஒரு ஸ்திரீயை ஆராதிக்க கத்தோலிக்க சபை பயன்படுத்தும் ஒரு தூண்டிலாகும். எப்படியாயினும் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஸ்திரீயைத்தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஒழுக்கக்கேடான பெண்மணியானவள் சாத்தான் வசத்தில் இருக்கும் எந்த ஒன்றை காட்டிலும் மிகவும் சிறந்த தூண்டிலாகும். மதுபான கடைகளை விட அவள் மோசமானவள். நாட்டில் உள்ள மதுபான கடைகளை விட அவள் அதிகமான ஆத்துமாக்களை நரகத்திற்கு அனுப்பிவிட முடியும். அது உண்மை. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் என்று பூமியிலேயே மிகவும் ஞானமுள்ள மனிதன் கூறினார். ஒரு நல்ல ஸ்திரீயை ஒரு மனிதன் கனமண்ட வேண்டும். பாருங்கள், ஆனால் பொல்லாத ஸ்திரீயோ அவனது ரத்தத்தில் தண்ணீராக இருக்கிறார். அவனது ரத்தம் என்றால் அவனது ஜீவனையே குறிக்கும். நல்ல மனைவிகளை உடைய புருஷர்களாகிய நீங்கள் ஒரு நல்ல மனைவிக்காக நீங்கள் தேவனுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியுங்கள். ஒரு மனிதனுக்கு ஏதாவது மிக நல்லதை ஒரு துணைக்கு பதிலாக கொடுக்கக்கூடிய ஒன்று தேவனுக்கு இருக்கிறது என்றால் அதையோ அவர் கொடுத்திருந்திருப்பார். ஆனால் ஒரு ஸ்திரீதான் தேவன் ஒரு மனிதனுக்கு சிறந்த துணையாக கொடுக்கக்கூடியதாய் உள்ளது. ஆனால் அவர்கள் மாறுபடும் பொழுது, அதாவது ஏதேன் தோட்டத்தில் பெண்ணை தான் சாத்தான் தனது கருவியாக இருக்கும்படி தெரிந்து கொண்டான். அவன் மனிதனை எடுக்கவில்லை, ஸ்திரீயையே எடுத்துக் கொண்டான். அவன் ஏன் ஆதாமிடம் போய் அவருக்கு தனது உணர்ச்சி பூர்வமான பாசத்தை காண்பிக்கவில்லை? அவன் ஸ்திரீனிடத்தில் வந்து அவளிடத்தில் தான் தனது அக்கறையுள்ள பாசத்தை காட்டுகிறான். ஏனென்றால் அவளைத்தான் அவன் தெரிந்து கொண்டான். தேவனோ மனிதனை எடுத்துக் கொண்டார், சாத்தானோ ஸ்திரீயை எடுத்துக் கொண்டான். முன் நடந்ததையும் முடிவில் நடப்பதையும் பாருங்கள். ஆதியில் பாபிலோனானது ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது ஒரு ஸ்திரீதான் அங்கே இருந்தாள். இஸ்ரவேல் எழுதிய இரு பாபிலோன்கள் என்ற புத்தகத்தை பாருங்கள். இப்பொழுது இருக்கிற இந்த காலமானது வந்தபொழுது அது புறஜாதி காலமாக முடிவடைகிறது. பாபிலோன் அவ்வாறே ஆரம்பித்தது. முடிவடையும் பொழுதும் ஸ்திரீயின் தொழுகையில் மரியாள் என்பதில் தான் முடிவடைகிறது. எப்பேற்பட்ட நாளில் நாம் ஜீவிக்கிறோம். இப்பொழுது லவோதிக்கேயாவின் காலம், அவ்வார்த்தைக்கோ வெதுவெதுப்பான என்று அர்த்தமாம். அது சகல நன்மைகளும் தன்னிடத்தே பெருக பெற்றதாகவும் தனக்கு ஒரு குறையும் இல்லை எனவும் அவள் எண்ணிக்கொள்ளுகிறாள். ஆனால் வேதமோ அவள் நிர்பாக்கியம் உள்ளவள், சுருடாயும் பரிதபிக்கப்படத்தக்கவளாயும் நிர்வாணமான நிலையில் இருப்பதாகவும் கூறுகிறது. என்னே ஒரு நிலைமை! இந்த சபை காலத்தில் ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு அளிக்கப்படும் பலனானது கர்த்தருடைய சிங்காசனத்தில் உட்கார்வதாகும். இந்த சபை காலத்தின் நட்சத்திரம் அல்லது தூதன் அல்லது செய்தியாளன் யார் என்பது தெரியவில்லை. இப்பொழுது முதலாம் சபைக்காலத்தின் தூதன் யார்? பவுல் எபேசு. சிமர்னாவுக்கு யார்? இரேனியஸ். பெர்கமோவுக்கு பரிசுத்த மார்டினாவார். தியத்ரா சபைக்கு அது கொலம்பாவாகும். சர்தைக்கு லூத்தர். பிலடெல்பியாவுக்கு வெஸ்லி. இந்த லவோதிக்கேயாவுக்கு அது யார் என்று இன்னமும் நமக்கு தெரியாது. அநேகமாக அது யார் என்பது இக்காலம் முடிவடைகிற வரையிலும் தெரியாமலே இருக்கக்கூடும். ஆனால் இந்த தூதன் எப்படி இருப்பான் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றிய ஒரு மேற்கோளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அப்படி செய்வது சரியாயிருக்குமா? அதில் நமக்கு சிறிது நேரம் இருக்கிறது. நான் அதை பற்றி என்ன எண்ணினேன் என்பதை பற்றிய ஒரு சிறு மேற்கோள் ஒன்றை எழுதி வைத்துள்ளேன். லவோதிக்கேயா சபையின் தூதனானவன் அதை முடிக்க வருவான். அதாவது ஏனைய தூதர்களைப் போல, வேதாகமத்தைப் போல, அவன் தானே காலத்தின் முடிவிலே இருப்பான். அவன் காலத்தின் முடிவிலே இருப்பான். சபை காலத்தின் துவக்கத்திலே அவன் வருவதில்லை, முடிவில் தான் வருவான். ஏனென்றால் அவர்கள் செய்தவர்களுக்காக அவன் கடிந்து கொள்ளவே அவன் வருவான். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் பாருங்கள், சிமர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் பாருங்கள், அந்தந்த காலத்தின் முடிவில் அதற்கதற்குரிய தூதனானவர் வருகிறார். பவுல் சபைக்காலத்தின் முடிவில் வந்தார். இவ்வாறு வரிசையாக ஒவ்வொரு தூதனும் அந்தந்த சபைக்காலத்தின் முடிவில் வந்தார்கள். ஒரு சபைக்காலம் முடிவடையில் அது அடுத்த சபைக்காலத்திற்குள்ளும் சிறிது நீண்டிருந்து முடிவடைந்தது. காலத்தின் முடிவு அதுதான் அவ்வாறு சிறிது அடுத்த சபைக்காலத்திற்குள்ளும் நீண்டு போயிருக்கிறது. பாருங்கள், அது என்னவா இருந்தது என்பதை பற்றி தூதனுக்கு உரைக்கப்படுகிறது. அது இங்கேயோ அடுத்த காலத்திற்குள்ளாக நீண்டு வருகிறது. தூதனுக்கு என்று காலத்தின் முடிவிலே உள்ளது. நாம் படிக்கட்டுகளில் ஏறி போகையில் எப்படி இருக்குமோ அவ்வாறே வேறு சபை காலங்களும் ஒவ்வொன்றும் முடிவடைகையில் அது அடுத்த சபை காலத்திற்குள்ளும் நீண்டிருந்து அதிலும் காணப்படுகிறது. இந்நாளில் வருகின்ற இந்த தூதனானவன் இங்கே சிலவற்றை நான் எழுதி வைத்துள்ளேன், அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த சபைக்காலத்தின் இறுதி பாகத்தில் அவன் அறியப்படுவார். ஏனென்றால் நாம் அதற்கு மிகவும் சமீபமாயிருக்கிறபடியால், அந்த வெளிச்சத்தின் காலத்துக்கு நாம் சமீபமாயிருக்கிறபடியால் அவன் அநேகமாக இப்பொழுது பூமியில் இருக்கக்கூடும். ஆனால் அவனை தெரியாது. பாருங்கள், அவன்தானே சபை உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக இருப்பான். ஏனென்றால் அவர்கள் தங்கள் பாவங்களில் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே போகிறபடியினால் முடிவிலே தேவனுடைய வாயிலிருந்து, தேவனுடைய பிரசன்னத்தின் வாயிலிருந்து வாண்டி பண்ணி போடப்படுவார்கள். அத்தூதன் எலியாவை போல் இருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்கான காரணங்களை நான் கூறப்போகிறேன். இப்பொழுது நாம் மல்கியாவின் புத்தகத்துக்கு சற்று நேரம் இங்கே திருப்புவோம். அத்தூதன் எலியாவின் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பான் என்று நான் நினைக்கிறேன் என்பதற்கான காரணத்தை உங்களுக்கு எடுத்துரைக்கப் போகிறேன். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கிருபையின் தலைப்பாகையை அணிந்து கொள்ள வேண்டும் என நான் விரும்புகிறேன். மல்கியா 4 அதிகாரம் இப்பொழுது நான் வாசிக்கையில் உங்கள் வேதத்திலிருந்து நீங்கள் கவனியுங்கள். இப்பொழுது அடுத்த சில நிமிடங்களில் நாம் இந்த சபை காலத்திற்குள் போகும் முன் இப்பொழுது மிக கவனமாக கூர்ந்து சிந்தியுங்கள்.
For behold, the day cometh that shall burn as an oven, and all the proud, yea, all that
do wickedly, சூளையைப் போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்? வரப்போகிற ஒரு நாளை பற்றியே அவர் பேசுகிறார். அதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? கர்த்தருடைய வருகையின் நாள். ஆனால் உங்கள் மேல் இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது அவர் இஸ்ரவேலரோடு திரும்ப பேசுகிறார். இப்பொழுது அவர் என்ன கூறினார்? இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும், அவ்வழியே. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பராயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பூமியை அக்கினியால் சுட்டரிக்கும் நாளில் நாம் அவர்களுடைய சாம்பலை மிதிப்போம். அது நிச்சயமாக 1000 வருஷ அரசாட்சியின் காலமாகும். பாருங்கள், ஓரேபிலே இஸ்ரவேலருக்காகவும் என் தாசராகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் கவனியுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இது பழைய ஏற்பாட்டின் முடிவாக உள்ளது. இயேசு கூறினார், மத்தேயு 17:10 இதை பற்றி பேசுகிறார். வரவேண்டிய எலியாவை அனைத்து யூதர்களும் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மத்தேயு 17:10 இதை குறித்து இயேசு என்ன கூறினார் என்பதை கவனிப்போம். மத்தேயு 17:9 9 ஆரம்பிப்போம். அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அதை சொல்ல வேண்டாம் என்றார். பார்த்தீர்களா? இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீங்கள் அறிவீர்கள், ஆனால் அதை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்றே கூறினார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து வரும் முன்னர் எலியா ஏன் முந்தி வர வேண்டும்? ஏன் அவர்கள் இதை கூறினார்கள்? இதோ நீ ஏற்கனவே இங்கே வந்துவிட்டு ஆயிரம் வேதபாரகர் எலியா முந்தி வர வேண்டும் என்கிறார்களே என்று கேட்டார்கள். இப்பொழுது கவனியுங்கள், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாக மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். பாருங்கள், அந்த எலியா யார் என்று அவர் கூறவில்லை என்பதை பாருங்கள். அவர் யோவான் ஸ்நானகனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். யோவான் ஸ்நானகன் வரவேண்டியிருந்த எலியாவா இருந்தான். இப்பொழுது கவனியுங்கள், நான் மீண்டும் மல்கியா 4 அதிகாரத்திற்கு செல்லப் போகிறேன். அவர் இங்கே கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று கூறியிருக்கிறதை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது 5 வசனம், இதோ பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். கர்த்தருடைய நாளில் என்பதை நாம் எங்கே காண்கிறோம்? காலத்தின் முடிவிலே. அப்பொழுது உலகமானது சுட்டரிக்கப்பட போகிறது. அவர் உண்மையான தலைமுடியை உடையவராய் மார்பருகே பொற்கச்சை உடுத்தினவராய் இருந்ததை குறித்து நாம் படித்தோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா? அதை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய நாள் என்பது ஒரு ஓய்வு நாள் அல்ல என்பதையும், அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லவென்பதையும் நாம் வேதாகமத்திலிருந்து நிரூபித்தோம். சரிதானே? அந்த நாளில் தான் அவர் நியாயாதிபதியாக வருகிறார், பூமியை சங்காரத்தால் அடிப்பார். சரிதானே? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். இப்பொழுது எலியாவின் இரு வருகையை குறித்து கவனியுங்கள். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அனைத்து வேதவாக்கியங்களுமே கூட்டு அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. அதை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு வெளிப்படுத்தினேன். நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? இப்பொழுது மல்கியா 4 அங்கேயே வைத்திருங்கள். இப்பொழுது நாம் மத்தேயு சுவிசேஷம் 2 சற்று செல்வோம். இந்த பக்கத்திற்கு சற்று பின்னால் மத்தேயு 2 மத்தேயு 2 என்று கூறுவதற்கு பதிலாக லூக்கா 2 என்று நான் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்று நம்புகிறேன்.
The Holy Spirit is in the room. I just had me a big time, so I'm in. Let's see if this would be it.
அதை நான் இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் சில நிமிடங்களுக்கு முன்னால் நான் சற்று துரிதப்படுத்திக் கொண்டிருந்தேன். அறையில் நான் இருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் என் மேலிருந்தார். நான் ஒரு மகத்தான வேலையை உடையவனாயிருந்தேன். எனவே நான் 2 என்றேன். அதுதானா என்பதை நாம் பார்ப்போம். இப்பொழுது ஒரு நிமிடம் நான் அதை இங்கே படிக்கிறேன். மத்தேயு 2 தானே நான் தேடுவது, அதுவல்ல. அப்படித்தானே? சற்று ஒரு நிமிடம் பொறுங்கள். சற்று நேரத்தில் அதை எடுத்து விடுவேன். நான் சற்று நேரம் எடுத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் வேத வாக்கியத்திற்கு இரு விஷயங்களை பற்றி கூறும் கூட்டு அர்த்தம் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நிச்சயம் விரும்புகிறேன். அன்னாள் துதி செலுத்துதல், நாசரேத்துக்கு திரும்புதல், பஸ்கா பண்டிகை, யோவானின் ஊழியம். இப்பொழுது நான் லூக்காவை தான் குறிப்பிட்டேனா என்பதை பார்க்கட்டும். நான் எங்கோ அதை பற்றி வாசித்தேனே, லூக்காவுக்கு பதிலாக நான் மார்க் என்று குறிப்பிட்டு விட்டேன். ஒருவேளை மார்க்காகவும் இருக்கலாம். இவ்வாறு நான் மாற்றி குறிப்பிட்டது கூட அது கர்த்தருடைய கிரியைதான் என்பதை காணத்தக்கதாக நீங்கள் இந்த வேதவாக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவரே இவ்விதமாக கிரியை செய்கிறார். நான் எந்த வசனத்தை தேடுகிறேன் என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தே என்ற அவசரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். யாரிடமாவது ஓர குறிப்புகளை கொண்ட வேதாகம் இருந்தால் விரைவாக வசனத்தை எடுத்து விடலாம், அல்லது அதை கண்டுபிடித்து விடலாமே. எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்ற வசனம். இப்பொழுது ஒரு நிமிடம், லூக்கா 1:17. சகோதரனே, உங்களுக்கு நன்றி. அது சரிதான். லூக்கா 1 மார்க், லூக்கா 1:17 2 பதிலாக 14 வசனத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அங்கேதான். அதுதானே சகோதரனே, அது மிகவும் சரியாக இருக்கிறது. லூக்கா 1:17. சரி, நீங்கள் இப்பொழுது அதை குறித்து வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது அது என்ன? அதுதானே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களில் இருந்து உண்டானது. ஆம், அது ஆசீர்வதிக்கப்பட்டதாகும். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். வருகின்றையும் மனிதன் அவனது பிறப்பின் முதற்கொண்டே மது அருந்துதல் மற்றும் பாவ சம்பந்தமான எந்த காரியத்தையும் செய்யாதிருக்கும்படி கோரிக்கப்பட்டிருப்பான். அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவர் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். இப்பொழுது அவனை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். யோவானே அந்த நபராயிருந்தான். சரிதானே? அந்நாளில் வரவேண்டியவனாக இருந்த எலியா யோவான் தான். வேத வாக்கியமானது சில வேளைகளில் 2 காரியங்களை அர்த்தப்படுத்துகிறது என்பதை நாமும் கூட அறிவோம். மத்தேயுவில் எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்பதாக கூறியிருக்கிற வசனத்திற்கு நாம் ஒரு அர்த்தத்தை கூறுவோம். சரி, அதைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். குமாரன் என்ற வார்த்தைக்கு ஒத்து வாக்கியத்தை நீங்கள் தேடிக்கொண்டே போனால் அது ஓசியாவிற்கு செல்லும். அங்கே அவ்வசனம் அவருடைய குமாரனாக இயேசுவை பற்றி குறிப்பிடுவதாக இருக்கவில்லை. அது இஸ்ரவேல் அவருடைய குமாரனாய் இருந்தது. எகிப்திலிருந்து அவர் இஸ்ரவேலை அழைத்தார். ஆனால் அவ்வசனத்திற்கு கூட்டு அர்த்தம் உண்டு. ஆனால் அதற்கு இதைவிட மேலான அர்த்தம் உண்டாயிருக்கிறது. அவர் இஸ்ரவேலை வரவழைத்தார் என்று சொன்னால் அது இஸ்ரவேலை விட பெரியவராகி இயேசுவின் வருகையை குறிக்கிறதாகத்தான் இருக்கிறது. சரி, அவருடைய முதலாம் வருகையானது கர்த்தருடைய நாளில் ஏற்படவில்லை என்பதை நாம் காண்கிறோம். சரிதானே? இப்பொழுது மல்கியாவுக்கு திருப்புவோம். முதலில் கர்த்தருடைய நாளில் வருதல் என்பதை பற்றி நாம் தெளிவுபடுத்துவோம். இப்பொழுது அவருடைய இரு வருகைகள் கூட்டாக ஒரே வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை கவனியுங்கள். அதில் அவருடைய முதல் வருகையும் இரண்டாம் வருகையும் ஒரு சேர குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தையை ஆயத்தமாக வைத்திருக்கிறீர்களா? இப்பொழுது ஆறாம் வசனம், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்பே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். சரிதானே? அதுதானே யோவான் அல்ல என்பதை நாம் உணர்கிறோம். ஏனென்றால் அவன் வந்த நாள் கர்த்தருடைய பயங்கரமான நாள் அல்ல. அப்படித்தானே? அல்லாமலும் அப்பொழுது ஆண்டவர் பூமியை சுட்டரிக்கவில்லை. எனவே அது ஒரு முன்காட்சியாகத்தான் அர்த்தப்படுத்திட வேண்டும், அல்லது யோவானின் அல்லது எலியாவின் இன்னொரு எதிர்வரும் வருகையை குறிப்பதாகத்தான் இருக்க வேண்டும். சரிதானே? ஏனென்றால் அவர், நான் எலியாவை அனுப்புவேன், நான் முழு பூமியை சுட்டரிக்கப் போகிறேன், அதை நான் சுத்தம் செய்யப் போகிறேன், அப்பொழுது நீங்களோ வெளியே புறப்பட்டு போய் அவர்களுடைய சாம்பலின் மேல் நடப்பீர்கள் என்று கூறினார். அது ஆயிர வருட அரசாட்சி என்பதை நாம் அறிவோம். அணுகுண்டு அதை தூள் தூளாக சிதறிப்போக பண்ணின பிறகு அது பூமியை சரி செய்யும். அப்பொழுது பூமியில் ஒரு பெரிய நாள் உண்டாயிருக்கும். இயேசுவோடு கூட சபையானது ஓர் ஆயிரம் ஆண்டு காலம் ஆட்சி செய்வாள். அது சரிதானே? ஆனால் எல்லாம் வெடித்து போகவிருக்கும் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அது சரிதானே? எனவே அது அவ்விடத்தில் யோவான் ஸ்நானகன் வருவதை பற்றி கூறவில்லை. ஏனெனில் கர்த்தருடைய பயங்கரமான நாள் அப்பொழுது வரவில்லை, அது இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்துதான் வருகிறது. சரிதானே? இப்பொழுது அடுத்த வசனத்தை கவனியுங்கள். இப்பொழுது நீங்கள் சரியானபடி ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்களேயானால் இப்பொழுது இதுதானே காதல் கடிதமாக உள்ளது. வாக்கியங்களுக்கு இடையே உள்ள மறைபொருளை நீங்கள் கூர்ந்து கவனித்து வாசிக்க வேண்டும். அப்பொழுது அது சரியாக உங்களுக்கு காணப்படும். நான் என்ன கூறுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இயேசு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஏனென்றால் அதை அவர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து அவர்கள் கண்களுக்கு பாலகருக்கு வெளிப்படுத்தினதால் என்று அவ்வேத வாக்கியத்தை குறித்து நான் எவ்வாறு கூறினேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என் மனைவி எனக்கு ஒரு கடிதம் எழுதுவதை பற்றிய ஒரு உண்மையை நான் அடிக்கடி கூறியிருக்கிறேன். அது இதை போன்றே உள்ளது. கடிதத்தில் அவள் என்ன கூறுகிறாள் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நான் அவள் என்ன அர்த்தப்படுத்துகிறாள் என்பதை அறிய வாக்கியங்களுக்கு இடையான மறைபொருளை ஆராய்ந்து படிப்பேன். பாருங்கள், ஏனென்றால் நான் அவளை நேசிக்கிறபடியினாலும் அவளது சுவாபத்தை நான் அறிவேன். அதே போல் நீங்களும் தேவனுடைய சுவாபத்தை அறிந்து அவரை நேசிக்க வேண்டும். அப்பொழுதே வேத வாக்கியங்கள் உங்களுக்கு திறந்து கொடுக்கப்படும். அவர் அதை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது அடுத்த வசனத்தை கவனியுங்கள். அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், இப்பொழுது கவனியுங்கள், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். பார்த்தீர்களா? யோவான் ஸ்நானகன் எலியாவாக வந்தபோது அவன் அப்பொழுது அவனுடைய செய்தியை ஏற்றுக்கொண்ட பிதாக்களாகிய இஸ்ரவேலரின் இருதயங்களை பிள்ளைகளின் இருதயத்துக்கு திருப்பினான். ஆனால் எலியா இந்த முறை வரும்பொழுதோ அவன் தானே சபையோரின் இருதயங்களை பெந்தேகோஸ்தே பிதாக்களிடத்துக்கு திருப்பப் போகிறான். அங்கே அது நிலை எதிர்மாறாக இருப்பதை பாருங்கள். உங்களுக்கு இது புரிகிறதா? இப்பொழுது இதை படியுங்கள். இப்பொழுது கவனமாக கேளுங்கள். அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கு திருப்புவான். அந்த பழைய வைதிக ஆசாரியன் அவன் அவர்களுக்கு, என் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார், உங்களுக்குள்ளே சொல்ல நினைவாதிருங்கள் என்று கூறுவான். புரிகிறதா? அவன் வந்து இந்த வயது சென்ற கடினமான வைதிக ஆசாரியின் இதயத்தை எடுத்து அவர்களுடைய இதயத்தை இங்கே இந்த பிள்ளைகள் கொண்டிருக்கும் விசுவாசத்துக்கு திருப்பப் போகிறான் என்று இருந்தது. பாருங்கள், இப்பொழுது இங்கே ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு வரவிருக்கும் மேசியாவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களே, யார் உங்களை எச்சரித்தது? விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கூறினான். ஓ என்ன, நீங்கள் பாருங்கள், அவன்தானே பிதாக்களின் இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கு திருப்பினான். அடுத்து பிள்ளைகளின் இருதயங்களை பிதாக்களிடம் திருப்புவது. இப்பொழுது இந்த மகத்தான எலியாவானவன் இந்த கடைசி காலத்தில் வருகையில் அவன் வந்து பெந்தேகோஸ்தே செய்தி எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை பிதாக்களின் விசுவாசத்துக்கு நேராக திருப்புவான். ஏனென்றால் அவர்கள் ஆதியிலிருந்து அதே விசுவாசத்தை கை கொள்ளாமல் போய்விட்டபடியால் அவன் அவர்களை கடிந்து கொள்வான். ஆமேன். அது எலியாவாகத்தான் இருக்கப் போகிறது என்பதை நாம் நன்கு உணர்ந்திருக்கிறோம் என்பதை நான் நம்புகிறேன். நாம் அவ்வாறு நம்பவில்லையா? இப்பொழுது நாம் அதை அறிவோம். அது இப்பொழுது நீங்கள் பாருங்கள், கர்த்தருடைய பயங்கரமான நாள் அப்பொழுது வரவில்லை. அப்படியெனில் இம்மனிதன் பிரசங்கியாகத்தான் இருப்பாரோ என்று நான் அடிக்கடி வேண்டதுண்டு. எலியா எல்லா அற்புதங்களையும் செய்தார், அதிகமாக பிரசங்கிக்கவில்லை. ஆனால் எலியாவின் ஆவி யோவான் மேல் இருந்த பொழுது அதுதானே பிரசங்கிப்பதை எல்லாம் செய்தது. ஆனால் அற்புதங்களையோ செய்யவில்லை. ஏன்? இயேசு அவனை தொடர்ந்து வரவிருந்தார். அவரே அற்புதங்களை செய்யவிருந்தார். நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டங்களின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்றே அவன் கூறினான். எனவே யோவானுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டியதாக இருக்கவில்லை. அவன் கிறிஸ்துவின் வருகையை குறித்து அறிவிப்பு செய்வனாக மட்டுமே இருந்தான். இந்த யோவான் அல்லது வரவேண்டிய இந்த எலியாவானவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுவான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அவன் தான் மேசியா என்று மக்கள் நினைக்கும் அளவிற்கு அவன் கர்த்தருக்கு முன்பாக அத்தகைய மகத்தான வல்லமை பொருந்திய மனிதனாக இருப்பான். ஏனெனில் அவனது மிகவும் சிறந்த நண்பர்கள் அவரிடம் நீர்தான் மேசியா என்று கூறினார்கள். அவரோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவரது பாதரட்சியின் வாரை அழுக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று கூறினான். ஏனென்றால் அவர்கள் ஒரு மேசியாவை காண்பதற்காக எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். மேசியா வரப்போகிறார் என்று அவர்கள் எழுதினார்கள். இந்த மகத்தான விசேஷித்த நிகழ்ச்சி அவர்கள் நடுவில் தோன்றிய போது அவர்களோ இவரே அந்த மேசியா என்றார்கள். அப்பொழுது யோவான் நான் அவர் அல்ல, அவர் எனக்கு பின் வருகிறார் என்று கூறினார். ஓ என்னே, நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? எனவே அவருடைய நெருங்கிய நண்பர்கள் அவன்தான் மேசியா என்று எண்ணுவார்கள். இப்பொழுது இதைப் போலவே சம்பவிக்க போகும் மற்றொரு காரியத்தையும் கவனியுங்கள். அவன் கர்த்தருடைய வருகைக்கு சற்று முன்பாக வருவான். யோவானின் நாட்களில் பூமியானது பற்றி எரியவில்லை, எனவே அது எதிர்காலத்தில் நடைபெற உள்ளதாகும்.
When he comes the first time he only preached. The second time he
எலியா முதலில் வருகையில் அவன் பிரசங்கம் மாத்திரமே செய்தான். இரண்டாவது முறையாக அவன் வரும்பொழுதோ அவன் பிரசங்கித்தலையும் இயேசு வாக்குரைத்த அடையாளங்களையும் ஆக இவ்விரண்டையுமே செய்யக்கூடியவனாக இருப்பான். சரி, வரவிருக்கிற இந்த தீர்க்கதரிசியின் இயல்பை குறித்து இப்பொழுது நாம் பார்ப்போமாக. இப்பொழுது இந்த கடைசி சபை காலத்துக்குரிய இந்த தூதனை பற்றி பழைய ஏற்பாட்டிலிருந்து முன்னுரைக்கப்பட்டுள்ளது என்று நாம் திருப்தி அடைந்திருக்கிறோம். ஏனையோர்களை பற்றியோ முன்னுரைக்கப்படவில்லை. பவுல் இரேனியஸ் போன்றவர்களை பற்றி குறிப்பிட்டு முன்னுரைக்கப்படவில்லை. ஆனால் இந்த கடைசி காலமானது முடிவாயிருப்பதால், உலகத்தில் முடிவாக இருப்பதால், அது அத்தகைய பயங்கரமான வேலையாக இருக்கும். அதுதானே நம் முன்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காலத்தின் தூதனானவன் வேதவாக்கியத்தின் முன்காலத்திலேயே முன்னுரைக்கப்பட்டுள்ளான். இந்த தொன்மையான வேதவாக்கியத்தில் முன்னுரைக்கப்பட்டுள்ளது. இந்த காலத்தின் முடிவில் வருவது மகத்தான விதமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட எலியாதான். இப்பொழுது கவனியுங்கள், என்ன விதமான இயல்புடையவனாக எலியா இருப்பான்? முதலாவதாக அவன் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையுள்ள வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பான். ஏனென்றால் எலியா உண்மையுள்ளவனாயிருந்தான், யோவானும் உண்மையாயிருந்தான், அது உண்மை. அவன் அற்புத அடையாளங்களை செய்வித்து பிள்ளைகளுடைய இருதயங்களை பெந்தேகோஸ்தே பிதாக்களுடைய விசுவாசத்திற்கு திருப்புவான். இவனும் எலியாவைப் போல் ஸ்தாபனத்தை வெறுப்பவனாக இருந்தான், அது உண்மை. அவன் அவ்வாறுதான் இருப்பான். அவனுடைய ஊழியத்தின் வேலையானது நமக்கு ஆரம்பித்து விட்டது என்றே நான் நினைக்கிறேன். அவன் வரவேண்டிய வேலையானது வந்துவிட்டது. அவன் ஸ்தாபனங்களை வெறுப்பான், எலியா அவைகளை வெறுத்தான். அதைப் போலவே யோவானும் ஸ்தாபனத்தை வெறுத்தான். யோவான் ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று நினையாதிருங்கள், பரிசேயரே கல்சேயரே விரியன் பாம்புகளே புல்லில் உள்ள பாம்புகளே வேறு விதமாக கூறினால், இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எலியாவோ, அவர்கள் யாவரும் வழிதப்பி போய்விட்டார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் போய்விட்டார்களே, நான் ஒருவர் மாத்திரமே நின்றிருக்கிறேன் என்றார். ஓ
என்ன,
அவரும் கூட நவநாகரிய பெண்களை வெறுப்பவன். எலியா அவ்வாறு செய்தான். எசபேலை எலியா வெறுத்தான், அது சரிதானே. யோவான் ஏரோதியாளை வெறுத்தான். அந்த இரு தீர்க்கதரிசிகளிலுமே ஒரே ஆவியானவர் தான் இருந்தார். அவர்கள் மதஸ்தாபன உலகை, சபை உலகை வெறுத்தனர். அவர்கள் இருவருமே நவநாகரிக பொல்லாங்கான ஸ்திரீகளை வெறுத்தனர். அந்த காரியத்திற்கு எதிராக அவர்கள் ஆவியில் இருந்த ஒன்று கூக்குரலிட்டது. எசபேல் எலியாவின் தலையை வாங்க அவனை துரத்திக் கொண்டிருந்தான். அதே போல் யோவானையும் கொல்ல ஏறுதியால் திட்டம் திட்டினாள். அவர்கள் இருவருமே அவ்வாறு இருந்தார்கள். இந்த தீர்க்கதரிசியானவன் வனாந்திரத்தை நேசிக்கிறவனாக இருப்பான். எலியாவைப் போலவே அவனும் வனாந்திரத்தில் தனிமையில் வாழ்ந்தான். யோவானும் கூட வனாந்திரத்தில் மட்டுமே வாழ்ந்தான். அது எலியாவாகத்தான் இருக்கப் போகிறது என்பதை நாம் அறிகிறோம். சரி, இந்த தீர்க்கதரிசியானவன் உண்மையான தேவ வார்த்தையோடு நிலைத்திருப்பான். ஆம், இவன் முழு வார்த்தையோடும் நிலைத்திருப்பான். எதற்காக? எபேசு சபையில் இருந்த விசுவாசமானது இத்தனை காலமும் இழந்து போய்விட்டிருந்தது. அதை திரும்ப பெற்றளிப்பதற்காகத்தான் தனக்கு முன்பாக திறந்த வாசலை பெற்றிருந்து அதை நிராகரித்து விட்டிருக்கிற சபைக்கு அதை திரும்ப அளிப்பதற்காகவே ஆகும். இவன் ஒரு கல்விமாராக இருக்க மாட்டான். திஸ்பீனாகிய எலியாவும் ஒரு கல்விமாராக இருக்கவில்லை. யோவான் ஸ்நானகனும் கூட கல்விமான் அல்ல. லூக்கா 1:67 வேதம் கூறியுள்ளது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் மனாந்திரங்களிலே இருந்தான். யோவானை பற்றியோ லூக்கா 1:67-80 முடிய உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. குறித்துக் கொள்ள விரும்பினால் நீங்கள் அதை குறித்துக் கொள்ளலாம். இந்த தீர்க்கதரிசியும் கூட துக்கமான மனநிலை கொண்டவனாக இருப்பான். எலியா ஒரு பெரிய கூட்டம் நடத்திய பிறகு யாரும் அவரோடு ஒத்துப்போக முடியவில்லை. எலியாவுக்கோ சுயநினைவிலிருந்து ஆவிக்குள்ளாகும் நிலைகள் உண்டாயிருந்தன. அவன் புறப்பட்டு சென்று வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்து பாகாலின் வலிபீடங்களை சுட்டரித்து மகத்தான காரியங்களை செய்தபொழுது அவன் தானே வராந்திரத்துக்கு ஓடி போய் கத்தாவே, நான் என் பிதாக்களை விட நல்லவன் அல்ல, நான் சாகட்டும் என்று கூறினான். அப்படித்தானே அவன் கூறினான். மேலும் யோவான், அதாவது அந்த பெரிய எழுப்புதலுக்கு பிறகு எலியா ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து விட்டான். இப்பொழுது அவன் சாக வேண்டும் என்றிருந்தான். அவர்கள் யோவானை சிறையில் அடைத்த பொழுது இந்த அருவருக்கத்தக்க ஸ்திரீ அவன் அங்கே அமர்ந்து துயரற்ற மனோபாவத்தோடு இருக்க ஆரம்பித்தான். பெம்பர் என்பவரோ அல்லது வேறு யாரோ யோவானின் கடுக்கண்கள் சிறையில் இருந்து கொண்டு தூரத்தில் நடப்பவைகளை படம் பிடித்தது என்று கூறியுள்ளார் என்று நான் நினைக்கிறேன். அவன் தன்னுடைய சீசர்களில் சிலரை அனுப்பினான். காரணம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டி என்று அவரை அறிக்கையிட்டிருந்தான். அக்னி ஸ்தம்பம் அவருக்கு மேலே ஒரு புறாவை போல தொங்கிக் கொண்டிருந்ததையும் அது இறங்கி வந்து அவர் மேல் தங்கினதையும் யோவான் கண்டான். அவை யாவற்றையும் அவர் சாட்சி பகர்ந்தான். மேலும் அதுவே தேவாட்டுக்குட்டி என்று கூறினான். உம்மால் நான் யாரசாரம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கூறினான். இயேசுவோ இப்பொழுது இடம் கொடு என்று கூறினார். ஆனால் அவர்கள் அவனை சிறையில் அடைத்த பொழுது உடனே அவர் சோர்வடைந்த நிலையில் ஆகிவிட்டான். பாருங்கள், அவனை புரிந்து கொள்வதே கடினமாக இருந்தது. அவனை அவர்கள் சிறையில் அடைத்த பொழுது அவரிடம் போய், உண்மையிலேயே வரவேண்டியவர் அவர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டு பாருங்கள் என்றான். எலியா செய்ததைப் போலவே அவரும் அப்படியே செய்தான். பாருங்கள், அவன் தானே ஒரு வகையான மனசோர் உள்ள ஒரு நபராக இருந்தான். அவருக்காக நாம் பரிதாபப்படுகிறோம். ஏனென்றால் அது என்னவா இருந்தது என்பதை நாம் அறிவோம். சரி,
now at the church
இப்பொழுது சபையானது அவனுடைய வெளிப்படுத்தலில் இந்த விஷயத்தினானத்தோடு விட்டுவிடுவது நல்லது. அவன் வெளிப்படுகையில் சபையானது தேவன் நமக்கு அனுப்பவிருக்கிற வல்லமை பொருந்திய இந்த எலியாவானவன் தன்னை தெரியப்படுத்தும் பொழுது எலியா செய்தது போல இவன் தன்னை யார் என்று தெரியப்படுத்துகையில் சபையானது விடுவிக்கப்பட ஆயத்தமாக இருந்தது. அஞ்ஞான மார்க்கத்தின் கரங்களில் இருந்து அது விடுவிக்கப்பட்டது. அப்படித்தானே சம்பவித்தது. யார் மெய்யான தேவன் என்பதை நாங்கள் நிரூபிப்போம் என்று கூறிக்கொண்டு அவன் வந்தபொழுது எலியா சபையை விடுவித்தான். யோவான் இயேசுவை கண்டபொழுது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று கூறினானே, அதைப் போலவே கர்த்தருடைய வருகைக்கு சற்று முன்பு யோவான் பிரசங்கிக்க துவங்கி தன்னை யார் என்று தெரியப்படுத்தவும் செய்தான். சரியாக முடிவில் வெளிப்படுத்தல் உண்டாயிற்று. சரி, இந்த சபையின் காலத்தில் வரவேண்டியவன் தான் அந்த எலியா என்பதை நாம் கண்டுகொண்டோம். அது எலியா தான் என்பதை நிரூபிக்கும்படி எலியா தனது தீர்க்க தரிசனத்தை உரைத்த பிறகு எலியா மறிக்க வேண்டியதாக இருக்கவில்லை. அவன் மறுபடுத்தப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் தானே வரப்போகும் எலியாவின் காலத்தின் முடிவில் எடுத்துக் கொள்ளப்படும் சபைக்கு முன்னடையாளமாயிருக்கிறான். அவனது காலத்தின் முடிவில் சபையானது மரணத்தின் எழுகளுக்கு போகாமல் எடுத்துக் கொள்ளப்படுதல் போய்விடும். எடுத்துக் கொள்ளப்படுதல் உண்டாகும். அந்த மகத்தான எலியாவானவன் வரவேண்டிய அந்த மகத்தான அவன் இந்த கடைசி நாளுக்கான தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட எலியாவாக இருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். அவன் அப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். கடைசி நாட்களில் புறக்கணிக்கப்பட்ட அவமதிக்கப்பட்ட மக்கள் அடங்கிய சபையானது அந்த நிலைமைக்குள்ளாக செல்லும். ஏற்கனவே அப்படிப்பட்ட நிலையில் தான் உள்ளது. அந்த சபைக்கு அவன் ஒரு தூதனாக செய்தியாளனாக இருப்பான். வேதாகமத்தில் எலியா வருவான் என்று வாக்குத்தத்தம் செய்யப்பட்டுள்ளது என்று நான் எண்ணுகிறேன். அதை நான் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் எண்ணுகிறேன். அந்த எலியா இந்த நாளில் வர வேண்டும் என வேதத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒருவனாவான். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நாம் லவோதிகேயாவுக்கு திரும்புவோம். லவோதிகேயாவை பற்றி நமது கர்த்தர் நமக்கு இரவில் என்ன கூறவிருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போமாக. ஒரு லவோதிகேயா. சரி, முதலில் சபைக்கு வாழ்த்துதல் கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய தூதனுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3:14. கர்த்தருடைய தூதனுக்கு லவோதிகேயா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிகமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஓ என்ன, அதன் பேரில் சிந்திக்க நாம் முழு இரவும் எடுத்துக்கொண்டால் அதை குறித்து கர்த்தர் எவ்வளவாய் நமக்கு வெளிப்படுத்துவார்? கவனியுங்கள், ஆமேன் என்பது இறுதியாகும். கடந்து சென்ற காலமெல்லாம் அவர் வெவ்வேறு வகையில் தோற்றமளித்திருக்கிறார். ஆனால் இங்கே இந்த கடைசபை காலத்திலோ நான் முடிவாக இருக்கிறேன், அதுவே முடிவு என்று கூறுகிறார். அவரே முந்தினவர் என்பதை இப்பொழுது காண்பிக்கத்தக்கதாக அவரே தேவனுடைய சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஓ, அதை நீங்கள் கிரகித்துக் கொண்டீர்களா? பாருங்கள், தேவன் ஒரு ஆவியாக இருப்பாரானால் அவர் எப்படி சிருஷ்டிக்கப்பட முடியும்? அவர் எவ்வாறு அப்படி இருக்க முடியும்? அவர் நித்தியமானவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவர் ஒருபோதும் சிருஷ்டிக்கப்பட மாட்டார். ஏனென்றால் அவர் ஆதியில் தேவனாயிருந்தார். ஆனால் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிகமாய் இருக்கிறேன் என்பதோ இயேசு கிறிஸ்துவாயிருந்தது. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது தேவன் அவரில் வாசமணினார். அவர் தேவனுடைய சிருஷ்டியானவர். ஓ என்னை பாருங்கள், முந்தினவரும் பிந்தினவருமானவர். ஆமேன். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிகமாக இருக்கிறேன் என்பதை பாருங்கள். தேவன் தாமே தனக்கென ஒரு சரணத்தை சிருஷ்டித்த பொழுது அவர் தாழ இறங்கி வந்து அது வாசமணினார். அவர் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாக இருந்தார். புரிகிறதா? ஓ, அவர் அற்புதமானவராக இல்லையா? நான் சர்வ வல்லமை உள்ளவர், நான் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ளவர் என்று எபேசு சபைக்கு 3 தடவைகள் தெரிவித்து தனது தெய்வீக தன்மையை அவர் இங்கே காண்பித்ததை முதலில் நாம் கண்டோம். சரிதானே? கடைசியாக லவோதிக்கேயாவில் அவர் வந்து, நான் தான் ஆமென் என்பவர். அங்கே ஆதியில் நான் முதலாமானவராக இருந்தேன், இங்கு பிந்தினவராகவும் இருக்கிறேன். நானே தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிகமானவர். நமக்கு இருக்கும் சபைக்காலங்களின் வழியாக நான் தேவனாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். மனித ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட தேவன் நானே. நானே தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிகமாக இருக்கிறேன் என்றார். ஆமேன். இவ்வாறு கூறுவது ஒரு பிரஸ்பிடேரியனை கூக்குரலிட செய்யும். அதை குறித்து எண்ணி பாருங்கள். தேவனுடைய சிருஷ்டியின் ஆதியானவர். இப்பொழுது நான் தேவனுடைய சிருஷ்டி என கூறப்பட்டுள்ளதை நான் எவ்வளவாய் விரும்புகிறேன். தேவன் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது, தேவன் இயேசு கிறிஸ்துவிலே மாம்சத்தில் வந்து நம் மத்தியில் வாசம் செய்த பொழுது தேவனுடைய சிருஷ்டி என்று கூறப்பட்டார். இப்பொழுது அடுத்த வசனமானது, அவர் மற்ற சபைகளையோ புகழ்ந்துரைத்தார், ஆனால் இந்த சபையை அவர் புகழ்ந்துரைப்பதாக இல்லை. ஆனால் அதற்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை அவர் தெரிவித்தார். புகழ்ந்துரைத்தல் அல்ல, இந்த சபையை பற்றி, இந்த லவோதிக்கியா சபையை பற்றி அவர் ஒரு புகழ்ச்சியையும் தெரிவிக்கவில்லை. அவர்களுக்கு இத்தனை அளவு ஒளி இருந்தும் கூட அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கினர். ஆகவே அவர்கள் புகழ்பட அவசியம் ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு ஒரு கடிந்து கொள்ளுதல் தேவையாயிருந்தது, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சபைக்கு எதிராக அவர் புகார் ஒன்றுதான் தெரிவித்தாரே அல்லாமல் ஒரு புகழ்ச்சியே அல்ல. இப்பொழுது நான் 15 மற்றும் 16 வசனத்தை இங்கே வாசிக்க விரும்புகிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அதாவது வேறு வார்த்தைகளில் கூறினால் வெதுவெதுப்பாக இருக்க வேண்டாம் என்று கூறுகிறார். இப்படி நீ குளிருமின்றி அனலமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன். அது புகழ்ச்சி உரையா? இருப்பவை எல்லாவற்றிலும் மிகவும் மோசமான கூட்டமாகிய இந்த தேவபக்தியற்ற லவோதிக்கேயா காலத்திற்கு அது ஒரு கடிந்துரைத்தல். ஏனையோரெல்லாம் எல்லா விதமான வேதனைகளுக்கு உட்பட்டிருந்தனர். அவர்களுக்கு ஒன்றும் இருக்கவில்லை. அவர்கள் வறுமையில் வாடினவர்களாயிருந்த ஆட்டுத்தோலையும் வெள்ளாட்டுத்தோலையும் போர்த்திக் கொண்டு ஆதரவற்றவராய் திரிந்தனர். வாழால் அறுப்புண்டனர், தீக்கரையாக்கப்பட்டனர், சிங்கங்களுக்கு இரையாக்கப்பட்டனர் மற்றும் இன்ன பிற காரியங்களுக்கு உட்படுத்தப்பட்டனர். ஆயினும் அவர்களோ விசுவாசத்தை காத்துக் கொண்டனர். ஆனால் இந்த லவோதிக்கேயா கூட்டமோ ஐஸ்வர்யவானும் ஒன்றும் குறையுமில்லை என்றும் என்ற நிலைமையில் காணப்பட்டு ஒரு வேசியாக இருந்தது. அது உண்மையே. இப்பொழுது நமக்கு மகத்தான பெரிய ஒரு பாடம் இங்கே உள்ளது. அதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். அவர் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, வெதுவெதுப்பா இருக்கிறாய் என்றார். பாலை போல் உள்ளது அது என்பதை பாருங்கள். ஒரு குளிர்ந்த நிலையில் உள்ள பாலானது நல்லதாக இருக்கிறது. அப்படித்தானே? சூடான பாலும் உங்களுக்கு நன்மை பயக்கும், ஆனால் வெதுவெதுப்பான பாலோ உங்களை வாந்தி எடுக்க பண்ணும். சுமார் 25 முன்பாக நதியில் நான் வசித்து வருகையில் நான் ஒரு இரவில் வியாதிப்பட்டேன் என்பது நினைவிருக்கிறது. நான் அப்பொழுது ஒரு சிறிய படகு வீட்டில் வசித்து வந்தேன். நான் வியாதிப்பட்டேன். அப்பொழுது அவர்கள், அதாவது என்னுடைய மைத்துனர் வந்து என்னை மருத்துவர் ஐஸ்லர் என்பவரிடத்தில் அழைத்து சென்றார். அவரோ என்னிடம் என்ன விஷயம் என்று கேட்டார். அப்பொழுது நான் எனக்கு வயிற்றில் குமட்டல் ஏற்பட்டுள்ளது என்று கூறினேன். அதற்கு அவரோ, நீ ஒரு கோப்பை வெதுவெதுப்பான பாலை குடித்தாயே என்று கேட்டார். ஓ சகோதரனே, வெதுவெதுப்பான பாலானது என்னை சுகவீன முறை செய்தது. எனவே நான் அதை முழுவதும் வெளியேற்றி சுத்தம் செய்து கொண்டேன். தேவன், நீ அனலாயிருக்க விரும்புகிறேன். பழுக்க பழுக்க சிவந்து போயிருக்கும் நிலையை அடையும் அளவுக்கு அனலாயிருக்க வேண்டும், அல்லது உறைதல் நிலையில் இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு நிலையில் இருக்க வேண்டும். நீ வெதுவெதுப்பாய் இருக்க வேண்டாம், ஏனெனில் உனது அந்த விதமான நிலை என்னை சுகவீனப்படுத்துகிறது என்றார். இந்த சபைக்காலமானது தேவனுக்கு அவ்வாறான காரியத்தையே செய்தது, அவரை சுகவீனமுள்ளதாக்குகிறது. புரிகிறதா? ஒன்று, படுக்க சிவந்த அனலான நிலையில் இருக்க வேண்டும், அல்லது குளிர்ந்து போன நிலையில் இருக்க வேண்டும், ஆனால் வெதுவெதுப்பாய் இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பான நிலையானது என்னை வாந்தி பண்ணி போட செய்துவிடும். ஜான் வெஸ்லியின் காலத்தில் ஆங்கிலிக்கன் சபையில் காணப்பட்ட குளிர்ந்து போன நிலையானது அவரை அச்சபையை விட்டு அகன்று வேறு இடத்தில் போய் கூட்டங்கள் நடத்தும்படி அவரை விரட்டியது. ஏனெனில் அது மிகவும் குளிர்ந்து போன நிலையில் காணப்பட்டது. மெத்தோடிஸ்ட் சபையில் காணப்பட்ட குளிர்ந்து போன நிலையானது வில்லியம் பூத் அவர்களை பழுக்க சிவந்த அணருள்ள ரட்சணிய சபைக்காரராக ஆக்கியது. நீங்கள் பாருங்கள், தேவன் நீ மனம் திரும்பி வராவிட்டால் நான் விளக்கு தண்டை உன்னை விட்டு அகற்றி விடுவேன், அதை வெளியே அகற்றிவிட்டு அதை வேறு யாருக்காவது கொடுத்து விடுவேன் என்று கூறினார். எனவே மெத்தோடிஸ்ட் சபையானது ஜான் வெஸ்லியின் பரிசுத்தமாக பற்றிய செய்தியை ஏற்றுக்கொள்ள விரும்பாத பொழுது வில்லியம் பூத் அவர்கள் ரட்சணிய சேனை சபையை உண்டாக்கி கொண்டு வந்தார். அது உண்மை. ஏன் அவர்களோ அதை ஸ்தாபனமாக்கி விட்டனர். அது முற்றிலும் உண்மை. அதன் பேரில் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி கொண்டார்கள். தேவனோ, நான் அதை வெறுக்கிறேன் என்று கூறினார். எனவே அங்கே வில்லியம் பூத் அவர்கள் அத்தருணத்தில் தோன்றி அச்செய்தியை எடுத்துக்கொண்டு ரட்சணிய சேனை சபையை உருவாக்கினார். அதன் பிறகு அவர் என்ன செய்தார்? அவரும் அதையே செய்து திரும்பி வந்து மீண்டும் ஸ்தாபனத்தை உண்டாக்கினார். அவருக்கு பிறகு டேம்லைட்டுகள் வந்தன. அவர்கள் சில காலம் நிலைத்திருந்தனர். அதன் பிறகு ஜான் ஸ்மித் என்பவர் பேப்டிஸ்ட் சபையை உருவாக்கினார். அவருக்கு பிறகு நசரேய சபைக்காரர்கள் எழுப்பினர். நசரேய சபைக்காரர்களுக்கு பிறகு பெந்தேகோஸ்தே வந்தது. நசரேய சபையினர் என்ன செய்தனர்? அதே விதமாக அவர்களும் ஸ்தாபனத்தை உண்டாக்கிக் கொண்டனர். அவ்வேளையில் என்ன வந்தது? இரு சிறு கிளைகள், தேவ சபையும் ஏனைய சபையும் அதிலிருந்து முளைத்தெழும்பியது. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஸ்தாபித்துக் கொண்டனர். அது அவ்வாறு போகும்படி அவர் விட்டுவிட்டார். பின்மாறி ஆசீர்வாதத்தோடு பெந்தேகோஸ்தே தருணத்தில் எழுப்பினர். அவர்கள் என்ன செய்தனர்? அவர்களும் ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர். எனவே தேவன் அவர்களை அப்படியே போகவிட்டார். அது உண்மையே. இப்பொழுது நாம் முடிவு கட்டத்துக்கு போகப் போகிறோம். இன்னும் சில நிமிடங்களில் சரியான பலத்த காரியம் ஒன்றை காணப்போகிறோம். சரி சரி, நீங்கள் சிவப்பாக பழுத்து போயுள்ள அனலுள்ள நிலையில் இருக்க வேண்டும் அல்லது குளிர்ந்து போன நிலையில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒன்று இந்த நிலை அல்லது மற்ற நிலை. நீங்கள் வெதுவெதுப்பாக இருக்க வேண்டாம். நீங்கள் பெற்றிராத ஒன்றை பெற்றுவிட்டதாக நடிக்க வேண்டாம். ஒன்று நீங்கள் தேவனுக்காக அக்னியாக இருங்கள் அல்லது ஸ்தாபனத்திற்குள் திரும்பி போய்விடுங்கள். வெதுவெதுப்பாக இருக்க வேண்டாம். அதே விதமாகத்தான் இப்பொழுதும் உள்ளது. அதே காரியம்தான் இங்குள்ள சபைகளிலும் நேரிட்டிருக்கிறது. நீங்கள் அனலாயாவது குளிராயாவது இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் வெதுவெதுப்பாய் இருப்பதை விரும்பவில்லை. அப்படிப்பட்டதான நிலைக்குள்ளாகத்தான் பெந்தேகோஸ்தையும் போய்விட்டது. அது வெதுவெதுப்பாய் இருக்கிறது. அவர்கள் இசைப்பழையையும் மற்றும் ஒரு சில முரசுகளையும் வைத்துக் கொண்டு வாசிக்கிறார்கள். போதுமான அளவுக்கு சத்தம் போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அலேலுயா என்று கத்துகிறார்கள். அப்பொழுது இசையானது குறைகின்றது. அவ்வளவுதான். அவ்வாறான காரியம் தேவனுடைய வயிற்றை சுகவீனமாக்குகிறது. புரிகிறதா? சரி, செக்க சிவந்த அளவுக்கு உள்ள அனலான எழுப்புதலை போலுள்ளதொன்று அங்கே அவர்களுக்குள் காணப்படவில்லை. ஆனால் அவர்களுக்குள் ஏராளமான அளவுக்கு இந்த சபையில் செயற்கையான ஒரு காரியம்தான் காணப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்து அவர்கள் ஒன்று சேர்ந்து பெரிய கூட்டங்களை நடத்துகிறார்கள். ஓ என்ன, இந்த சபையின் காலத்தில் ஒரு நல்ல வேலை அவர்களுக்கு இருக்கத்தான் செய்தது. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவை யாவும் இப்பொழுது செயற்கைத்தனமாக ஆகிவிட்டது. ஆனால் அங்கே பரிசுத்த ஆவியின் அனல் இருக்கவே இல்லை. புரிகிறதா? இங்கே அவர் என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள். பாருங்கள், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். பார்த்தீர்களா? இப்பொழுது அவர் நீ அனலாயாவது அல்லது குளிராயாவது இருக்க நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நீயோ அவ்வாறு இல்லாதபடினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போட்டு உன்னை நீக்கிவிட விரும்புகிறேன் என்று கூறினார். இப்பொழுதோ அவர்களிடத்தில் ஏராளமான பணம் இருக்கிறது. அவர்கள் மகத்தான கட்டிடங்களை உடையவராயிருக்கின்றனர். மாபெரும் காரியங்கள் அவர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ஆனால் அவர்களுக்கோ பரிசுத்த ஆவியின் அனலானது இருக்கவில்லை. ஓ, அவர்களிடம் அதிகார எந்திரம் உள்ளது. ஓ என்ன, அவர்களுக்கு ஒருங்கிணைந்த ஒரு சபை உண்டு. இதுவரையில் அவர்கள் பெற்றிராத மிகப்பெரிய கட்டிடங்கள் அவர்களுக்கு உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியோ இல்லை. புரிகிறதா? தேவன் சபைக்கு பரிசுத்த ஆவியைத்தான் அனுப்பினார். இப்பொழுது 16 வசனத்தில் நாம் தொடர்ந்து கவனிக்கையில் அவர்களுக்கு எல்லா விதமான சங்கங்களும் உண்டு. ஓ, எங்களுக்கு அதற்குரிய மகத்தான ஆளுகை உண்டு. முதிர்வயதான பெண்களின் உதவி சங்கம் எங்களுக்கு உண்டு. வாலிபருக்கான சீட்டாட்டம் உண்டு. வெள்ளி இரவில் பங்கோ எனப்படும் ஒரு வகையான சூதாட்டம் உண்டு. ஞாயிறு மதியமோ கூடைப்பந்தாட்டம் உண்டு. தலைகட்டு பந்தாட்டம் மற்றும் இன்னென்ன உண்டு. ஆண்கள் அரட்டையடிப்பதற்கென்றே ஒரு சங்கம் என்றெல்லாம் ஓ, எங்களுக்கு இவ்வாறு எல்லா விதமான காரியங்களும் உண்டு என்று கூறுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சபை சங்கங்களும் கழகங்களும் நடனங்களும் இன்னும் என்ன பிற காரியங்களால் அவள் நிறைந்து காணப்படுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியின் அனல் அவளிடத்தில் காணப்படவில்லை. பாருங்கள், உங்களுக்கோ பெரிய ஆட்சி முறை உள்ளது. ஆனால் உங்களுக்கோ அனல் உண்டாக்குவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் உலகத்திற்கு தான் அனல் உண்டாக்குகிறீர்கள். ஆனால் தேவனுக்கு அல்ல. எனவேதான் நீங்கள் வெதுவெதுப்பாய் இருக்கிறீர்கள். ஓ, நிச்சயமாகவே உங்களிடம் ஏற்கனவே இருந்ததை விட இப்பொழுது கூடுதலாக அங்கத்தினர்கள் பெருகியிருக்கிறார்கள். நிச்சயமாகவே பையனே, 1944 ஆண்டில் இருந்ததை விட இன்னும் 1,000,000 மக்கள் கூடுதலாக எங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள் என்று பேப்டிஸ்டுகள் கூறினர். ஆனால் நீங்கள் பெற்றிருப்பது என்ன? ஒரு பெரிய எந்திரமே. அவ்வாறு குறிப்பிட்டு கூறினதை நான் கேட்ட அதே சபையில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கையில் நடுவில் 15 நிமிடங்கள் இடைவேளை விட்டு அப்பொழுது சபையின் மேய்ப்பர் மற்றும் உதவிக்காரர்கள் மற்றும் எல்லோரும் வெளியே போய் சிகரெட்டை புகைத்து விட்டு வருவதற்கு ஒரு தருணம் அளிக்கின்றனர். புரிகிறதா? அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. வேதமான காரியத்தை தெளிவாக கண்டனம் செய்கிறது. உன் சரீரத்தை அசுத்தப்படுத்தினால் மருத்துவர்கள் புகைப்பதை குறித்து அது முழுவதும் புற்றுநோயினால் நிறைந்திருக்கிறது என்று கண்டனம் செய்கின்றனர். அப்படி இருந்தும் வானொலியிலோ சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி என்று புகைப்பிடிப்பதை தூண்டும் விளம்பரத்தை செய்கிறார்கள். பில்லிகிரகாம் அவர்கள் ஒரு மனிதன் அந்த விதமாக சிந்திக்க துவங்கினால் அவன் ஒரு முட்டாளே என்று கூறினது போல உள்ளது. சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி என்கிறார்கள். சிந்திக்கும் மனிதன் ஒரு காலம் புகைக்கவே மாட்டான். அதுதான் உண்மை. அதை பற்றி மறுசிந்தனை கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, தற்போதுள்ள நவீன பெண்களின் ஆடைகளை அணிந்து கொள்வதற்கு ஏதுவாக பெண்களோ புகைப்பிடித்தால் அவர்கள் மெலிந்து போவார்கள் என்று விளம்பரப்படுத்தி கூறுகிறான். இப்போது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக சிகரெட்டு புகைக்கிறார்கள். ஒரு ஆண் ஒரு சிகரெட்டு புகைத்தால் அந்த நேரத்தில் ஒரு பெண் 3 சிகரெட்டுகளை புகைத்து விடுகிறாள். அது முற்றிலும் உண்மை. ஏனெனில் அவள் மெலிந்து போக விரும்புகிறாள். ஆனால் அவள் புகைப்பது காசநோய், புற்றுநோய் முதலியவற்றை உண்டாக்கி அவளை மெலிந்து போக செய்கிறது என்பதை உணர்வதில்லை. அவளுக்குள் ஒரு குழந்தை வடிவத்தில் அது உள்ளே வந்து அவ்வாறு மாறி அவளை முற்றிலும் தின்று போட்டு கொன்றுவிடுகிறது. அதிலிருந்து தீமையை தவிர வேறேதும் வர முடியாது. அதுதான் உண்மை, புரிகிறதா? ஆனால் அது ஒரு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி எனப்படுகிறது. ஓ என்ன, இல்லை இல்லை, ஓ அவர்களோ ஆனால் எங்களுக்கு உண்டு சகோதரன் பிரணாமே, நான் அதை எதிர்க்கிறேன். எங்களுக்கு மகத்தான கூட்டங்கள் உண்டு. வில்லிகரகம் தேசம் முழுவதிலும் எதை பெற்றுள்ளார் என்பதை பாருங்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஓ நிச்சயமாக, ஒரு பெரிய ஆட்சி முறை, பணத்துக்கு அமர்த்திக் கொள்ளப்பட்ட சுவிசேஷகர்கள், ஊதியம் கொடுத்து அமர்த்தப்பட்டுள்ள பாடல் கூடு தலைவர்கள் அவர்களுக்கு உண்டு. ஆம், அவர்கள் தங்களுடைய சுவிசேஷர்களை பணத்துக்கு அமர்த்திக் கொள்கிறார்கள். நல்லது, நான் வந்து அந்த எழுப்புதல் கூட்டத்தை நடத்தினால் எனக்கு எவ்வளவு பணம் தருவீர்கள்? நல்லது, இத்தனை ஆயிரம் டாலர்கள் எனக்கு தராவிடில் நான் வரமாட்டேன். அப்படித்தான் பாடலை நடத்துவதற்கு யாரை நீங்கள் அமர்த்திக் கொள்ளப் போகிறீர்கள்? நல்லது, நீங்கள் போய் இன்னார் இன்னாரை அமர்த்திக் கொள்ளுங்கள். அவர் ஒரு பெரிய தனி குரலிசைஞர், அவரையே நீங்கள் அமர்த்திக் கொள்ளுங்கள். அவரே தனிப்பட்ட விதத்தில் எனக்கு சேரும் கூட்டத்தில் பாதி அளவுக்கு வந்திருப்பார் என்று கூறுகிறார்கள். கூலிக்கு அமர்த்திக் கொள்ளப்படும் பாடகர்கள், கூலிக்கு அமர்த்திக் கொள்ளப்படும் சுவிசேஷகர்கள். ஏம், ஆத்ம ஆதாயம் என்பதோ ஒரு வியாபாரம் என்ற நிலைமைக்கே வந்துள்ளது. ஆத்ம ஆதாயம் என்பது சபையின் வியாபாரம் அல்ல, அது சபையில் காணப்படும் பரிசுத்தாவியின் வல்லமையால் நடப்பதாகும். ஆத்ம ஆதாயம் என்பது நீங்கள் அதை பணத்தை கொண்டு விலக்கி வாங்காதேயுங்கள். இல்லை ஐயா, இல்லை. ஆகவே அவைகள் யாவும் கிரியைகள், கிரியைகள், கிரியைகள் என்பதாகத்தான் இருக்கிறது. கூலிக்கு அமர்த்திக் கொள்ளப்பட்ட சுவிசேஷர்கள், கூலிக்கு அமர்த்திக் கொள்ளப்பட்ட பாடல் குழு தலைவர்கள், கூலிக்கு பாடும் பாடல் குழுவினர் என்று இவ்வாறெல்லாம் இருக்கிறார்கள். அவிதமான கிரியைகள் எல்லாம் தேவன் விரும்பவில்லை, தேவனுக்கு அவர் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களில் கிரியை செய்வதையே அவர் விரும்புகிறார், அதுவே உண்மை. 17 வசனம் கூறுகிறது, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், ஓ பரிதவிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சமணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் இக்கடைசி கால சபைகளில் உள்ள இந்த பெந்தேகோஸ்தையினர் தாங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்றே எண்ணிக்கொண்டனர். அவர்கள் எண்ணினார்கள், புறம்பான ரீதியில் அவர்கள் அவ்வாறே உள்ளனர். ஆமையா, அவர்கள் ஐஸ்வர்யமாய் உள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த சபையை குறித்து எண்ணி பாருங்கள். அந்நாட்களில் ஊருக்கு ஊர் துரத்தி விடப்பட்டு மூலையில் போய் நின்றார்கள். அவர்களுக்கு மிகவும் கடினமான வேலை உண்டாயிருந்தது. ஆனால் இப்பொழுதோ எல்லாவற்றையும் விட பெரிய கட்டடங்கள் அவர்களிடத்தில் இருக்கின்றன. அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு இருக்கிற கட்டிடத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு காலத்தில் அவர்களுக்கு இங்கு இருப்பதை போல் மரத்தாலான சாதாரணமான கட்டிடமே இருந்தது. இப்பொழுதோ அவர்கள் 6 மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு கட்டிடத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்பதை உங்களுடைய கிரியைகளே நிரூபிக்கின்றன. அது மாய்மாலமாய் உள்ளது. மில்லியன் டாலர் செலவில் கட்டடங்களை கட்டிக்கொண்டு இன்னும் மற்ற காரியங்களை செய்து கொண்டு இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்கின்றனர். ஏழை மிஷினரிகளோ ஊழிய களத்திலே கால்களில் பாதரட்சை கூட தொடுக்காமல் ஊழியம் செய்கின்றனர். அவர்கள் உண்மையான தேவ பயமுள்ள மிஷினரிமார்கள் ஆவர். கால்களில் அவர்களுக்கு பாதரட்சை இல்லை. வாரத்தில் 2 நாட்களுக்குரிய அரிசி மட்டுமே உணவுபடியாக கிடைத்து வாரத்தில் 2 வேளைகள் மட்டுமே உண்டு. சுவிசேஷத்தை காடுகளிலும் தங்களுடைய சகோதரர்களுக்கும் கொண்டு செல்கின்றனர். ஆனால் நாமோ 6 மில்லியன் டாலர் செலவில் கட்டடங்கள் கட்டுகிறோம். சபை கட்டிடமானது பெரிய வர்ணம் பூசப்பட்ட கண்ணாடி ஜன்னல்கள் பொருத்தப்பட்டதாக பெரிய அளவில் கட்டுகிறோம். அவர்கள் ஓ சில சமயங்களில் தங்களுடைய சபைகளில் கடன் வழங்கும் சங்கங்கள் ஏற்படுத்தும் அளவுக்கு ஏராளமான பணமானது குவிந்து விட்டது. அது உண்மை. அவர்கள் சபைகளில் அவர்களுடைய சுவிசேஷர்களையும் மிஷினரிமார்களையும் மருத்துவ பரிசோதனை செய்வதற்கென்றே மருத்துவரும் இருக்கிறார். யாராவது மிஷினரியாக போக விரும்பினால் அவரை மருத்துவரின் பரிசோதனைக்குட்படுத்தி அல்லது உளவியல் மருத்துவ நிபுணரை கொண்டு உளரீதியாக அவரது விவேகம், மூளைத்திறன் சரியாக இயங்குகிறதா என்பதையெல்லாம் பரிசோதித்து அனுப்புகிறார்கள். நீங்கள் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் தான் மனிதனை பரிசோதிக்கிறார். எனவே ஒரு உளவியல் மருத்துவ நிபுணர் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஓ நிச்சயமாக, உங்களிடத்தில் ஏராளமான பணம் உண்டு. புறம்பான ரீதியில் குறைவற்று ஐஸ்வர்யவான்களாய் உள்ளனர். அவர்களிடம் பெரிய கட்டடங்களும் அலங்கார கண்ணாடி ஜன்னல்கள் பொருத்தப்பட்டு உள்ளன. பேச்சாற்றல் கொண்ட பிரசங்கிமார்கள். என்னே, ஓ என்னே, நான் உங்களுக்கு கூறுவேன், அவர்கள் நிச்சயமாகவே நாவன்மை படைத்தவர்கள் தான். அவர்கள் இரவு முழுவதும் நின்று ஒரு காரியத்தையும் எடுத்துரைக்காமல் பேசிக்கொண்டே இருக்க முடியும். புரிகிறதா? அவர்கள் பிரசங்கிக்க எழும்பி வருகையில் அவர்கள் கூறக்கூடாதவர்களை பற்றி கூறுவதையே நான் குறிப்பிடுகிறேன். நீங்கள் பாருங்கள், அவர்களோ எழும்பி நின்று இதை பற்றியும் என்னென்ன, அதை பற்றி சிறிது என்னென்ன காரியங்களை அவர்கள் பேசுவார்கள். அது எப்படி உள்ளது என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் கூலிக்கு அமர்த்திக் கொள்ளப்பட்ட பாடகர்கள், பிரசங்க பீடத்தில் நாவன்மை மிக்க பிரசங்கிகளாக வருகிறார்கள். பின் தொங்கலற்ற நீண்ட டெக்ஸோ சூட் எனப்படும் ஒரு வகை விலையுயர்ந்த ஆடை அணிந்தவராய், கழுத்துப்பட்டையை திருப்பிவிட்ட நிலையில் அணிந்திருந்து ஒரு வகையான வால்போல் பின்புறம் நீட்டிக்கொண்டிருக்கும் சட்டையை மேலே அணிந்தவராய் அவருடைய பிரசங்கியார் இல்லாவிட்டால் உண்மையாகவே சபையோர் அதனால் சற்று சங்கடப்படுவதை உணர்கிறார்கள். அப்பாடகர்கள் அங்கே வருகிறார்கள். அவர்களில் பெண்களோ தலைமுடியை இசபேலை போல் குட்டையாக வெட்டிக்கொண்டு முகத்தில் நிறைய வர்ணம் பூசிக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் முகத்தில் பூசப்பட்டுள்ள வர்ணமானது ஒரு களஞ்சியத்தை வர்ணமடிக்க போதுமானது. பாடல் குழுவில் அணிந்து கொண்ட அங்கியை கடத்திவிட்டு உடனே அவர்கள் குட்டையான கால்சட்டைகளை ஆண்களின் ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள். ஒரு ஆணின் ஆடையை ஒரு பெண் தரித்துக் கொண்டால் அது அவருடைய பார்வையில் அருவறுப்பாய் இருக்கும் என்று வேதம் கூறியுள்ளது. தங்கள் முகத்தை மேட்டுமையாய் உயர்த்தினவர்களாக தெருவில் நடந்து செல்கிறார்கள். மழை பெய்தால் அவர்கள் நாசியில் தண்ணீர் சென்று அவர்களையே மூழ்கடித்துவிடும். இருமாப்பும் திமிர் பிடித்ததும் கர்வமான அதிக கோபம் கொண்ட மனநிலையும் உள்ள இசபேல்கள் இவர்கள். அக்காரணத்தினால்தான் நமக்கோ எழுப்புதல் இல்லை. பெரிய அளவில் வெறும் இந்திரமயமான காரியம் தான் உள்ளது. ஓ, பிரதான தூதனின் சத்தத்தை ஒத்த சத்தம் கொண்டவராக நீங்கள் இருக்கக்கூடும். அதற்காக பதிலளிக்க வேண்டியவராக தேவன் உங்களை ஆக்குவார். இந்த எல்விஸ் பிரஸ்லிகளும் ஏனையோரும் மேலும் ஏர்னி போர்ட்டுகளும் இன்னும் மற்றும் அருமையான குரல் வளமுடையோ அந்த குரல்களையோ பிசாசுக்காகவே பயன்படுத்துகிறார்கள். தேவன், நான் அவர்கள் கையை அதை விசாரிப்பேன் என்று கூறுகிறார். குருடாயிருக்கும் ஃபேனி கிராஸ்பியை நான் மதிப்பதன் காரணம் என்னவென்றால் அவள் தன்னுடைய வரத்தை ஒருபோதும் உலகிற்கு விட்டுவிடவில்லை. அவள வரத்தை தேவனோடு மாத்திரமே வைத்துக் கொண்டாள். இவர்களில் அநேகர் இனிய திறமையான குரலையுடைய பாடகர்கள், சொல்வன்மை மிக்க மனிதர், பெரிய மனிதர்கள். தங்களுடைய காலத்தை தேவனுக்காக உபயோகிப்பதற்கு பதிலாக வேறு வகையாக பயன்படுத்துகிறார்கள். பிசாசு அவர்களை அவ்வாறான தாறுமாறான வழியில் நடத்தியிருக்கிறார். அவர்கள் பிசாசுக்காகவே கிரியை செய்து வருகிறார்கள். அவர்கள் பெரும்புள்ளிகள், வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பேசுகின்ற பெரும் பிரமுகர்கள். தங்களுடைய திறமைகளை தேவனுக்கு கொடுப்பதற்கு பதிலாக உலகத்திற்கு விற்று போட்டு விட்டார்கள். அவர்களில் சிலர் ஆலயத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் ஆலயத்திற்கு போய் அருமையான ஒரு பெரிய அங்கியை அணிந்து அங்கே பாட்டு பாடிவிட்டு அங்கிருந்து திரும்பி போய் அடுத்த நாள் இரவில் சுழன்று உருண்டு ஆடும் ராக் அண்ட் ரோல் நடன பாடல்களை பாடுகிறார்கள். நாம் அறிந்திருக்கிற விதமான பாடகர்கள் குறிப்பிட்ட சபைகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் திரைப்படங்களில் சுழன்று உருண்டு ஆடுகின்ற ராக் அண்ட் ரோல் நடன பாட்டு பாடுகிறார்கள். ராக் அண்ட் ரோல் பாடகர்களின் அரசர்கள் எனப்படுகிறார்கள். தேவபக்தி உள்ளவர்களாக தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அது பிசாசின் ஒரு தந்திரமே ஆகும். ஒரு மனிதனுக்கு போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பொது அறிவு இருந்தது. அதாவது அவன் தான் ஞாயிற்றுக்கிழமையில் போய் பிரசங்கிக்க போவதாகவும் அதை முடித்த பிறகு வானொலி ஒலிபரப்பில் சுழன்று உருண்டு ஆடும் ராக் அண்ட் ரோல் நடன பாடல்களை பாடப்போவதாகவும் மற்றும் அதுபோன்ற ஒவ்வொன்றையும் கூறினார். முடிவாக அவரோ ஒரு கை துப்பாக்கி எடுத்து தன் தலையில் சுட்டுக் கொண்டு மூளை சிதறி இறந்து போய்விட்டான். அதை செய்ததற்காக நான் அந்த மனிதனை மதிக்கிறேன். அது சரியே. அந்த பன்றிக் கூட்டம் தங்களுக்குள் அசுத்தாவிகள் நுழைந்ததும் கடலுக்குள் ஓடி போய் மூழ்கி மாண்டு போய்விட்டனர். அந்த அளவுக்கு இந்த மனிதனுக்கும் அறிவு இருந்திருக்கிறது. அந்த அளவு அறிவு கூட சில பேருக்கு இருப்பதில்லை. அவ்வளவு கடினமாக பேசுவதற்கு நானே வெறுக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் சகோதரனே, சகோதரியே, அவ்விஷயத்தை நாம் திட்டவட்டமாக எடுத்து காட்டியாக வேண்டும். நாம் வாழ்கிற இந்நாள் அதற்காகத்தான் உள்ளது. இயேசு ஏரோதை கிழட்டு நரி என்று அழைத்தாரெனில், யோவான் அவர்களை விரியன்பாம்பு குட்டிகளே என்று அழைத்தாரெனில் சரியே. அவர்களுக்கு பெரிய கட்டிடங்களும் வர்ணம் பூசப்பட்ட கண்ணாடி ஜன்னல்களும் நாவன்மிக்க பிரசங்கிகளும் கூலிக்கு அமர்த்தி கொள்ளப்பட்ட இனிய பாடகர்களும் இருக்கிறார்கள். ஆமையா, அதில் அவர்களுக்கு என்ன உள்ளது? அதில் என்ன உள்ளது? பரிசுத்த ஆவியின் ஒரு அம்சமும் அதில் கிடையாது. அங்கே சபையில் நின்று பாடிவிட்டு பிறகு அவர்கள் குட்டையான உடைகளை அணிந்து வெளியே சென்று பாடற்குழுவில் பாட மீண்டும் உள்ளே வருகிறார்கள். நீங்கள் பரிதவிக்கத்தக்க மாய்மாலக்காரராக இருக்கிறீர்களே. ஆமையா, அதுதான் உண்மை. ஓ பிரசங்கியே, நீர் குறைவாக பணம் கொடுக்கும் கூட்டத்தை விட எங்கு அவர்கள் அதிக பணம் கொடுக்கிறார்களோ அக்கூட்டத்திற்குத்தான் பிரசங்கிக்கு போகிறீர். நீர் பிரசங்கப்பிடத்தில் நிற்பதற்கு தகுதி உள்ளவர் அல்ல. நீர் ஒரு கயவர், அதுதான் உண்மை. பணம் தான் குறிக்கோள். இத்தனை ஆயிரம் டாலர்களை நீங்கள் ஒதுக்கீடு செய்யாவிடில் எங்களால் வர முடியாது. எங்களுடைய மேலாளர்கள் இங்கே வந்துடுவார்கள். அப்பணத்தை உங்களால் சேர்த்துக் கொடுக்க முடிந்தால்தான் நாங்கள் வருவோம். யாவருடைய முழு ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைக்காவிடில் நான் வரமாட்டேன். அனைத்து சபைகளிலும் உள்ள யாவரும் முழுவதுமாக ஒத்துழைத்தால்தான் எனக்கு ஏராளமான பணம் கிடைக்கும். அதை கொண்டு என் கடன்களை எல்லாம் நான் அழைத்துக் கொள்ள முடியும். ஆகவே அது இல்லாவிடில் நான் வர முடியாது என்றெல்லாம் கூறுகின்றனர். சகோதரனே, ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷருக்கு பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் அவனுக்கு இருந்தால் போதும், அவன் செல்வான். காணிக்கை என்னவாக இருந்தாலும் பொருட்படுத்தாமல் அவன் சாதாரண திண்மடத்தை சாப்பிட்டு விட்டு ஓடை தண்ணீரை குடிக்க நேரிட்டாலும் பொருட்படுத்த மாட்டான். அதுவே உண்மை. அவனே உண்மையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாவான். ஆனால் மக்களோ பெருந்தொகையான படத்தை சேகரிக்கும் பொருட்டு வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் எல்லா விதமான உலக காரியங்களிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். நான் கூறுவது முற்றிலும் உண்மை. பாருங்கள், அது தேவனுக்குரியதல்ல. அவர், ஓ நீங்களோ ஐஸ்வர்யவான், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்கிறாய் என்றார் லட்சகமாக. ஆனால் எது அவசியம் தேவையா இருக்கிறதோ அது உன்னம் இருக்கவில்லை. அது உண்மை. ஆனால் நீ அதை அறியாமல் இருக்கிறாய். ஐஸ்வர்யவானும் ஒரு குறைவும் இல்லை என்றும் இருக்கும் நிலையை பாருங்கள். சீட்டு விளையாட்டு போன்ற காரியங்களில் சபையிலே ஈடுபட அவர்களுக்கு பணம் செலவழிக்கப்படுகிறது. ஓ நீங்களோ, எங்களுக்கு பெரிய சபை இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். ஓ ஆமையா, நிச்சயமாக இருப்பதிலேயே பெரிய சபைதான். காரணம், இந்நகரத்தின் நகராண்மை கழக தலைவராக இருப்பவரே எங்கள் சபைக்குத்தான் வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? சரி, இன்னார் கூட அவர்கள் நகருக்கு வருகை தரும்போது எங்களுடைய சபைக்கு தான் வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் எங்களுடைய சபையில் எல்லா முக்கியஸ்தரையும் உறவுகளாயிருக்கிறோம். ஆம், பரிசுத்தவான்களான தரித்திரரும் தேவையுள்ளோரும் சபைக்குள் வரட்டும் பார்க்கலாம். அவர்கள் வந்தால் அது உங்களுக்கு ஒரு கண்டனமாக இருக்கிறது. அவர்கள் அங்கே இருப்பதை கூட நீங்கள் விரும்பவில்லை. அப்படிப்பட்டவர்கள் வந்துவிட்டால் நீங்கள் பிரசங்கம் பண்ணும் போது ஆவேர் என்று சத்தமிடுவார்களே என்று அஞ்சுகிறீர்கள். இங்கே ஒரு புத்தகத்தில் ஒரு ஆலயத்தினுள் வந்திருந்த ஒரு எளிய பெண்மணியை குறித்து நான் வாசித்திருக்கிறேன். அவள் ஒரு சபைக்குள் வந்தாள். அவள் தன் பிள்ளைகளை தூரமான எங்கோ காட்டு பிரதேசங்களிலே உண்மையான தேவபக்தி உள்ளவர்களாக பழைய பாணியிலான சபையில் வளர்த்திருந்தாள். அங்கே அவர்கள் உண்மையாகவே தேவபக்தி உள்ளவர்களாக இருந்தனர். அவளது மகள் ஒருத்தியை ஒரு நாள் ஒரு வாலிபன் வந்து விவாகம் செய்து கொண்டு போனான். உங்களுக்கு தெரியுமா, அவன் பெரிய நகரம் ஒன்றில் அப்பெண்மணி சார்ந்திருந்த அதே ஸ்தாபனத்தை சேர்ந்த ஒரு பெரிய சபையை சேர்ந்தவன் என்று கூறினான். எனவே அவன் அப்பெண்மணியின் தாயிடம் தான் ஒரு கிறிஸ்தவன் என்று கூறினான். எனவே அவளது மகளை விவாகம் செய்து கொண்டு அழைத்து சென்று விட்டான். அவன் இறுதியாக அப்பெண்ணை மலைகளில் உள்ள நாட்டுப்புறங்களில் இருந்த சபையிலிருந்து அவனுடைய அதே பெயர் கொண்ட இந்த பெரிய சபைக்கு அழைத்து வந்த போது அவளை விட்டு யாவும் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கும்படி செய்து விட்டான். அவள் முன்பு சார்ந்திருந்த நாட்டுப்புறத்து சபையிலோ பரிசுத்தாவி உண்டாயிருந்தது. ஆனால் நகரில் இருந்த அதே சபையில் பரிசுத்தாவியே இல்லை. அவர்களோ இப்பொழுது இங்கு வந்து இந்த பெரிய சபையில் இருந்தனர். ஒரு நாள் அப்பெண்ணின் தாயார் தன் மகளை பார்த்து விட்டு போக விரும்புவதாக தெரிவித்திருந்தாள். அவள் வந்தாள். அவளை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று மகளும் மருமகனும் திகைத்தார்கள். எனவே அவள் குறிப்பிட்ட நாளில் வந்தபோது ஏதோ பழங்காலத்து நினைவு சின்னத்தை பற்றி விவரிக்கும் புத்தகத்தில் கூறப்பட்ட ஒரு நபரை போன்ற அளவுக்கு காட்சியளித்தாள். ஏனென்றால் அவள் அணிந்திருந்த உடை உங்களுக்கு தெரியுமா, கழுத்து வரையில் உயரமாக உள்ளதாகவும் முழுக்கை உடையதாகவும் இருந்தது. அவளது தலைமுடியானது பின்னால் நீண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. தலையை உரித்த வெங்காயத்தை போல் நன்கு மழித்து சீவியிருந்தாள். அவள் வந்தபோது, நல்லது அல்லேலூயா, தேனே நீங்கள் யாவரும் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டாள். மேலும் அவள், இன்று ஞாயிறு காலை ஆயிற்று, எனவே நீங்கள் எல்லோரும் ஆராதனைக்கு போவீர்கள் அல்லவா என்று கேட்டாள். மகளுடைய புருஷன் மகளிடத்தில், இவளை நாம் என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட இவளை நாம் அங்கெல்லாம் அழைத்து செல்ல முடியாது, என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லையே என்று கூறினான். அவரோ, அம்மா நாங்கள் நான்கு கூறுகிறேன் என்றெல்லாம் கூறினான். ஓ அவளோ, தேனே ஆனால் என்னால் ஆலயத்துக்கு போகாமல் இருக்க முடியாது. நான் அங்கே மூலையில் இன்னென்ன பெயர் கொண்ட ஒரு சபை ஒன்றை பார்த்திருக்கிறேன். நான் போய் வருகிறேன் என்று தாய் கூறினாள். அப்பொழுது அவன், ஓ நல்லது, வேறு வழி இல்லை, நாம் அழைத்துக் கொண்டுதான் போவோமே என்றான். ஆகவே அப்பெண்மணியை அழைத்துக் கொண்டு சபைக்கு வந்தபோது அவளை பற்றி வெட்கமாக நினைத்தபடியால் அவளை முதலில் உள்ளே போக விட்டார்கள். பார்த்தீர்களா, இங்கே அவள் தெருவில் அந்த நீண்ட ஆடை அணிந்து கொண்டு தன் அக்கடத்தில் வேதாகமத்தை வைத்துக் கொண்டு வந்தாள். ஆனால் சகோதரனே, ஒருவேளை உலகில் உள்ள பெரிய தலைவர்கள் பிரமுகர்கள் ஆகியோரை பற்றி கூறும் இன்னார் இன்னார் என்ற புத்தகத்தில் அவளது பெயர் இடம்பெறாமல் இருக்கக்கூடும். ஆனால் அவளது பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுவே முக்கியமான காரியமாக இருக்கிறது. அவள் சபையினுள் நுழைந்த போது அங்கே பின்னால் ஒரு ஆசனத்தில் அமர்ந்தாள். உங்களுக்கு தெரியுமா, பிறகு அவள் வேதாகமத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தாள். அங்கிருந்த யாவரும் அவளையே உற்று பார்த்து ஏதோ ஒரு பழங்காலத்து நினைவு சின்னம் தான் எங்கிருந்தோ இங்கு தப்பி தபறி வந்துவிட்டதோ என்று எண்ணினார்கள். அவர்கள் அந்த விதமாக சுற்றி சுற்றி பார்க்க, ஓ என்ன, உங்களுக்கு தெரியுமா, அவர்களோ லவோதிக்கேய காலத்திற்கு எடுத்துக்காட்டால் மிகவும் அருமையான ஆடைகளை அணிந்தவர்களாய் அங்கே அமர்ந்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் பின்னால் திரும்பி பார்த்து அமர்ந்திருந்த அப்பெண்மணி தன் முகத்தில் பெரிய புன்முறுவலோடு வேதத்தை வாசித்துக் கொண்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள். ஆம், சபை போதகர் ஆராதனையின் ஏனைய காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு கடைசியாக 15 நிமிட பிரசங்கத்துக்காகத்தான் அவருக்கு நேரம் இருந்தது. எனவே அவர் அதற்காக எழுமி நின்று கர்த்தர் நல்லவர் என்று கூற ஆரம்பித்தார். அப்பொழுது அவளோ, தேவனுக்கு ஸ்தோத்திரம், சரியே, அல்லேலூயா என்று சத்தமிட்டாள். உடனே யாவரும் ஆண் வார்த்தை போல் தங்கள் கழுத்துக்களை நீட்டி சுற்றுமுற்றும் பார்த்து யாரது என்று பார்த்தார்கள். சற்று நேரம் கழித்து போதகர் என்றார். அவர் மேலும் தொடர்ந்து, ஒவ்வொரு காலத்திலும் கிறிஸ்தவர்கள் தீரமிக்க மகத்தான அருமையான கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறினார். இவ்வாறு இன்னும் சில காரியங்களையும் கூறினார். அதற்கு அவள், தேவனுக்கு ஸ்தோத்திரம், அது சரியானது என்று கூறினாள். அவர்கள் யாவரும் சுற்றுமுற்று பார்த்தார்கள். போதகரோ என்று கூறிவிட்டு தன்னுடைய உதவிக்கார குழுவை நோக்கி பார்த்தார். அந்த உதவிக்காரர் குழு அந்த பார்வையின் கருத்தினை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் பின்னால் போய் அந்த பெண்மணியை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு போய் ஆலய வாசலுக்கு வெளியே கொண்டு போய்விட்டு, நீ போதகருக்கு இடையூறு செய்கிறாய் என்று கூறினார்கள். நீங்கள் மறித்திருக்கிறீர்கள், அதை அறியாமலும் இருக்கிறீர்கள். ஆம், ஓ சித்திர வர்ணம் பூசப்பட்ட உங்களுடைய ஆலய ஜன்னல் என்னத்திற்கு, மெத்தென்ற பூம்பட்டினால் செய்யப்பட்ட சொகுசான இருக்கைகள் என்னத்திற்கு, உங்களுடைய பெரும் திரளான சபை கூடுகை என்னத்திற்கு, மார்டின் என்ற பறவை எவ்வாறு அதனுடைய கூண்டிலேயே உள்ளதோ அதே போல் நீங்களும் நேராக நரகத்திற்கு தான் செல்கிறீர்கள். உங்களிடத்தில் தேவனுடைய ஆவி இல்லையெனில் நீங்களோ கைவிடப்படுவீர்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்தாலுடைய உங்களால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. அவ்வாறு கூறுவது கசப்பாகத்தான் இருக்கும். அது நான் வழக்கமாக விளக்கெண்ணையை குடிப்பது போல் உள்ளது. அப்பொழுது நான், அம்மா என்னால் அதை சகிக்கவே முடியவில்லை என்று கூறுவது உண்டு. அதற்கு அவளோ, அது உன்னை சுகவீனமாக்கவில்லை என்றால் அது உனக்கு நன்மை பயக்காது என்று கூறுவாள். எனவே இந்த காரியமும் கூட அந்த விதமாகத்தான் உள்ளது என்று நான் எண்ணுகிறேன். ஓ, நீங்கள் அவர்களிடத்தில் பேசவில்லையானால், ஓ பெரிய அருமையான கட்டிடங்கள் முதலியன, ஓ அவர்களோ நீங்கள் அவர்களுடைய சபைக்கு போவீர்களேயானால் நீங்கள் சொல்ல நேரிடும். அதாவது அவர்கள் சபைக்கு போய் நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் பெந்தேகோஸ்தகரா என்று கேட்டு பாருங்கள். ஓ ஆமாம், நிச்சயமாக நாங்கள் பெந்தேகோஸ்தகர்தான் என்று கூறுவார்கள். மறுபடியும் பிறப்பதில் நீங்கள் விசுவாசம் கொண்டிருக்கின்றீர்களா என்று கேட்டால் ஆம் என்பார்கள். நல்லது, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பித்து விரும்புகிறேன். ஓ இந்த கட்டடத்தை பாருங்கள். இக்கட்டடத்திற்கு கட்டுமான செலவு எவ்வளவு ஆயிற்று என்பது உங்களுக்கு தெரியுமா? இதை கட்டி எழுப்புவதற்கு 7.5 பில்லியன் டாலர்கள் செலவாயிற்று. உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு முன்பெல்லாம் இம்மாதிரி கட்டிடம் கிடையாது, அந்த சந்தில் தான் ஒரு இடத்தில் நாங்கள் கூடுவதுண்டு என்றெல்லாம் கூறுவார்கள். நீங்கள் சுற்றி பார்த்தால் அவர்கள் பெற்றிருக்கிற இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது என்று மேலும் கூறுவார்கள். ஆனால் அவர்களுக்கோ இழந்து போகப்பட்ட ஆத்துமாக்களை பற்றி ஆத்மபாரமே இல்லை. அவர்கள் எப்பொழுதும் எப்படிப்பட்ட கட்டிடத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு காண்பிக்கவே விரும்புகிறார்கள். எங்களுடைய ஞாயிறு பள்ளி வருகை பதிவை பார்ப்பீர்களேயானால் அது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை கண்டுணரலாம் என்பார்கள். அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்காமல் அது அவர்களுக்கு என்ன நன்மையை செய்ய போகிறது? அவர்கள் ஐஸ்வர்யவானும் திரவிய சமணரும் ஒரு குறைவும் இல்லை என்ற நிலையில் இருக்கிறார்கள். அவ்வாறுதான் தேவன் அவர்களை பற்றி கூறினார், நீ அவ்வாறே எண்ணுகிறார், ஆனால் நீ தரித்திரனும் நிர்பாக்கியம் உள்ளவரும் பரிதவிக்கப்படத்தக்கவரும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறாய், நீ அதை அறியாமலும் இருக்கிறாய். பார்த்தீர்களா, அவ்வாறுதான் உள்ளது. ஓ நிச்சயமாக, அவர்களோ உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் முன்பு உபயோகித்து வந்த அந்த ஆலய கட்டிடம் அது இப்பொழுது பின்னால் உள்ளது, புதிதாக உள்ள இது பெரிய ஆலயமாகும் என்று கூறுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர்களுக்கோ ஆத்ம பாரம் என்பதே கிடையாது, ஆனால் இந்த மற்ற எல்லா காரியங்களும் சரியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியே அக்கறை கொண்டிருக்கிறார்கள். ஸ்திரீகள் நலநிதி மற்றும் இன்னப்பின காரியங்களை பற்றி தான் அக்கறை எடுக்கிறதாக இருக்கிறார்களே ஒழிய இழந்து விடப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கான பாரம் கிடையாது. ஓ மனிதனே, இந்த சபை எதற்குள்ளாக செல்லவிருக்கிறது? அவர்கள் ஆத்ம பாரம் கொண்டவர்களாக இருக்கவில்லை, ஆனால் அவர்கள் ஆஸ்தியை பற்றி தான் பாரம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அவர்களுக்கு தவறான பாரம் உள்ளது. அவர்களுடைய ஆஸ்தி பெறுவதை பற்றி பாரம் தான் அவர்களுக்கு உள்ளதே ஒழிய இழக்கப்பட்ட ஆத்மாக்களை பற்றிய பாரம் அவர்களுக்கு கிடையாது. வேதமானது நிர்பாக்கியம் உள்ளவர்களும் ஓ பரிதவிக்கப்படத்தக்கவர்களும் குருடாயும் உள்ளதை அறியாமல் இருக்கிறார்கள் என்று உரைத்துள்ளது. அவர்கள் பணத்தை கொண்டே உலகை மனமாற்றம் அடைய செய்ய முடியும் என்று எண்ணுகிறார்கள். ஓ நமக்கு மட்டும் ஏராளமான பணத்தை திரட்டுவதற்கான திட்டம் இங்கே இருக்கும் என்றால் உலகை மனம் திரும்ப பண்ண நம்மால் முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சகோதரன் பிரணாம் அவர்களே, எங்களுடைய சபையில் உள்ள சில ஐசிர்வான்களை கொண்டு பணத்தை ஒன்று திரட்டி அதை கொண்டு உலகம் முழுவதும் சென்று மனம் திரும்ப செய்யும்படியான ஒரு சங்கத்தை நாங்கள் உருவாக்கிட முடியும் என்று நான் நம்புகிறேன். நாம் ஆகாய விமானங்களை எடுத்துக்கொண்டு ஆப்பிரிக்கா முழுவதிலும் துண்டு பிரசரங்களை அதிலிருந்து வீசி எறிந்து மற்றும் என்ன பிற காரியங்களை செய்யலாம், நமக்கு மட்டும் போதுமான பணம் இருந்தால் என்றெல்லாம் கூறுகிறார்கள். சகோதரனே, உலகை பணத்தால் மனம் திரும்ப பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியினால் மாத்திரமே உலகை மனம் திரும்ப செய்ய முடியும். பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கும் வல்லமையான பிரசங்கமும் சிலுவையும் மட்டுமே உலகை மனம் திரும்ப பண்ணும். தேவனுடைய திட்டம் பணம் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உள்ள திட்டமாகும். லவோதிக்கியா சபை காலத்திற்கோ அல்லது வேற எந்த சபை காலத்திற்கோ தேவனுடைய திட்டம் இவ்வாறுதான் உள்ளது. ஆமையா, அவர்களுக்கு பரிசுத்த ஆவியே வேண்டும். ஓ அவர்கள் எங்களிடம் பொன் உள்ளது என்று கூறுகிறார்கள். அவர்கள் வைத்திருப்பது பொன் சரி, ஆனால் அது சரியான விதமானதல்ல. அவர்களிடம் ஏராளமான பொன் உள்ளது, ஆனால் அது சரியான பொன் அல்ல. எனவேதான் இப்பொழுது அவர்கள் இயேசுவினால் கட்டளையிடப்பட்டனர், நீ ஐசுவரியவானாயும் பொன்னை உடையவனாயும் ஒரு குறைவும் இல்லை என்ற நிலையில் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன், ஆனால் நெருப்பிலே புடமிட்ட பொன்னை என்னிடத்தில் நீ வாங்கிக் கொள்ளும்படி உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் என்றார். ஒரு வித்தியாசமான பொன், ஆம், இது அக்னி சூளையில் புடமிடப்பட்ட பொன்னாகும். அது மரணம் என்னும் அக்னியினுடைய கடந்து சென்றதாகும், அது கல்வாரியினூடாக கடந்து வந்ததாகும். நீங்கள் இப்பொழுது பெற்றிருக்கிறதான பொன்னானது மங்கி போகும், அதை பூச்சி அரிக்கும், அது துருபிடித்துவிடும். யாக்கோபின் நிருபம் 5:1-4 வசனம் முடிய நீங்கள் வேண்டுமானால் குறித்துக் கொள்ளுங்கள். அங்கே என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், இப்பொழுது கர்த்தருடைய வருகை நாளிலே உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்களிடத்தில் உள்ள உங்களுடைய பொன் துருபிடித்தது, பாருங்கள், அது அந்த விதமாக துருபிடிக்கிற பொன்னாய் உள்ளது. ஆனால் இயேசு தருகிற பொன்னோ பரிசுத்த ஆவியே ஆகும், அது பொன்னிறமான ஆவியின் எண்ணெயாகும், அது உங்கள் இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. ஓ எண்ணெய், நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு என்னிடத்திலிருந்து பொன்னை வாங்கிக் கொள் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஓ ஆம், அவர்கள் குருடாயும் கூட இருக்கிறார்கள். இப்பொழுது இவ்வாறான நிலை மிகவும் மோசமான காரியமாகும். இந்த கிறிஸ்தவர்கள் குருடாய் இருப்பதாக நான் எண்ணவில்லை, அவர்களோ கிட்ட பார்வை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கிட்ட பார்வை உள்ளவர்கள் என்றே நான் விசுவாசிக்கிறேன். அவர்களுடைய பெரிய ஆலய கட்டிடங்களை மட்டுமே அவர்களால் பார்க்க முடிந்தது. அவர்களால் பார்க்க முடிந்த ஒரே காரியம் அவர்களுடைய பெரிய சபையே ஆகும். அவர்களால் நோக்கி பார்க்க முடிந்த ஒரே காரியம் அவர்களுடைய பெரிய அங்கிகளை அணிந்த நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட அவர் தம் பாடகர் குழுவை மட்டுமே பார்க்க முடிந்தது. அவர்களோ கிட்ட பார்வை உள்ளவர்கள் என்றே நான் எண்ணுகிறேன். அவர்களால் தங்களது மூக்குக்கு மேலாக பார்வையை செலுத்த முடியாது. அவர்கள் குருடர் என்று நான் எண்ணவில்லை, அவர்கள் கிட்ட பார்வை உள்ளவர்கள். அவர்கள் மேற்சொன்ன காரியங்களை தவிர அதற்கு மேல் நோக்கிட முடியாதவர்களாக இருக்கிறார்கள். என்னவென்று உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் என்னென்ன ஸ்தாபனத்தை சார்ந்தவர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள். அவர்களுடைய பெரிய ஸ்தாபனங்கள், அவர்களுடைய பெரிய கூட்டம், அநேக உறுப்பினர்கள் எண்ணிக்கை, அவர்களுடைய ஞாயிறு பள்ளி, அவர்களுடைய அருமையான கட்டிடங்கள் முதலியன இவைகளேயாகும். இயேசுவோ அவர்களுக்கு பரிசுத்தாவி தேவையாக இருக்கிறது என்றார். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியே தேவைப்படுகிறது. எனவே கர்த்தர் அவர்களிடத்தில், உங்களுடைய கண் பார்வையோ மிகவும் மோசமாயிருக்கிறது. நீங்கள் இங்கே உங்களுடைய பெரிய கட்டிடங்கள், பெரிய அருமையான சபையார், நகராண்மை கழக தலைவர் உங்கள் சபைக்கு வருவது, மற்றும் நீங்கள் பெற்றுள்ள உங்களுடைய முக்கியஸ்தர் ஆகியவைகளை தவிர வேற எதையும் உங்களால் காண முடியாதபடி திட்ட பார்வையுடலா இருக்கிறீர்கள். நீங்கள் என்னை மறந்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு குழா இருந்தால், உங்களுடைய கண்கள் அந்த அளவுக்கு நோயுற்றிருந்தால், நான் உங்கள் கண்களுக்கு போடும் கலிக்கத்தை விற்பேன் என்றார். ஆம், பாருங்கள், வேத சாஸ்திரத்தில் பாண்டித்ய பட்டம் பெற்ற இந்த வேத பண்டிதர்கள் கொஞ்சம் கூட பெற்றிருக்கவில்லை என்பது விசித்திரமாயுள்ளது. அவ்வாறு இல்லையா, அவர்களுக்கு ஏராளமான வாசனை திரவியம் உள்ளது, ஏராளமான மனக்கோட்பாடுகள் அவர்களிடத்தில் உண்டு. ஆனால் அவர்கள் கண்களுக்கு கலிக்கும் தேவையா இருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய வருகையை கண்ணோக்குவதற்காகவும், வேதாகமத்தை சரியாக கண்டுகொள்ளவும், வார்த்தையை நோக்கி பார்ப்பதற்கு அவர்களுக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியாகிய கண் கலிக்கமே தேவையாயிருக்கிறது. மனிதனே என்று ராகத்தோடு எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் இவ்விதமான எல்லா விதமான வாசனை திரவியமும் பரிமள தைலமும் உண்டு. ஆனால் அவர்கள் கண்களுக்கு கலிக்கமே தேவைப்படுகிறது என்று கர்த்தர் உரைத்துள்ளார். மேலும், உன் கண்களுக்கு போடும்படி உனக்கு சிறிது கலிக்கம் தேவைப்படுகிறது, அது உன் கண்களை திறக்க செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. நான் ஒரு சிறு பையனாக இருந்தபோது நான் இதை கூறியிருக்கிறேன். நான் இப்போது கூறப்போகும் விஷயத்தை ஏற்கனவே சபையில் கூறியிருக்க கூடும் என்று நான் எண்ணுகிறேன். இப்போது அவ்விஷயம் மீண்டும் என் மனதில் வருகிறது. நான் சிறிது காலம் கென்டக்கியில் உள்ள மலைப்பகுதியில் வளர்க்கப்பட்டேன். நாங்கள் அங்கே மெல்லிய மரப்பலைகளால் ஆன பழைய வீட்டில் தான் வசித்து வந்தோம். அம்மா இங்கே அந்த சிறிய வீட்டில் உள்ளேயே எங்களுக்கு ஒரு மேலடுக்கு தளம் இருந்தது. அதில் நாங்கள் ஒரு வைக்கோலினால் உண்டான மெத்தையை வைத்திருந்தோம். அந்த வைக்கோல் மெத்தையின் மேல் சிறகினால் ஆன மேலுறை இருக்கும். சிறகினால் தயாரிக்கப்பட்ட மேலுறை கொண்ட வைக்கோல் மெத்தை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அது எனக்கு தெரியாது. அது ஒரு பழைய மெத்தை. நாங்கள் மிகவும் ஏழைகளாக இருந்தோம். அப்பாவும் அம்மாவும் கீழ்தளத்தில் கட்டில் போட்டு படுத்துக் கொள்வார்கள். நாங்களோ ஒரு சிறிய ஏணியின் உதவியினால் அந்த மேல்தளத்துக்கு ஏறி போய் படுத்துக் கொள்வோம். எங்கள் தாயார் கூரையை மூடிக்கொள்வதற்காக கித்தான் என்ற முரட்டு துணி ஒன்றை தருவார்கள். உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் அந்த மேல்தளத்தில் படுத்திருக்கையில் பலகையினால் ஆன கூரையில் இருக்கும் பெருந்துளைகள் வழியாக தெரிகின்ற நிலவொளியோ நன்குபடும். உங்களுக்கு தெரியுமா, அங்கே இரவில் மின் நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம். அந்த விதமான பெரிய ஓட்டைகளை கொண்டதாய் அந்த கூரை அமைந்திருந்தது. எனவே பனியோ அல்லது வேறதோ அல்லது மழையோ பெய்யும் போது சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் மேல்தளத்தில் நினையாமல் இருக்க அந்த கித்தான் துணியினால் மூடிக்கொள்வோம். உங்களுக்கு தெரியுமா, சில வேளைகளில் கூரையில் உள்ள அத்துளைகளின் வழியாக அடிக்கும் காற்றினால் எங்களுக்கோ ஜலதோஷம் பிடித்துக் கொள்ளும். அப்பொழுது எங்களது கண்களில் அழுக்கு பிடித்துக் கொள்ளும். அந்த ஜலதோஷத்தினால் கண்களும் பாதிக்கப்படும். கண்கள் அடைத்துக் கொண்டு திறக்க முடியாதபடி இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே எங்களது தாய் கீழே வந்துவிடும்படி எங்களை அழைப்பார்கள். அப்பொழுது நான், அம்மா என்னால் வர முடியாது, ஏனென்றால் என் கண்கள் எல்லாம் அழுக்கினால் அடைத்துக் கொண்டு திறக்க முடியாதபடி உள்ளது என்று கூறுவேன். பனியானது கண்களை பாதிப்பதால் இவ்வாறு இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, கண்களை திறக்க கூட முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். என்னோடு ஒரு சிறிய தம்பியும் ஹம்பி என்பவரும் இருப்பார்கள். அவர்களும் தங்கள் கண்களை திறக்க முடியாதபடி இருக்கையில் திறக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் எங்களால் திறக்க முடியாமல் மூடியே இருப்போம். என்னுடைய தாத்தா கண்ணி வைத்து மிருகங்களை பிடிப்பவர். அதாவது மரம் ஏறும் கரடியின கூன் ரேக்கூன் மிருகங்களை கண்ணி வைத்து பிடித்து விடுவார். அம்மிருகத்தின் கொழுப்பானது ஒரு நல்ல சர்வரோக நிவாரணியாக எங்கள் வீட்டில் உபயோகிக்கப்பட்டது. அம்மிருக கொழுப்பை கொண்டு எங்களது காலணிகளை கூட மெருகேற்றுவோம். உங்களுக்கு கொடிய இருமல் நோய் இருந்தால் அவர்கள் அந்த கொழுப்பில் சிறிது மர எண்ணெயை விட்டுக் கொடுக்க நீங்கள் அதை அந்த தொண்டை நோயிலிருந்து விடுபட அதை விழுங்க வேண்டும். ஆம், இவ்வாறு பணியினால் எங்களுடைய கண்கள் அழுக்கினால் அடைத்துக் கொண்டு விட்டால் அப்பொழுது எங்களுடைய தாயார் இந்த கொழுப்பை எடுத்து, ஒரு நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள் தேனே என்று சமையலறைக்கு ஓடி சென்று அங்கே அந்த பழைய கோப்பையில் வைக்கப்பட்டிருக்கும் அந்த கூன் என்ற மரமேறும் மிருகத்தின் கொழுப்பை எடுத்து அதை நன்கு சூடுபடுத்தி எடுத்துக்கொண்டு மேலே வந்து அதை எங்கள் கண்களில் கண் திறக்கிற வரையிலும் தடவிக்கொண்டே இருப்பார்கள். சிறிது நேரம் கழித்து எங்கள் கண்கள் திறந்து என்னால் அப்பொழுது பார்க்க முடியும். ஆகவே அவ்வாறு கண்கள் அடைத்துக் கொண்டு விட்டால் பூன் என்ற அந்த மிருகத்தின் கொழுப்பானது கண்களை திறப்பதற்கு உதவுகிற மருந்தாக இருக்கும். நமக்கோ மிகவும் மோசமான குளிர்ந்த காற்று உண்டாயிருந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். புரிகின்றதா? தேசத்தில் மிகவும் மோசமான குளிர்காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. பேப்டிஸ்டுகளோ அற்புதங்களை நாட்கள் கடந்து சென்று விட்டன. பரிசுத்தாவி அந்நிய பாஷைகளில் பேசுதல் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் என்பதும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஓ, இவ்விதமான எல்லா விதமான வாடை காற்றுகள் எல்லாம் வீசிக்கொண்டிருப்பதால் அதுதானே ஆவிக்குரிய குளிர்ந்த நிலையில் அநேகம் கண்களை குருடாக்கி போட்டுவிட்டது. சகோதரனே, அவர்களுடைய கண்களை திறக்க கூன் என்ற மிருகத்தின் கொடுப்பை விட மேலான ஒரு மருந்தே தேவைப்படுகிறது. அவிதமான குற்றத்தனத்தை குணமாக்க சுத்தமான பரிசுத்தாவின் அபிஷேகமே தேவைப்படுகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகமானது அடைத்திருக்கிற உங்கள் கண்களின் மேல் தடவப்பட்டு அதை சுத்தமாக்கி உங்கள் கண்களில் இருந்து கிட்டப்பார்வை உங்களிடத்தில் எடுத்து போட்டு அதனால் தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது என்பதை காண செய்யும். அதுதான் சரி. ஓ, என்னிடத்திலிருந்து கண்களுக்கு கலிக்க வாங்கிக் கொள் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். உங்கள் கண்களை ஒருவிதமாக அபிஷேகித்தல். வேத பண்டிதர்கள் தங்களுடைய சொந்த மதக்கோட்பாட்டை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் வாசனை திரவியங்களும் மற்றும் இன்னும் பிறவும் உள்ளன. ஆனால் அவை போதாது. அவர்களை பார்வையடை செய்ய பரலோக வல்லமைகள் கிரியை செய்வதை காண்பதற்குரிய ஆவிக்குரிய தரிசனத்தை அடைய அவர்களுக்கு பரிசுத்த ஆவியே தேவைப்படுகிறது. பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவியின் கலிக்கம். கலிக்கம் என்பது ஒரு சூடாக்கப்பட்ட எண்ணெயாகும் என்பதை நாம் அறிவோம். எனவே பரிசுத்த ஆவி தேவனுடைய எண்ணெயாக இருக்கிறது. எல்லா வேத சாஸ்திரங்களும் வாசனை திரவியமும். ஓ பிரியமான சகோதரனே, நீ சரியாகத்தான் இருக்கிறாய். உன்னிடம் எந்த குறையும் இல்லை. எல்லாம் சரியாகத்தான் உள்ளது. நமது நகரத்திலேயே எல்லாவற்றை விட பெரிய ஆலயம் நமது சபையாகத்தான் உள்ளது என்று கூறுகின்றன. அந்த வாசனை திரவியம் கிரியை செய்யாது இல்லையா? அது உன்னை திட்டப்பார்வையுடையவனாக அருகில் உள்ளவைகளை மட்டுமே காணக்கூடியதாக்கும். அதனால் ஆம், நாங்கள் மிகப்பெரிய சபை உடையவனாக இருக்கிறோம் என்று கூறுவீர்கள். ஆனால் லவோதிக்கேயா சபை காலத்தின் சபை அங்கத்தினர்களே, வரப்போகும் நியாய தீர்ப்பில் தேவன் உங்களை கணக்கு புவித்து கேட்பாரே, அதை பற்றி என்ன? நான் இங்குள்ளவர்களுக்காக மட்டும் பேசவில்லை, ஆனால் எனது பேச்சு ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட்டு உலகம் முழுவதிலும் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள். எனவே கோடிக்கணக்கான மக்களோடு இந்த வேலையில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இவ்வாறான நிலையில் தான் லவோதிக்கேயா உள்ளது. அது அடலுமின்றி குளிருமின்றி வருவது பாய் பின்மாற்றம் அடைந்ததால் கிட்டப்பார்வை உள்ளதாகவும் இருக்கிறது. இன்னும் வேறென்னவாக உள்ளதோ நான் அறியேன். கோவேறு கழுதைகள். ஒரு கோவேறு கழுதையானது இனக்கலப்பு செய்யப்பட்டு பிறந்த ஒன்றாகும். சொல்ல போனால் அதற்கு முதலில் செயல்படுவதற்கு பொது அறிவு என்பதே கிடையாது. அதனிடம் நீங்கள் பேசி பாருங்கள். அது தனது பெரிய காதுகளை உயர்த்திக் கொண்டு என்றே கத்தும். அதற்கு தயவு என்பதே கிடையாது. அது இனக்கலப்பினால் பிறந்த ஒன்றாகும். அது குதிரைக்கும் கழுதைக்கும் இடையே உள்ள பிறவியாகும். அதுதான் இப்பொழுது உள்ள காரியமாக இருக்கிறது. நீங்கள் நிக்கோலாய் மதஸ்தினரையும் லவோதிக்கேயரையும் ஒன்றாக சேர்த்து வைத்தால் உங்களுக்கு மீண்டும் ஒரு கழுதிதான் கிடைக்கும். நமக்கு தேவையானது என்ன? அது உண்மை. அவர்களுக்கு தெரியாது. அவர்களிடம் நீங்கள் தெய்வீக சுகமனத்தினை குறித்தும் இயேசுவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானத்தை குறித்தும் குறிப்பாருங்கள். அதற்கு அவர்களோ என்னுடைய மெய்ப்புறவாறு கூறவில்லை, நாங்கள் அதை விசுவாசிக்கிறதில்லை, நாங்கள் பிரஸ்பிடேரியன்கள் என்பார்கள், அறிவிலிகள். அவ்வாறுதான் அவர்களை நீங்கள் அழைக்க முடியும். நான் ஒரு கோவேறு கழுதையை வெறுக்கிறேன், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நல்ல உயர்ந்த இடத்தில் பிறந்து வந்துள்ள குதிரையை நான் விரும்புகிறேன். அதற்கு நீங்கள் எதையாவது சொல்லிக் கொடுக்க முடியும். அதற்கு நீங்கள் பணிந்து அடங்குவதை குறித்து போதிக்க முடியும். அதை நீங்கள் வேடிக்கை விளையாட்டு காட்டும் வட்டாரங்கத்தில் கொண்டு செல்ல ஏறத்தாழ ஒரு மனிதனால் செய்ய முடிந்ததை செய்ய கற்பிக்க முடியும். ஏனென்றால் அதாவது அது ஒரு காரியத்தை அறிந்துள்ளது. அது ஒரு வம்சாவளியை உடையதாக இருக்கிறது. ஒரு கோவேறு கழுதைக்கோ தனது தந்தையார் தாயார் என்பதே தெரியாது. அதனால் தன்னையே இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அதை போலத்தான் இந்த சில பழைய குளிர்ந்து போன சடங்காச்சார ஸ்தாபனங்களின் நிலைமையும் உள்ளது. அவர்களோ மீண்டும் ஒருபோதும் எழுப்ப முடியாது. ஒரு சபையானது ஒரு ஸ்தாபனத்திற்குள்ளாக சென்றவுடனேயே அது மறித்து போய்விடுகிறது. அது மீண்டும் ஒருபோதும் எழும்பாது. அது என்னவாக இருக்கிறது? அது கலப்பு மார்க்கமாய் உள்ளதே. மார்ட்டின் லூத்தர் சரியாகத்தான் இருந்தார், ஆனால் அவர் அதை ஸ்தாபனமாக்கிய பொழுது அவர் என்ன செய்தார்? மெத்தோடிஸ்ட் சரியாகத்தான் இருந்தது, ஆனால் அவர் அதை ஸ்தாபனமாக்கிய பொழுது அவர் என்ன செய்தார்? பெந்தேகோஸ்தையும் சரியாகத்தான் இருந்தது, ஆனால் நீங்கள் அதை ஸ்தாபனமாக்கிய பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதை கலப்பாக்கி விட்டீர்கள். அதை நிக்கோலாய் மத போதகத்தை கைக்கொள்ளும் கத்தோலிக்க சபைக்குள் இனப்பெருக்கம் செய்கிறீர்கள். நீங்கள் சரியாக காரியத்தை தான் செய்தீர்கள். அவரது முறைமையின்படியான ஞானஸ்தானத்தையும் அவரது வழிகளையும் செயல்களையும் பின்பற்றினீர்கள். நீங்கள் ஒரு வேசியின் மகள், அதனால் நீங்களும் ஒரு வேசி. ஒரு வேசியின் மகள் என்றே வேதம் உரைத்துள்ளது. அது சரியாக அப்படித்தான் உள்ளது. ஒரு நல்ல ஜாதி குதிரையானது. ஆம், அது கனிவானதாய் உள்ளது. ஓ, அது நல்லதாக இருக்கிறது. நானோ அதை விரும்புகிறேன். அது உங்களது தோள்களின் மேல் தலையை வைக்கும். அன்புள்ளதாகவும் பண்புள்ளதாகவும் இருக்கிறது. ஏன்? தன்னுடைய தகப்பனார் யார், தன்னுடைய தாத்தா யார் என்பதை அது அறிந்திருக்கிறது. தன் தாத்தாவின் தந்தை யார் என்பதையும் அது அறிந்திருக்கிறது. தனது வம்சத்தில் உள்ள முன்னோர்களின் வம்சாவளியை அறிந்ததாகவே உள்ளது. அதே போல்தான் ஒரு உண்மையான நல்ல வம்சாவளியை அறிந்திருக்கிற கிறிஸ்தவனை நான் காண விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் மெத்தோடிஸ்டிலும், இந்த வாரம் பேப்டிஸ்டிலும், இந்த வாரமே பெந்தேகோஸ்தேவிலும், அதற்கு அடுத்த வாரம் யாத்ரீக பரிசுத்த சபையிலும் தன்னுடைய கடிதத்தை கொண்டு செல்வதல்ல. அவன் தன்னுடைய தந்தை யார் என்பதையும் தன்னுடைய தாய் யார் என்பதையும் அறியாதிருக்கிறான். ஆனால் தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒரு மனுஷன் தன் முன்னோர்களின் வம்சாவளியை சொல்லும்படியாக அவன் உங்களை பெந்தேகோஸ்தே நாளுக்கு அழைத்துச் செல்ல முடியும் என்பதை நான் உங்களுக்கு கூறட்டும். அவன் தான் வழி தோன்றிய தனது வம்சாவளி உடையவனாக பெந்தேகோஸ்தே காரனாக இருப்பான் என்பதை உங்களுக்கு கூற முடியும். ஆமேன். நான் என்னுடைய தலைமுதல் பாதங்களின் அடிபாகம் வரையிலும் முழுவதுமாக பெந்தேகோஸ்தே காரனாகவே இருக்க விரும்புகிறேன். நான் ஸ்தாபனமாக ஆகியுள்ள பெந்தேகோஸ்தையை அர்த்தப்படுத்திக் கூறவில்லை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் உண்மையான வல்லமையை, மெய்யான பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதத்தை பற்றியே குறிப்பிடுகிறேன். கண்களுக்கு போடும் கலிக்கம் நாம் பின்னோக்கி பார்த்து அது எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் காணும்படியாக உங்களுடைய கண்களை திறக்கிறது. சபையானது இன்றைக்கு என்னவாய் இருக்கிறது என்பதையே நீங்கள் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது எங்கிருந்து வருகிறது என்பதை நன்கு பின்னோக்கி பார்க்க வேண்டும். பின்பு தேவனை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். அப்பொழுது நீங்கள் இந்த ஸ்தாபனத்தை விட்டு விலகி செல்வீர்கள். ஆமையா? சரி, நான் இன்னொரு காரியத்தை கவனித்தேன். அதாவது அவர்கள் நிர்வாணிகளாயிருக்கிறார்கள், நிர்வாணிகளாயிருக்கிறார்கள், ஆனால் அதை அறியவில்லை என்றே கூறப்பட்டுள்ளது. நிச்சயமாக. ஓ, நிர்வாணிகளாயிருந்தும் அதை அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு மனிதன் நிர்பாக்கியம் உள்ளவனும் குருடனாயும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் நிர்வாணியுமாயிருந்தால் அந்த நபர் பரிதாபமான நிலையில் இருக்கிறவனாயிருக்கிறார். இப்பொழுது அவன் அதை அறிந்தவனாயிருந்தார், அப்பொழுது அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தனக்கு உதவி செய்து கொள்வார். ஆனால் அவரோ தனது நிலையை தானே அறியாதவனாயிருந்தால் இந்த பரிதாபத்துக்குரிய நபர் புத்தி சுவாதினத்தையே இழந்து விட்டான் என்றாகிவிடுகிறது. சரிதானே? அவ்வாறு கூறுவது கடுமையான ஒன்றாக இருக்கிறது. அவன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதபடி தன் புத்தி சுவாதினத்தையே இழந்து விட்டான். தெருவில் ஒருவன் நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கையில், அவன் தரித்திரனாயும் பரிதவிக்கப்படத்தக்கவனாயும் குருடனாயும் நிர்பாக்கியம் உள்ளவனாயும் நிர்வாணியுமாய் இருக்க கண்டால், சகோதரனே நீ நிர்வாணியா இருக்கிறாய் என்று நீங்கள் கூறினார். அப்பொழுது அவனோ, ஓ நான் அப்படியா இருக்கிறேன், ஓ சகோதரனே எந்த வகையிலாவது எனக்கு உதவி செய்து நான் துணி உடுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்பான். ஆனால் நீங்கள் அவர்களிடம் நடந்து சென்று நீங்கள் விசுவாசிகளான பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேளுங்கள். நீ யார்? உள்ளும் பரிசுத்தனா? நீ என்னத்தை குறிப்பிடுகிறாய்? நான் ஒரு பிரெஸ்பிடேரியன், நான் ஒரு பேப்டிஸ்ட், நான் இன்னார் இன்னார் மற்றும் இன்னார் இன்னார், ஆகவே என்னிடம் இவ்வாறெல்லாம் பேசாத என்று கூறுவார். இவர்கள் நிர்வாணிகளாய் இருப்பதோடு அதை அறியாமலேயே இருக்கிறார்கள். இப்பொழுது நான் இவ்வாறு கூறவில்லை, வேதமே காலத்தை பற்றி கூறுகையில் நிர்வாணியாய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய், எனவே உடுத்திக் கொள்வதற்கு வந்து என்னிடத்தில் வஸ்திரங்களை வாங்கிக் கொள் என்று கூறுகிறார். அவர் வெண்வஸ்திரம் என்று கூறினார். வெண்வஸ்திரம் பரிசுத்தமானது, அது பரிசுத்தமானுடைய நீதியை குறிக்கிறது. புரிகிறதா? நிர்வாணியா? ஓ நிச்சயமாக. ஆமையா? ஓ நீங்களோ சகோதரனே, இது எங்களுடைய சபை குறித்து கூறப்பட்டதல்ல. இந்நகரத்திலேயே மிகவும் சிறப்பாக உடுத்திருப்பது நாங்கள் தான் என்று ஒருவேளை கூறலாம். அதை பற்றி எனக்கு ஐயமில்லை. நிச்சயமாகவே நீங்கள் உடுத்துவதெல்லாம் தற்போதைய நாகரிக பாணியில் நேர்த்தியாக வெட்டியெடுக்கப்பட்ட துணிகளும், திரைப்பட நவநாகரிக துறையான ஹாலிவுட் நட்சத்திரங்கள் தற்போது புதிய பாணியில் உடுத்துவதுமான மிக கீழ்த்தரமான பாலுணர்வுகளை தூண்டத்தக்கதான, தெருவில் போகும் ஒவ்வொரு மனிதனையும் கவர்ந்து எடுக்க செய்வதுமான ஆடைகள் தான். நிச்சயமாக ஒரு பெண்மணியோ என்னிடத்தில், சகோதரன் பிரணாம் அவர்களே நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீர்கள், இப்பொழுது கடைகளில் இவ்வாடைகளைத்தான் இருக்கிறார்கள், அதைத்தான் நாங்கள் வாங்க வேண்டி உள்ளது என்று கூறினார். அதற்கு நானோ, அவர்கள் இன்னும் துணிகளை விற்றுக் கொண்டும் தையல் எந்திரங்களையும் உற்பத்தி செய்து கொண்டும் இருக்கிறார்கள், அது அதற்கான காரணமாக கூறும் போதுமான சாக்குப்போக்கு அல்ல என்றேன். வேதமோ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாச்சு என்று கூறியுள்ளது. சரிதானே? நல்லது. அப்படியாயின் ஸ்திரீயானவள் பால் உணர்வுகளை தூண்டத்தக்கதாக உடுத்திக் கொண்டு ஒரு மனிதருக்கு முன்னால் தன்னை நிறுத்திக் கொள்வாள் என்றால் அதற்காக யார் மேல் குற்றம் விடுகிறது? அப்பாவத்தை பிறப்பிக்க காரணமானது அந்த ஸ்திரீதான். அதுதான் உண்மை. இப்பொழுது நீங்களோ உங்கள் கணவருக்கு லீலி புஷ்பத்தை போல சுத்தமானவளாக இருக்கக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் தவறே செய்யாத இளம்பெண்ணாக இருக்கக்கூடும். உங்கள் கணவரை மணந்து கொள்கையில் ஒரு சுத்தமான கன்னியாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் இவ்விதமாக உடையுடுத்திக் கொண்டால், அதனால் மனிதர்கள் உங்களை இச்சையோடு உற்று நோக்கீடு செய்துவிட்டால், அவன் ஏற்கனவே உங்களோடு தன் இதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. அந்த பாவி இச்சையோடு உங்களை உற்று நோக்கினான். ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் நகரத்திலேயே மிகவும் சிறப்பாக வெட்டப்பட்ட துணியை உடையவராக நீங்கள் இருக்கலாம். சிறந்த கம்பளி துணிகளை வாங்கியிருக்கக்கூடும். ஆனால் ஒரு தேவனுடைய பரிசுத்த வாட்டிக்கு அவ்வாறு உடுத்துவது அழகல்ல. ஓ ஆம், இவ்வாறு இருந்தால் நீங்கள் ஒரு தேவ பிள்ளையாக இருக்க முடியாது. ஓ இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். நல்லது. அவர்களோ எங்கள் சபை என்றெல்லாம் கூறுகிறார்கள். நீங்கள் சிறப்பாக உடையுடுத்துகிறோம் என்கிறீர்களா? அவ்வாறு இருப்பதாக அவர்கள் கூறினார்கள். அவர்கள் ஐஸ்வர்யவான்களும் ஒரு குறைவும் இல்லை என்றும் இருக்கிறார்கள். நிச்சயம்
அப்படித்தான்.
அவர்களோ எங்களுடைய போதகர் ஒரு பெரிய மகத்தான அங்கி அணிந்து வெளியே நடந்து செல்கிறார். சபையின் பாடக்குழுவும் கூட பெரிய அங்கிகளை அணிந்திருக்கிறார்கள் என்று கூறுகின்றனர். அதற்கு கீழாகவோ பிசாசு ஒளிந்திருக்கிறான். அதுதான் உண்மை. ஓ நல்லது, நான் அதை மேற்கொண்டு சொல்லாமல் விட்டுவிடுவது நல்லது. எனவே நான் அந்த ஒன்றை விட்டுவிடட்டும். சரி. ஓ இந்த எல்லா பெரிய காரியங்கள், அங்கி அணிந்துள்ள பாடகர் குழுக்கள், கூலிக்கு அமர்த்தப்பட்டுள்ள பாடகர் குழுக்கள், இவர்களுக்கு பாடுவதற்கு பணம் கொடுக்க வேண்டும், பிரசங்கியாருக்கு நல்ல தொகை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்காவிடில் அதை விட கூடுதலாக அவருக்கு பணம் கிடைக்கும் பொறுப்பை அவர் தெரிந்து கொண்டு விடுவார். அவர் தர்மகர்த்தாக்களின் குழுவை கூடி வர செய்து, இப்பொழுது சகோதரரே இங்கே நீங்கள் இதுவரையிலும் இடத்தில் மிகவும் தயவு காட்டி வந்தீர்கள். நீங்களோ ஒரு வாரத்திற்கு இத்தனை $100 என கொடுத்து வந்தீர்கள் அல்லது அதை போன்ற மற்ற ஏதோ ஒன்றை கூறுவார். ஆனால் அந்த மற்ற பிரசிடேரியன் சபையோ, பெந்தேகோஸ்தே சபை அல்லது வேற ஏதோ ஒன்றை கூறி எனக்கு இன்னும் கூடுதலாக இத்தனை டாலர்கள் கொடுப்பதாக அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறிவிடுவார். ஓ என்ன, அப்படியானால் ஏழையான பரிசுத்தவானுக்கு அங்கே என்ன இருக்கிறது? அவர்களுக்கு என்ன வாய்ப்பு உள்ளது? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு ஏழ்மையான சிறிய சபைக்கு என்ன உள்ளது? எந்த விதமான ஒரு வாய்ப்பை அவர்கள் பெற்றுள்ளனர்? அதை போன்ற எதையுமே அவர்களால் கொடுக்க முடியாது. எனவே கத்தர் அவ்வாறான சூழ்நிலையில் உங்களுக்கென ஒன்றை எழுப்புகிறார். ஆமேன். அதுதானே அவரது சொந்த கரத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒன்றாகவும் அவரே அதன் மேல் கண்காணியாக இருக்கக்கூடியதாகவும் உள்ளது. என்னிடம் வெண்வஸ்திரத்தை வாங்கிக் கொள் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று அவர் கூறினார். வேதமோ வெண்வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே என்று உரைத்துள்ளது. இப்பொழுது நான் நினைக்கிறேன், நாம் அதாவது நாமோ இப்பொழுது 19 வசனத்தை எடுத்துக் கொள்வோம். 20 வசனத்தை நாம் பார்த்தோம் என்று நான் நம்புகிறேன். அதில் மிகச்சிறப்பான காரியத்தை நாம் காண முடியும். ஆம், இவ்வசனங்களோடு இது முடிவடைகிறது. இப்பொழுது இதை நாம் ஆராயையில் மிகவும் அமைதியாக இருந்து இதை மிகவும் கவனித்து கேளுங்கள். கேளுங்கள், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவர் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். புதிய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்டவைகளிலேயே நான் கண்ட தலைசிறந்த வார்த்தைகளில் ஒன்றுதான் இதுவாகும். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்ற வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். பாவிகள் மறந்திருப்பதற்காக விடுக்கப்படும் அழைப்புக்காக பொதுவாக இவ்வசனமானது உபயோகிக்கப்படுவதுண்டு. அப்படித்தானே, நாம் பாவிகளிடத்தில் இயேசு வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார் என்று கூறுகிறோம். ஆனால் இங்கோ அவர் சபையின் வாசற்படியில் நின்று அதில் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு காலத்தில் அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர்களோ தங்களது ஸ்தாபன முறைமையினாலும் உலக பற்றினாலும் குளிர்ந்து போய்விட்ட நிலையிலும் அவரை வெளியேற்றி விட்டார்கள். அவர் இப்பொழுது சபையின் புறம்பே இருக்கிறார். நாம் இப்பொழுது முடிக்கப் போகிற வேளையில் சபை காலங்களின் துவக்கத்தில் அவர் 7 பொன் குத்துவிளக்குகளின் நடுவில் உலாவிக் கொண்டிருந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது சரிதானே. இங்கே முடிவு கட்டத்தில் அவர் எந்த சபைக்கு வெளியே நிற்பதாக நாம் காண்கிறோம்? லவோதிக்கேயா. லவோதிக்கேயா சபைக்கு வெளியே புறம்பே இருக்கிறார். அவர்களோ அவரை புறம்பாக்கி போட்டு விட்டார்கள். ஏன்? அவர் வெளியே நின்று கொண்டு உள்ளே திரும்பி வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். என்ன ஒரு பரிதாபமானது ஒரு காட்சியாக இருக்கிறது! தனது சொந்த ரத்தத்தால் கிரயத்துக்கு கொண்ட தன் சபைக்கு வெளியே உலகின் ரட்சகராக நின்று கொண்டிருக்கிறார். அவர்கள் மேல் இது வெட்கக்கேடாக இருக்கிறது. நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அவர் தான் வெளியே தள்ளப்பட்ட பிறகு அல்லது புறம்பாக்கப்பட்ட பிறகு மீண்டும் உள்ளே நுழைய முயன்று அவர் நகர்ந்து வந்து கதவை தட்டுகிறார். புதிய ஏற்பாட்டிலேயே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. லவோதிக்கேயா சபை காலத்தில் இவ்வுலகின் இரட்சகரானவர் தனது சொந்த சபையை விட்டு புறம்பாக்கப்பட்டு இருக்கக்கூடிய இதை போன்றதொரு வருந்தத்தக்க காரியம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது என்றே நான் கருதுகிறேன். அவர்கள் செய்திருக்கும் காரியத்தை பற்றி அவர்களுக்கு அவர் சொன்ன பிறகு அவர்களுடைய ஐஸ்வர்யத்தை பற்றியும் அவர்கள் எவ்வாறு உள்ளனர் என்பதை பற்றியும் அவர்கள் எவ்வாறு வெதுவெதுப்பாய் உள்ளனர் என்பதை பற்றியும் அவர் அவர்களுக்கு கூறிய பிறகு அவர்களோ அவரை அவர் அவர்களை தம் வாய் நின்று வாந்தி பண்ணி போட வேண்டியதில்லை. அவர்கள் அவரை வாந்தி பண்ணி போட்டு விட்டனர். இப்படி எல்லாம் நடந்த பிறகும் கூட அவர் இன்னமும் வாசற்படியில் நின்று கதவை தட்டி மீண்டும் உள்ளே போக முயன்று கொண்டுதான் இருக்கிறார். எதற்காக? அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்காகத்தான். தல்வாரியில் அவரை கொன்றவர்களின் ஆத்துமாக்களை கூட ரட்சிக்கவே அவர் முயன்று கொண்டிருந்தார். என் வாழ்நாளில் நான் பார்த்ததிலேயே நினைத்ததிலேயே மிகவும் ஒரு பரிதாபத்துக்குரிய காட்சியாக அது இருக்கிறது. புறம்பாக்கப்பட்டார். அவர் எதிலிருந்து புறம்பாக்கப்பட்டார்? இப்போது நண்பர்களே கவனியுங்கள், இது மிகவும் குறிப்பிடத்தக்கதாக அமைந்திருந்ததல்லவா? அதை பற்றிய உண்மை தோற்றத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அது உங்கள் ஆழத்தில் ஆழமாக பதியட்டும். நமது ரட்சகர் அவர் இப்பூவில் இருக்கையில் தமது சொந்த ஜனத்தாலேயே புறம்பாக்கப்பட்டார். அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவர் வெளியே தள்ளப்பட்டார். உலகம் அவரை புறம்பாக்கி போட்டு சிலுவையில் அறைந்தது. இப்பொழுது அவரது சொந்த சபையை விட்டு அவர் புறம்பாக்கப்பட்டு விட்டார். அவரை எந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்வார் இல்லை. அவரோ இப்பொழுது அவர்களுக்கு தேவையில்லை. அவர்களுக்கு ஒரு ஸ்தாபனம் கிடைத்துவிட்டது. அவர்களுக்கோ அவர் தேவையில்லை. அவர்களுக்கு ஒரு போப்பு இருக்கிறார். இனிமேல் அவர் எதற்கு அவர்களுக்கு தேவை? அவர்களுக்கு இப்பொழுது ஒரு தலைமை பேராயர் தலைமை கண்காணியும் உள்ளனர். ஆகவே இனிமேல் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினால் எந்த உபயோகமும் இல்லை. இனிமேல் அவர்களுக்கு பரிசுத்த ஆவி தேவையில்லை. கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு இனி தேவைப்பட மாட்டார். அவர்கள் எழுந்து நின்று அவரை வெளியே தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் அவர் சபையில் இல்லாததை அவர்கள் உணரவில்லை. அவர் இல்லாததை அவர்கள் உணரவில்லை. ஏனென்றால் அவர்கள் இன்னமும் அவரை போற்றி பாடல்களை பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களது பிரசங்கியாரோ இன்னமும் அவரை பற்றி பிரசங்கித்துக் கொண்டுதான் இருக்கிறார். எனவே அவர் இல்லாததை அவர்கள் உணரவில்லை. ஆனால் அவர்கள் சொந்த உலக பற்றும் அவருடைய ஸ்தாபனத்தை ஸ்தாபித்துக் கொண்டு அற்புதங்களின் காலம் கடந்து போய்விட்டது, இதை போன்ற மற்றும் அதை போன்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களை ஒன்று கேட்கிறேன், வரலாற்று ஆசிரியர்களே, இப்பொழுது இங்கே தொடர்ந்து இந்த சபையில் எந்த சமயத்திலாவது வந்துட்ட எந்த ஒரு எழுப்புதலும் எப்பொழுதும் ஒரு ஸ்தாபனத்திற்கு வெளியேதான் நிகழ்ந்திருக்கிறது. எழுப்புதலை ஆரம்பித்த எந்த ஒரு மனிதனும் அதை ஸ்தாபனத்துக்கு வெளியேதான் ஆரம்பித்தார். எழுப்புதல் ஏற்பட்ட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு அற்புத அடையாளங்களும் அந்நிய பாஷைகளில் பேசுதலும் வியாதியஸ்த குணமடைதலும் மற்றும் இன்ன பிற காரியங்களும் நிகழ்ந்தன. அவ்வெழுப்புதலை ஆரம்பித்த மனிதன் மறித்தவுடனேயே அவர்களதை ஒரு ஸ்தாபனமாக ஸ்தாபித்து பிறகு மறித்த நிலையில் ஆகிவிட்டனர். அதன் பிறகு அதனோடு தேவன் ஒருபோதும் தன் சமயத்தை வீணடிக்கவில்லை. அது முற்றிலும் உண்மை. இங்கே அவர் கடைசி சபை காலத்தில் வாசலுக்கு வெளியேறி கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனானவர். அதை பற்றி எண்ணுகையில் அதுவோ என் இதயத்தை நொறுக்குகிறது. என்னுடைய கர்த்தர் தனது சொந்த சபைக்கு வெளியே அவர்களது உலக பற்றினாலும் குளிர்ந்து போன நிலையினாலும் ஸ்தாபனத்தினாலும் அலட்சியத்தினாலும் வாசலுக்கு வெளியே நின்று கொண்டு தட்டிக்கொண்டு உள்ளே வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பாக நான் அதை பற்றி எண்ணி பார்க்கையில் நான் என்னுடைய மேஜையின் மேல் சாய்ந்து கதற ஆரம்பித்தேன். நான் எண்ணி பார்த்தேன், அதாவது இயேசு அந்த பண்டைய பரிசேயனுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்ததை பற்றி அடிக்கடி நான் எண்ணி பார்த்தேன். அங்கே அவரை யாரும் கவனிக்கவே இல்லை, ஆனால் அவரது பாதங்களும் அழுக்காயிருந்தன. அவர்கள் அவரை வாசலண்டை வந்து சந்திக்காமலும் அவர் நடந்து வந்ததினால் அவரது பாதங்கள் சாணத்தினால் அழுக்கடைந்து போயிருந்ததை நீக்கும்படி அவரை கழுவி சுத்திகரிக்காமலும் அவரை எண்ணெயால் அபிஷேகிக்காமலும் இருந்தார்கள். அவர் தெருவிலே நடந்து வந்ததினால், தெருவிலே குதிரைகள் மற்றும் இன்னப்பெறவும் சென்றதினால் உண்டான அழுக்குகள் அவரது ஆடையில் படிந்திருந்தன. அவர் மேல் நாற்றமாக இருந்தது. அவர்களோ எப்பொழுதும் பாதத்தை கழுவுவது அது வழக்கமாயிருந்தது. எப்பொழுதும் வாசலண்டையில் பாதம் கழுவிடும் ஒரு பணியால் ஆயத்தமாக இருப்பார். வீட்டிற்கு ஒரு மனிதன் வரும்பொழுது அப்பணியால் அவரது பாதங்களை கழுவிடுவார். பிறகு பொருத்தமானது ஒரு ஜோடி காலணியை அவனுக்கு அறிவித்து விடுவார். அதன் பிறகு அவன் சிறசில் தைலத்தால் அபிஷேகித்து அவன் மேல் நல்ல வாசனை இருக்கும்படி செய்வார்கள். சூரிய வெளிச்சத்தில் அவன் நடந்து வந்ததால் அவனது கழுத்து சூரிய கதிர்களால் சுட்டரிக்கப்பட்டிருக்கும். அவனுடைய தலைமுடியை நன்கு வாரிவிடுவார்கள். அதன் பிறகே அவன் வீட்டிற்குள் செல்வான். வரும் விருந்தாளிக்கு இந்த விதமாகத்தான் வரவேற்பு கிடைக்கும். இப்பொழுது இங்கே அவர்கள் பேட்டவர்களே, இங்கே ஒரு நிமிடம் நில்லுங்கள், நான் உங்களுக்கு ஒன்றை காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் இவ்வாறுதான் ஒரு விருந்தாளியை வரவேற்பார்கள். இப்பொழுது நான் நம்புகிறேன், இல்லை அது இவ்விதமாக இங்கே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வரவேற்பு இவ்விதமாக இருக்கும். பாருங்கள், ஒருவரை ஒருவர் கட்டி தழுவுவர், அவ்வாறு அவன் வரவேற்கப்படுவான். ஆனால் பெந்தேகோஸ்தே விருந்துக்கு வருகிறது போல இயேசுவோ இந்த பரிசேயனுடைய வீட்டு விருந்துக்கு வந்தபொழுது அவரை எல்லோருமே கவனிக்க தவறிவிட்டார்கள். அவர்கள் தங்களுடைய விஷயங்களிலும் பேராயர்களை வரவேற்பதிலும் மற்றும் இன்ன பிற காரியங்களிலும் கவனமாக இருந்தபடியால் இயேசு அவ்விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்த போதிலும் ஒருவரும் அவரது பாதங்களை கழுவவில்லை. அவர் அங்கே ஒரு மூலையில் அவர் மேனியில் தூசி படிந்து பாதங்கள் அசுத்தத்தினால் நாற்றமெடுத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஆனால் எவருமே அவர் அங்கே இருப்பதை அறியவே இல்லை. அப்பொழுது அங்கே ஒரு ஏழ்மையான வேசி அத்தெருவழியாக வந்தார். அவளிடம் ஒரு பையில் சிறிதளவே பணம் இருந்தது. அவள் எட்டி பார்த்தபொழுது அங்கே இயேசு அழுக்கடைந்த பாதங்களோடு அமர்ந்திருப்பதை கண்டாள். அதுவோ அவளது இதயத்தை உடைத்தது. அப்பொழுது அவளோ, அந்த மனிதர்தான் அந்த பெண்ணின் பாவங்களை மன்னித்தவர், அவ்வனிதர்தான் சுகமளித்தலை அளித்தவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் அவரை கவனிக்கவே இல்லை என்று கூறினார். ஏனெனில் அங்கே பேராயர்கள் மற்றும் அவர்கள் குழுவும் இருந்தபடியினால் அவரை புறக்கணித்து விட்டார்கள். அங்கே அவரை, அதாவது அவரை வரும்படி அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர். அந்த விதமாகத்தான் நாம் செய்கிறோம். நமது கூட்டங்களுக்கு அவர் வரும்படி நாம் அழைக்கிறோம். ஆனால் நாமோ அவர் வருகையில் அவரை பற்றி வெட்கமடைகிறோம். ஓ, நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அங்கு நின்று கூற மாட்டேன். ஓ இல்லை, அங்கே ஜோன்ஸ் அமர்ந்திருக்கிறார். அவர்கள் என்னை ஒரு உருளும் பரிசுத்தம் என்று அழைப்பார்கள் என்கிறார்கள். நீ மாய்மாலக்காரன், அது உண்மை. நான் எங்கே அந்நிய பாஷையில் பேசிவிடுவேனோ என்றும் என்னை அந்நிய பாஷையில் பேசும் மனிதன் என்று கூறுவார்களோ என்று அஞ்சுகிறேன் என்று கூறுகிறார்கள். நீர் ஒரு பரிதவிக்கத்தக்க நிர்பாக்கியம் உள்ளவன். இப்பொழுது இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பரிதவிக்கப்படத்தக்கவரும் நிர்பாக்கியம் உள்ளவரும் தரித்திரராயும் நிர்வாணியாயும் குருடாயும் இருந்து கொண்டு அதை அறியாமல் இருக்கிறீர்கள். கால்கள் கழுவப்படாதவராய் இயேசு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு தெருவேசி அங்கே போவதை என்னால் காண முடிகிறது. ஒரு நிமிட நேரம் நாம் யாவரும் அவளை பற்றி பேசுவோமாக. அவள் கடைக்கு போகிறதை என்னால் பார்க்க முடிகிறது. அவளோ அங்கு போய் அவளது கண்ணத்தில் தண்ணீர் வழிந்தோடுகிறது. என்னால் அதை செய்ய முடியாது. இந்த பொருளை எடுத்து சென்றால் இப்பணத்தை நான் எங்கே இருந்து பெற்றேன் என்பதை அவர் அறிவார். நான் இதை எப்படி பெற்றேன் என்பதை அவர் அறிவார். ஆனால் என்னிடத்தில் இருப்பதெல்லாம் அதுதான் என்று கூறினாள். அதைத்தான் அவரும் விரும்புகிறார். புரிகிறதா? அவர் கவலைப்படுவதில்லை. நீங்கள் வெறுங்கையோடு நான் உங்களிடம் வருகிறேன் என்று கூறிக்கொண்டே வாருங்கள். அவளோ அங்கே பரிமள தைலத்தை விலக்கி வாங்கி வைத்திருந்தாள். அவள் எடுத்துக்கொண்டு வந்தாள். அவள் எழுந்து, ஓ, நான் அவரை காண முடியுமா என்று அவள் எண்ணிக்கொண்டே வந்தாள். பின்பு அவள் அங்கே உள்ளே மெதுவாக நுழைந்து கதவண்டை வந்து விடுகிறாள். இல்லை, அங்கே அவர்கள் அவருக்குரிய வரவேற்பு கொடுக்கவில்லை. எனவே அவள் பரிமள தைலமுள்ள பெட்டியை எடுத்து அதை திறந்து அதை அவரது பாதத்தில் பூசுகிறாள். பின்பு அவரது பாதங்களை கழுவ ஆரம்பிக்கிறாள். அவளோ, ஓ, இது அவராகத்தான் இருக்க வேண்டும். வேதாகமத்தில் நான் எப்பொழுதும் படித்திருப்பது இவரை பற்றித்தான். அவர் என்னை அடையாளம் கண்டுகொள்வார் என்பதை நான் அறிவேன் என்று கதறி அழுது கொண்டே இருந்தாள். அதில் முதலாவதான காரியம் என்னவென்றால், அவரது பாதங்களில் விழுந்த மனம் திரும்புதலின் கண்ணீரினால் அவள் அவரது பாதங்களை நினைத்தாள். அது எவ்வளவு அழகான தண்ணீராக உள்ளது! அவரது பாதங்களை தன் கண்ணீரால் அவள் நினைத்து அதை கடுவின போது அதை துடைக்க அவளிடம் துணியதும் இருக்கவில்லை. எனவே அவள் தலைமுடியை எடுத்து அதை கொண்டு துடைத்தாள். சுருள் சுருளான அவளது முடியை அவள் கலைத்து விட்டிருந்தாள். அவளது கண்ணீர் இந்த விதமாக அவளுடைய முகத்தில் வழிந்தோடியது. அதை கொண்டு அவரது பாதங்களை அவள் கழுவினாள். அப்பொழுது அவள் அவரது பாதங்களை முத்தமிடுகிறாள். அந்த விதமாக அவருடைய பாதங்களை கழுவினாள். அழுக்கடைந்த பாதங்களோடு இயேசு அங்கே இருக்கும் பொழுது ஒருவரும் அதை பற்றி கவனிக்கவே இல்லை. இன்றைக்கோ உருளும் பரிசுத்தர் மற்றும் அதை போன்ற இன்ன பிற அவமானகரமான நாமங்களை அவர் பெற்றுள்ளார். அவருக்காக நிற்பதற்கான தைரிய மனிதனுக்கோ இருக்கவில்லை. மரணம் என்னை விடுவிக்கும் வரையிலும் அர்ப்பணிக்கப்பட்ட இச்சிலுவையை நான் சுமப்பேன். நிந்திக்கப்பட்ட சிலருடைய வழியையே நான் தெரிந்து கொள்வேன். நான் இதற்குள்ளே துவங்கிவிட்டேன். இயேசுவே, ஓ கர்த்தாவே, நீர் என்னை அழைத்து செல்லும். கர்த்தாவே, என்னை அழைத்து செல்லும். அதற்கு கிரயம் என்னவானாலும் கவலைப்பட மாட்டேன். யாக்கோபை போல் எனக்கு ஒரு கல் என் தலையணையானாலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டாக்குகிறது? அவர் எனக்காக மேலானதை செய்துவிட்டாரே. அங்கே வெளியே விபச்சாரியோ கதிரை அழுது கொண்டிருக்கிறார். அவரை விருந்துக்கு அழைத்தவராகிய சீமோன் என்பவன் அவள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கையில் என்று உருவிக்கொண்டே, அவர் தீர்க்கதரிசியா இல்லையா என்பது அவள் எப்படிப்பட்ட பெண்மணி என்பதை அவர் அறிந்து கொண்டால் அதிலிருந்து தெரிய வந்துவிடும் என்று கூறிக்கொண்டே இருந்தான் அந்த மாய்மாலக்காரன். எனவே அவள் உள்ளே வந்துவிட்ட பிறகு இயேசு தனது பாதங்களை நகற்றவே இல்லை. அவர் அப்படியே உட்கார்ந்து கொண்டு அவளை நோக்கி பார்த்து அவள் செய்வதை கவனித்துக் கொண்டே இருந்தார். ஓ, நான் விரும்புகிறேன். நாம் செய்கிற பெரிய காரியங்கள் அல்ல, நாம் சில சமயங்களில் செய்யாமல் விட்டுவிடுகிற சிறு காரியங்களே தான் காரியமாய் உள்ளது. அவரோ அவளை கவனித்தார். அப்படியே அங்கே அமர்ந்து அவளை கவனித்தார். அவரை பற்றி யாருமே கண்டுகொள்ளவில்லை. இறுதியாக அவள் அங்கே அழுது கதறிக்கொண்டு அவரது பாதங்களை கழுவி துடைத்துக் கொண்டிருக்கிற போது அதுதான் அங்கிருந்த மக்களது கவனத்தை ஈர்த்தது. அவர் அவளை கவனித்து பார்த்துக் கொண்டே இருந்தார். ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சீமோன் அங்கு நின்று கொண்டு, அவர் தீர்க்கதரிசியா இல்லையா என்பதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேனே, அவர் தீர்க்கதரிசியா இருந்திருந்தால் அவள் எப்படிப்பட்ட பெண் என்பதை அவர் அறிந்திருந்திருப்பாரே. நீங்கள் பாருங்கள், நாம் இங்கே மகத்தான சபையினராக அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், நாம் நன்றாகவே அறிந்து கொண்டு விட்டோம். அவர் தீர்க்கதரிசி அல்ல என்பதை நாம் அறிந்து கொண்டு விட்டோம். அப்படி இருந்தால் அவள் யார் என்பதை அவர் அறிந்திருப்பாரே என்று கூறினான். அவள் அங்கே உள்ளே வந்துவிட்ட பிறகு கன்னத்தில் வடிந்தோடும் அவளது மனம் திரும்புதலின் கண்ணீரினால் இயேசுவின் பாதங்களை கழுவி துடைத்தாள். இதனால் அவர் சிறிது புத்துணர்ச்சியை அடைந்ததை உணர்ந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஓ தேவனே, நான் அங்கு இருந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் அப்பாதங்களை மீண்டும் ஒருமுறை கழுவி இருப்பேன். ஆமையா மகனே, இன்றைக்கு பாதங்களை தனது தலைமுடியினால் துடைப்பது என்பது ஒரு பெண்ணுக்கு மிகவும் கடினமான நேரமாக இருக்கும் அல்லவா? பாதங்களை துடைப்பதற்கென இன்றைய பெண்களுக்கு போதுமான முடி இல்லாததால் அதற்காக அவள் தலைகீழாக நின்றால்தான் அதை செய்ய முடியும். ஆமையா, அவர்கள் தலைமுடியை வெட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் அங்கே இயேசுவின் பாதங்களை ஒருவரும் கவனிக்காத நிலையில் அழுக்கடைந்து நாற்றமடித்துக் கொண்டு கனவீனப்படுத்தப்பட்டவராய் குறை சொல்லப்பட்டவராய் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவளோ அதை கழுவிவிட்டாள். அவர் தம் பாதங்களை கழுவி துடைக்கப்பட்ட பிறகு அவளை சரி என்று சொல்வது போல் நோக்கி பார்த்தார். அவரோ சீமோனை பார்த்து, சீமோனே, நான் உனக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. நீ என்னை இங்கே வரும்படி அழைத்தாய், ஆனால் நீ என்னை வாசலில் வந்து சந்திக்கவே இல்லை. என் பாதங்களை கழுவ நீயோ எனக்கு தண்ணீர் தரவில்லை. சுட்டெரிக்கும் சூரிய வெப்பத்தில் நடந்து வந்த எனக்கோ நீ என் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கவில்லை. நான் உள்ளே வந்தபோது நீ எனக்கு வரவேற்பு கடையாளமாக முத்தம் கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த எளிய பெண்மணி, ஓஹோ என்ன, இந்த புறம்பாக்கப்பட்டவளோ, தெருவில் உள்ள வேசி, இவளுக்கு என் பாதங்களை கழுவ தண்ணீர் இல்லை. ஆனால் அவள் தன் கண்ணீரினால் என் பாதங்களை கழுவினாள். துடைப்பதற்கோ அவளிடத்தில் ஒன்றுமில்லை. எனவே அவள் தன் தலைமுடியை எடுத்து பாதங்களை துடைத்தாள். என் பாதங்களை விடாமல் முத்தமிட்டாள். இப்பொழுது நான் உனக்கு கூறுவதென்னவரில் அவளுடைய அநேக பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டன என்று கூறினார். அது உண்மை. அவர் ஒருபோதும் அவனுடையதை குறித்து கூறவில்லை. ஆயினும் அவர் அவளிடத்தில், நீ செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அதே போல் இன்றைக்கும் இயேசுவானவர் ஒரு பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தின் வாசலிலும், பாப்டிஸ்ட் ஸ்தாபனத்தின் வாசலிலும், மெத்தோடிஸ்ட் ஸ்தாபனத்தின் வாசலிலும் வெளியே நின்று கொண்டு மீண்டும் பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதத்தோடு உள்ளே நுழைவதற்காக தட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஜனங்களோ அவரை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய உலகப்பற்றும் மற்றும் என்ன பிற காரியங்களும் அவரை சபை விட்டு வெளியே தள்ளிவிட்ட பிறகு அவரோ வெளியே நின்றிருந்து மீண்டும் உள்ளே நுழைவதற்காக முயற்சித்துக் கொண்டு கதறி சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார். ஓ, இதுவோ என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் கண்டவற்றில் மிகவும் பரிதாபமான காட்சியாக இருக்கிறது. அவர்களுக்கு அவர் தேவையில்லை என்றாகிவிட்டது. அவர் வெளியே வாசலருகே நின்று கதவை தட்டி மீண்டும் உள்ளே நுழைய முயன்று கொண்டிருக்கிறார். அவர் அதே காரியத்தை தான் செய்ய முயன்று கொண்டிருக்கிறார். ஏன் அவர் வெளியே இருக்கிறார்? அவர்கள் அவரை வெளியே தூக்கி எறியவில்லை. அவர்கள் இன்னமும் அவரை குறித்து துதி பாடல்கள் பாடுகிறார்கள், அவரை குறித்தே பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் அவர் தங்கள் சமூகத்தில் இல்லாததை உணரவில்லை. அதுதான் உண்மை. அவர்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் கிட்டப்பார்வை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பெரிய கட்டடங்களையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் சார்ந்திருக்கிற பெரிய ஸ்தாபனங்களை குறித்து பெருமிதத்தோடு நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கட்டி எழுப்பி அதில் மேலும் மேலும் உறுப்பினர்களை சேர்த்து உள்ளே கொண்டு வர அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இல்லாததையோ அவர்கள் உணரவில்லை. இல்லை இல்லை, அந்நிய பாஷைகளில் பேசுதல் அவர்கள் மத்தியில் இல்லாதிருப்பதை அவர்கள் உணரவில்லை. இருதயத்தை உருவக்குத்தி, இருதயத்தை விருத்தச்சேதனம் செய்து, உலகத்தின் காரியங்களை உங்களை விட்டு வேறிட்டு போக செய்து, உங்களை பதறிவிட்டு பிரித்தெடுக்கப்பட்ட கோதுமை மணியாக்குகிற மகத்தான வல்லமையான தேவனுடைய செய்திகள் இல்லாதிருப்பதை அவர்களோ உணரவே இல்லை. அவ்வாறு நீங்கள் அவர்களது சபையில் பிரசங்கித்தால் அவர்கள் உங்களை வெளியே தள்ளிவிடுவார்கள். அவ்விதமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் பிரசங்கித்தார். இயேசு அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் புள்ளில் உள்ள பாம்புகளே என்றார். அந்த மகத்தார் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாகிய யோவானும் அவ்வாறே செய்து அவர்களது சுயரூபத்தை வெளிப்படுத்தினார். அது உண்மையே. ஆனால் அவர்கள் அவர் இல்லாததை உணரவில்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த உணர்ச்சியை உடையவர்களாக இருக்கவில்லை. பாருங்கள், அவர்களுக்கு முதுகில் தட்டி கொடுக்கும் மலரை போன்ற மென்மையான அலங்காரமான காரியம் உண்டாயிருக்கிறது. அவர்களோ, நீங்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு உங்கள் பெயரை இங்கே பதித்துக் கொண்டு விட்டால் நாங்கள் உங்களை உறுப்பினராக்கி விடுவோம். மற்ற சபைக்கு போய் உங்களுடைய சான்று சம்பந்தமான தாள்களை வாங்கி வந்து விடுங்கள். அப்பொழுது நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு கொடுப்பது என்பதற்கான உங்களுடைய வாக்குறுதி என்ன என்றெல்லாம் கேட்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், அதுதான் ஐஸ்வர்யவானும் ஒரு குறைவும் இல்லை என்ற நிலையாய் உள்ளது. ஓ, ஆனால் உங்களுக்கு அதைவிட ஒரு மகத்தான காரியம் தேவைப்படுகிறது. ஆனால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளவில்லை. இயேசு பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதத்தோடு மீண்டும் நுழைவதற்காக வெளியே நின்று கொண்டு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். மெத்தோடிஸ்ட் சபையின் நடுவில் பரிசுத்தாவி விழுந்தால் அதனால் அவர்கள் சத்தமிட்டு குதிக்க ஆரம்பித்து அந்நிய பாஷைகளில் பேசி பிடித்த மக்களைப் போல் நடந்து கொண்டால் என்ன சம்பவிக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? ஏன் அந்த மெத்தோடிஸ்ட் சபையை கான்பரன்ஸ் என்ற கலந்தாலோசனை சங்க மெத்தோடிஸ்ட் சபையின் கான்பரன்ஸில் இருந்து தூக்கி எறிந்துவிடும். நீங்கள் அதை அறிவீர்கள். பாப்டிஸ்ட் சபையிலும் அதே போல உள்ள காரியம் நடந்துட்டால் என்ன சம்பவிக்கும்? அதேதான் இங்கும் நடக்கும். பெந்தேகோஸ்தையினர் ஏன் அதே காரியம் சம்பவித்ததை பற்றி அறிந்த அநேகர் இருக்கிறார்கள். நிச்சயமாக ஆமையா, அவர்கள் அந்த அத்தபட்சத்தோடு இணைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஏன் எங்களுடைய புது தரவிருப்பு கூட நாசம் செய்து விட்டார்கள் என்று கூறுவர். நிச்சயம் அப்படித்தான். என்ன இவர்கள் ஒரு பரிதாபமான கூட்ட மக்களாக இருக்கிறார்கள், அது உண்மையே. சரி, அவர் அவர்களோடு ஒரு காலத்தில் இருந்தார். அவர்களோடு ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியில் அவர் உலாவினார். இங்கேதான் பதில் உள்ளது. ஸ்தாபனங்களும் அவர்களுடைய உலக பற்று கொண்ட காரியங்களும் அவர்களுடைய பேராயர்களும் போப்பிற்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர்களும் மற்றும் அவர்களுடைய எல்லா உலக பற்று கொண்ட காரியங்களும் அவரை வெளியே தள்ளிவிட்டனர். அவர் அங்கு இல்லாததை அவர்கள் ஒருபோதும் உணரவே இல்லை. இப்பொழுது அவரை திரும்பி அழைத்துக் கொள்வதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்பொழுது அவர் பெந்தேகோஸ்தே சபையை விட்டு வெளியே இருப்பாரானால் அவரை மீண்டும் உள்ளே கொண்டு வருவதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? அவரை மீண்டும் உள்ளே கொண்டு வருவதற்காக மக்களின் ஏகோபித்த கருத்து கணிப்பு பெறலாமா? புதிய போப்பிற்கு அடுத்த பதவியில் இருப்பவரை புதியதாக தேர்ந்தெடுத்து விட்டால் அவர் உள்ளே வந்து விடுவாரா? அல்லது புதியதொரு ஸ்தாபனம் ஒன்று எழுப்பப்படும் என்றால் அப்பொழுது அது சரி செய்து விடுமா? அது ஒருபோதும் அதை சரி செய்யாது. அது அக்காரியத்தை ஒருபோதும் சரிபடுத்த மாட்டாது. போப்பிற்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள ஒரு புதிய பேராயராலும் அதை சாதிக்க முடியாது. ஒரு புதிய மெய்ப்பராலும் அதை செய்ய முடியாது. நிறைய சம்பளம் கொடுக்கப்பட்ட ஒரு புதிய சுவிசேஷகனால் அதை சாதிக்க முடியாது. நீங்களாகவே அதை செய்யாவிட்டால் உலகில் வேறு எதுவுமே அதை செய்ய முடியாது. எவ்வாறு அவரை உள்ளே கொண்டு வருகிறோம்? ஒரு வாக்கெடுப்பினால் அல்ல, இல்லையா? இயேசுவை வாக்கெடுப்பின் மூலம் நாம் மீண்டும் உள்ளே கொண்டு வருவதில்லை. ஏனெனில் இயேசு அவிதமாக வரமாட்டார். இதோ இங்கே அது இருக்கிறது. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் இப்பொழுது அப்படியானால் கதவு என்பது என்ன என்பதை நாம் அறிவோம். ஒருவன் கதவை திறந்து என் சத்தத்தை கேட்டால், ஒரு சபையோ அல்லது ஒரு ஸ்தாபனமோ என் சத்தத்தை கேட்டால் என்பதாக அதுவல்ல. அப்படி இல்லையா? அவர் அவர்களோடு இடைபடுகிறதில்லை. அவர்கள் மறித்து போய்விட்டார்கள். துவக்கத்திலேயே மறித்து விட்டனர். அதை அவர் வெறுக்கிறார். அவர் அதை எப்பொழுதும் வெறுத்தே இருக்கிறார். தான் அதை வெறுத்ததாகவே அவர் கூறினார். இன்றிரவிலும் அதை அவர் இன்னமும் வெறுக்கிறார். ஆனால் எவனாவது, எந்த ஒரு மெத்தோடிஸ்ட் மனிதனோ, எந்த ஒரு பேப்டிஸ்ட் மனிதனோ, எந்த ஒரு பிரஸ்பிடேரியன் மனிதனாவது, அல்லது எந்த ஒரு கத்தோலிக்க மனிதனாவது, எந்த ஒரு சர்ச் ஆஃப் காட் மனிதனாவது, நசரேய சபை மனிதனாவது, பெந்தேகோஸ்தே மனிதனாவது என்பது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரிடத்தில் நான் பிரவேசித்து அவரோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவார். அதுவே பெந்தேகோஸ்தே சபைக்குள்ள செய்தியாகும். பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தை எழுப்புதலுக்கு உட்படுத்த அவர் முயலவில்லை. ஆனால் பெந்தேகோஸ்தேயின் ஆசீர்வாதத்தை தனி மனிதரின் இதயத்தில் மீண்டும் எழுப்புதலோடு உண்டாக்கவே அவர் முயற்சிக்கிறார். அது ஒன்றே வழியாக இருக்கிறது. நான் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்படியாயின் இந்த சபைக்காரத்துக்குரிய தூதர் செய்தி நமக்கு என்ன பாடத்தை போதிக்கிறது? ஆவியின் வளர்ச்சி உண்டானது என்றல்ல, இல்லையா? ஆவியின் நிறைவின் சரிவு எல்லா நேரத்திலுமே சரிவே நமக்கு உண்டாயிருக்கிறது. முறைமை சபைக்குரிய செய்தியாளர்களும் ஒவ்வொரு சபைக்காலத்துக்குரிய செய்தியும் ஸ்தாபன மயமாக்கும் போதகத்தை கண்டனம் செய்தே வந்திருக்கிறது. ஒவ்வொரு சபைக்காலத்துக்கும் உரிய செய்தியும் அவ்வாறே இருந்து வந்துள்ளது. ஆனால் சபையானது தொடர்ச்சியாக சரிவு நிலையிலேயே இருந்து வந்துள்ளது. எனவே வார்த்தைக்கு அவர்களோ செவி கொடுக்கவே இல்லை. சபைக்குரிய செய்தியானது ஸ்தாபனத்தை மதித்ததாக இருக்கவில்லை. ஸ்தாபனமானது கலப்பின கிறிஸ்தவர்களை பிறப்பிக்க பெயரளவில் உள்ளவர்களாக மாத்திரமே அவர்கள் இருந்தார்கள். அது உண்மையில் அவர்களுக்கு தேவனை குறித்தோ பரிசுத்தாவி குறித்தோ தெரியாது. இன்றிரவில் இந்த மேடையில் நான் நின்றிருப்பது எவ்வளவு உண்மையோ அந்த அளவு அவ்விஷயமும் உண்மையாயிருக்கிறது. மிகவும் அருமையான விதுவெதுப்பான உறுப்பினர்கள் அவர்கள். அவருடைய வாய் நின்று வாந்தி பண்ணி போடப்படுவதற்காக மாத்திரமே இருக்கிறார்கள். புறஜாதியார் ஒரு கிளையாய் இருந்தனர். பவுல் அவர்களை எச்சரிக்கிறார். உங்களில் சிலர் நீங்கள் விரும்பினால் ரோமர் 11:15-27 முடிய எடுத்துக்கொண்டு யாவரும் குறித்துக் கொள்ளுங்கள். காலம் தாமதமாக கொண்டிருக்கிறபடியால் நான் முடிக்கும் முன்னர் அவசரங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் அது ஒரு இப்பொழுது ரோமர் 11:15-27 முடிய குறித்துக் கொள்ளுங்கள். பவுல் அவர்களுக்கு கூறினான், அங்கே புறஜாதிகளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான், ரோமர்களிடத்தில் அவன் கூறினான், தேவன் அதாவது நாம் இப்பொழுது சபை காலங்களை குறித்த செய்தியை முடித்துக் கொண்டிருக்கிற வேளையில் கவனமாக கேளுங்கள், பவுல் அசலான ஒளிவக்கிளையை தேவன் அவிசுவாசி நிமித்தம் தப்பவிடாதிருந்தாரானால் என்று கூறினான். சரிதானே? யூதர்கள் வெட்டப்பட்டதின் காரணம் என்ன? ஏனென்றால் அவர்கள் பெந்தேகோஸ்தையை புறக்கணித்தார்கள். சரிதானே? பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் பரிசுத்த ஆவியை குறித்து கேலி செய்து அதை தூஷித்தனர். இயேசு இங்கே பூமியில் இருந்தபோது அவர் கூறினார், அவர்கள் அவரை பெயல்செபூல் என்று அழைத்தனர், அவன் ஒரு பிசாசு என்றனர், குறி சொல்லுகிறவன் என்று அழைத்தனர், இன்னும் என்னவெல்லாமா சொல்லி அழைத்தனர். அப்பொழுது அவரோ, நான் அதற்காக உங்களை மன்னிப்பேன், ஆனால் பரிசுத்த ஆவியானது வரும்பொழுது அதற்கு எதிராக பேசாதீர்கள், காரணம் நீங்கள் அதற்கு எதிராக பேசினால் அது உங்களுக்கு ஒருபோதும் மன்னிக்கப்படவே மாட்டாது என்றார். புறஜாதிகாரிடத்தில் போக வேண்டாம் என்றும் காணாமல் போன இஸ்ரவேலரிடத்திற்கே போங்கள் என்றும் இயேசு தம் சீஷர்களுக்கு கட்டளையிட்டதை நினைவில் கொள்ளுங்கள். அப்படித்தானே அவர் கூறினார். அவர்கள் தங்களை தாங்களே எவ்வாறு ஆக்கிரைக்குள்ளாக்கிக் கொண்டார்கள், பரிசுத்த ஆவியை தூஷித்ததினாலும் தேவனுடைய ஆவியை அசுத்தமான ஒன்று என்று அழைத்ததினாலும் தானே. பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் ஆவியில் நடனமாடிய போது ஆவியானவரை அவர்கள் கேலி பரிகாசம் செய்தார்கள். அதை குறித்த நகரத்தார் பரிகசித்தார்கள். அதே நகரத்தாரை தீர்த்து அங்கே கொலை செய்தார். அவர்களது ரத்தமோ வாசல் வழியாக வெளியே பாய்ந்தோடியது. அதே நூற்றாண்டில் அவர்கள் தங்கள் சொந்த பிள்ளைகளையே கொன்று தின்றார்கள். அது உண்மையே. உலகில் உள்ள மகத்தான தேசங்களில் ஒன்று மிகவும் கீர்த்தனமானதாக ஆக்கப்பட்டது. அவர்கள் பூமியின் நான்கு திசைகளிலும் சிதறடிக்கப்பட்டனர். ஏன் அவ்வாறு நடந்தது? அவிசுவாசத்தின் நிமித்தமே. இஸ்ரவேலராகி அவர்களே அசலான அடிமரம், அவர்கள்தான் அசலான மரமாவார்கள். பவுல் அங்கே இவ்வாறு கூறவில்லையா? அங்கே வசனத்தை யார் எடுத்திருக்கிறார்கள்? பேட்டதை எடுத்துக்கொண்டிருந்தா எழுபி நின்று 15 வசனம் முதல் 27 வசனம் முடிய வாசியுங்கள். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க, அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது? மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போலிருக்கும் அல்லவோ? மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும், வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்துக் கொடப்பட்டிருக்க, காட்டொலிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவு மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாது. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. கவனியுங்கள், அவிசுவாசம். சரி, தொடர்ந்து படியுங்கள். நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுவாப கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெற்றுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்டமைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்டமைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. சுவாபத்தின்படி காட்டொலிவு மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாப கிளைகளாகி அவர்கள் தங்கள் சுய ஒலிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களோட செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. நீங்கள் அதை அறிந்து கொண்டீர்களா? பவுல் இஸ்ரவேலர் இங்கு வந்து பரிசுத்த ஆவியினால் நடைபெற்ற அடையாளங்களை பார்த்த பிறகு வெட்டப்பட்டால் என்று கூறினார். ஏனென்றால் அவர்கள் பவுலுடைய செய்தியை நிராகரித்தபடியினால் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுதல், மனம் திரும்புதல், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுதல், விசுவாசிக்கிறவர்களை தொடரும் அடையாளங்கள், அற்புதங்கள் போன்றவை அவ்வாறு ஆகியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் அதை புறக்கணித்தார்கள். அவர்கள் கூறினார்கள், இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். சரிதானே? அவர்கள் முதலில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டது எபேசுவிலே அல்ல, அந்நியோகியாவிலே இவ்வாறு நடந்தது என்று நான் நினைக்கிறேன். அதை பார்ப்போம். சரி, இப்பொழுது முதல் மரமானது பரிசுத்தமாக இருந்தால் அதன் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அது அசலான ஒலிவு மரமாகும். பவுல் பிரசங்கித்த பெந்தேகோஸ்தே செய்தியை அவர்கள் அவிசுவாசித்தபடியினாலே அப்படித்தானே தேவனோ அவர்களை வெட்டி எறிந்துவிட்டு புறஜாதியாராகிய நம்மை காட்டொலிவ கிளைகளாகிய நம்மை வெட்டி அசலான ஒலிவ மரத்தில் ஒட்ட வைத்து நாம் ஜீவிக்கும்படியாக அதில் மேலே உள்ள சாரத்திலும் பங்கெடுத்துக் கொண்டோம். இப்பொழுது சபை காலங்களினுடைய கடந்து வந்துள்ள இந்த பெந்தேகோஸ்தே செய்தியை இந்நாளில் நாம் நிராகரித்தால் அது எவ்வளவு அதிகமாயிருக்கும். அன்றைக்கு செய்ததைப் போல் ஒட்ட வைக்கப்பட்ட இந்த காட்டொலிவ கிளைகளை எவ்வளவு அதிகமாக அவர் விட்டுவிட்டு அந்த மற்ற அசலான ஒலிவக்கிளையை மீண்டும் ஒட்ட வைக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார் அல்லவா? அவ்விசுவாசத்தினால் அவர் அதை புறக்கணித்தார். இக்காலையில் உள்ள பாடத்தோடு இதை சரியாக பொருத்தி பாருங்கள். இப்பொழுது நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? நாம் தாமே புறஜாதி சபையானது எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக உள்ள கடைசி காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் யூதர்கள் மேல் வந்து இறங்குவதும் இயேசு தம்மை தெரியப்படுத்தப் போவதும் 144,000 பேர்கள் முத்திரையிடப்படுவதிலும் நிகழப்போகிற கட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலராகிய அசலான ஒலிவக்கிளைக்கு மீண்டும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருதல் நடைபெறப் போகிறது. இயேசுவானவர் எப்பொழுதுமே உங்களுடைய வாசலில் இருந்து கதவை தட்டிக்கொண்டே இருக்க போவதில்லை. அவர் போதும் என்ற அளவுக்கு தட்டி முடித்துவிட்டு திரும்பி போயிடும் நேரம் ஒன்று வரும். அப்பொழுது நீங்கள் அவருடைய கதவை தட்டுவீர்கள். ஆனால் நீங்கள் ஒருபோதும் அவரை கண்டறிய மாட்டீர்கள். வருவதற்கான நேரம் இருக்கையில் வந்துவிடுங்கள். ஒரு தட்டுதல் இருக்கும் போதே வந்துவிடுங்கள். பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் பெற்றுக் கொண்டது போல் அதே பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு குறைவாக இதை பெற்றுக் கொள்ள எதனோடும் ஒப்புரவாக வேண்டாம். அதே விதமாக தண்ணீர் ஞானஸ்தானம் அன்றைக்கு அவர்கள் செய்த அதே காரியம். இதை தவிர வேறு எதையும் பெற விரும்பாதீர்கள். அதை தவிர வேறு எதையும் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இப்பொழுது எனது கத்தோலிக்க நண்பர்களே, உங்களுக்கு நான் ஒன்றை கூறட்டும். நீங்கள் கன்னிமரியாளத்தில் விசுவாசம் கொண்டுள்ளீர்கள். கன்னிமரியாள் இயேசு கிறிஸ்துவின் தாயானாலும் அவளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதை பெற்றுக் கொண்ட போது அவளும் ஒரு குடித்தவளைப் போலவே நடந்து கொண்டாள். அவளும் அந்த 120 பேரோடு இருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு அந்நிய பாஷைகளில் பேசி தேவனுடைய ஆவியினால் நிரம்பி இருந்த பொழுது குடித்த ஒரு பெண்மணியை போல் நடந்து கொண்டாள்.
In order to get into glory, how are you going to get
கன்னிமரியால் மகிமைக்குள் போவதற்கு அதை நிறைவேற்ற வேண்டியதா இருந்த பொழுது அதற்கு குறைவானதொன்றை நீங்கள் எவ்வாறு பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள்? அதை பற்றி எண்ணி பாருங்கள். அதுதான் சரி. பாப்டிஸ்டுகள் இங்கே பின்னால் அமர்ந்திருக்கிற பாப்டிஸ்ட் பிரசங்கியார் பாப்டிஸ்டுகளுக்கும் அதே காரியம் தான் கூறப்படுகிறது என்று நிச்சயமாக அறிய விரும்புகிறார். யாராயிருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. யாவருக்கும் அதேதான் வேண்டும். எனவே வெறுமன ஒரு சபையில் சேர்ந்து கொண்டு சமய கோட்பாட்டை ஒப்பித்துவிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் தவறாத ஆலயத்திற்கு செல்வது என்ற காரியங்கள் ஒரு நன்மையும் விளைவிக்காது. நீங்கள் தேவனை குறித்து பரிகாசம் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்று ஒரு உண்மையான கிறிஸ்தவராக இருங்கள், அல்லது நீங்கள் முற்றிலும் ஒன்றுமற்ற நிலையில் இருந்து விடுங்கள். ஒன்று நீங்கள் அனலாயிருங்கள் அல்லது குளிராயாவது இருங்கள். கருப்பும் வெள்ளையுமான பறவையை நீங்கள் ஒருபோதும் கண்டிருக்க மாட்டீர்கள். குடிகாரனாயும் குடிக்காதனாயும் உள்ள ஒருவனை நீங்கள் ஒருபோதும் கண்டிருக்கவே மாட்டீர்கள். பாவியாயும் பரிசுத்தமானாயும் இருக்கும் ஒரு மனிதனை நீங்கள் ஒருபோதும் கண்டிருக்கவே மாட்டீர்கள். இல்லை, நீங்கள் அவ்வாறு காண்பதில்லை. அப்படிப்பட்டவர்களை அவர்கள் உண்டாக்க முடியாது. ஒன்று, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவன் உங்களில் வாசமண்டலை உடையவராயிருங்கள், அல்லது அது அற்றவராயிருங்கள். இருந்தால் இப்படிப்பட்ட நிலையில் இருங்கள், அல்லது மற்றும் அற்றுப்போன நிலையில் இருங்கள். எனவே இயேசு உங்களுடைய வாசலில் நிற்கிறார் என்பதையும் இந்நாட்களில் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றிய தேவனுடைய வாக்குத்தத்தையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். எதனால் அப்படி ஆயிற்று? புறக்கணித்த காரணத்தினாலேயாகும். அசலான ஒலிவக்கிளைகளாகிய இஸ்ரவேலை வெட்டப்படுவதற்கு காரணம் என்ன? ஏனெனில் அவர்கள் பவுலுடைய பெந்தேகோஸ்தே செய்தியை புறக்கணித்தார்கள். இது கடைசி காலம் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? வேதம் அவ்வாறே கூறியுள்ளது. அவர்களுக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது என்று நினைக்கிறீர்கள்? அவர்கள் பெந்தேகோஸ்தே செய்தியை புறக்கணித்து விட்டபடியினால் இவர்களும் வெட்டப்படுவார்கள். அதன் பிறகு தேவன் மீண்டும் யூதர்களிடம் திரும்புவார். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஏனென்றால் அவரோ அவர்களை ஒரு தேசமாக எடுத்துக் கொள்வார். தனிப்பட்ட நபர்களாக அல்ல, ஆனால் நீங்களும் நானுமோ தனித்தனி நபர்களாகத்தான் நம்மை அவர் தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் அவர் யூதர்களிடத்தில் வருவது, அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் அவர்கள் புறஜாதிகளிடத்தில் வந்ததோ புறஜாதிகள் என்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படியாகத்தான். அது அவருடைய மனவாட்டியாகும். ஒரு ஜனம் இங்கொன்றும் அங்கொன்றும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக அவர் நம்மிடம் தனிப்பட்ட நபர்களாகத்தான் இடைபடுகிறார். இனம், ஜாதி, நிறம் என்று பாராமல் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்மோடு தனிப்பட்ட நபர்களாகத்தான் இடைபெறுகிறார். அது அவர் தனது பீடத்தின் மேல் வைக்கும் அவருடைய பூச்செண்டாய் உள்ளது. ஆனால் யூதர்களை பொறுத்தமட்டிலோ அவர் இஸ்ரவேலரோடு ஒரு தேசமாகத்தான் இடைபெறுகிறார். அவர்கள் ஒரு தேச ஜனமாவர், அவருடைய தேசம். நமக்கோ இந்த செய்தி கிடைத்திருக்கிறபடியினால் நான் இன்றளவில் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். நீங்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டபடியினால் நான் மகிழ்வுறுகிறேன். உங்களுடைய பங்கேற்பு என்னால் மிகவும் பாராட்டப்படுகிறது. அவர் என்னை இதை காண செய்தபடியினாலும் நான் இதை சபைக்கு அளிக்க இயலும்படி செய்தபடியினாலும் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். இப்பொழுது அதுவோ என் இதயத்தை விட்டு இறக்கி வைக்கப்பட்டுள்ளது. சில காலம் பரிசுத்த ஆவியானவர் என் இதயத்தில் இதை குறித்து இடைப்பட்டார். என்னால் அதை அலட்சியம் செய்துவிட முடியவில்லை. நான் அதனோடு இணைந்து செல்ல வேண்டியதாகத்தான் இருந்தது. இரு காரியங்கள் செய்யும்படி நான் நடத்தப்பட்டதை உணர்ந்தேன். லூசியானாவில் உள்ள சீவர் போர்ட்டுக்கு சகோதரன் மூர் அவர்களோடு ஒரு கூட்டத்திற்காக செல்ல வேண்டும். அங்கே அமர்ந்திருக்கிற என் மனைவி அதை பற்றி உங்களுக்கு கூற முடியும். நான் சீவர் போர்ட்டுக்கு போக வேண்டும். ஏன் என்று அநேக வாரங்களாக கிட்டத்தட்ட நான் கதறினேன். சீவர் போர்ட்டிலிருந்து யாராவது இங்கு இருந்தால் ஏன் என்பதை இப்பொழுது அறிய முடியும். அதே போல் காரியத்தை அவர்கள் கேட்டிருக்கவோ அல்லது பார்த்திருக்கவோ இல்லை. எவ்விடத்திலும் இருந்து பிரசங்கிமார்களும் பேப்டிஸ்டுகளும் இன்னும் பல வகையான மக்களும் வந்திருந்தனர். பரிக்கட்டி வைக்கப்பட்டுள்ள பெட்டியின் மேல் கை வைத்த மனிதன் ஒருவனே அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்து லூசியானாவில் உள்ள சீவர் போர்ட்டுக்கு போ, அங்கே நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு கூறப்படும் என்று கூறினான். என்னுடைய பெயரையும் அவருக்கு தெரியப்படுத்தி எங்கே காணலாம் என்பதையும் கூறினார். அவன் உனக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுவான் என்றும் கூறினார். நான் படிகளுக்கு அடியில் தண்ணீர் தொட்டியானது ஆயத்தமாய் உள்ளது, உனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகமான தேவையாய் உள்ளது என்றேன். எனவே அந்த விதமான காரியங்கள், அதாவது அங்கே நமக்கு மத்தியில் சரியாக நடந்திருந்ததை பற்றிய காரியங்களின் முன்னுரைத்தல்களையும் தீர்க்க தரிசனங்களையும் ஜனங்கள் பேசினார்கள். பிறகு நான் ஜெஃபர்சன்வில்லுக்கு சென்று இப்புத்தகத்தை எழுதிட வேண்டும். ஏனென்றால் இங்கே இன்னும் எவ்வளவு காலம் நான் இருந்தாக வேண்டும் என்பது எனக்கே தெரியாது. ஆனால் இம்மகத்தான செய்தியை நான் உரைத்திட்டால் அது புத்தக வடிவம் பெற்றுவிடும். நான் போய்விட்ட பிறகோ இவ்வார்த்தைகள் தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டே இருக்கும் என்று நான் கூறினேன். புத்தகத்தில் இடம்பெறப்போகும் இது சம்பந்தமான வரலாற்று குறிப்புகளை எழுதி வைத்துட்டேன். பரிசுத்த ஆவியின் ஏவுதலை கண்டறியும்படியால் நான் இங்கே செய்தியை சபைக்கு கொண்டு வருவதற்காக வந்தேன். நானும் கூட இதற்கு முன்பு இதை பற்றி அறியாதிருந்தேன். அது உண்மையாயிருக்கிறது. இதை கர்த்தருடைய நாமத்தில் உரைக்கிறேன். நானும் கூட அவைகளை அறியாதிருந்தேன் என்பது உண்மையாயிருக்கிறது. நான் இப்பொழுது விடுதலை பெற்றதாக உணர்கிறேன். இச்செய்தியை தேவன் தாமே நமக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் உணர்கிறேன். நாம் சாலையின் முடிவுக்கு வந்துவிட்டோம் என்று நான் நம்புகிறேன். தேவனின் வெளிப்படுத்துதல் நம் மத்தியில் உண்டாவதற்கான வேலையானது வந்துவிட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் எவ்வளவு காலம் இருக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் வேலையானதோ நெருங்கிவிட்டது. அந்த மகத்தான ஒருவர் எழும்புவதற்காக நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம். என்னுடைய நாளிலே அவன் வரக்கூடும் அல்லது வெகு சீக்கிரத்திலேயே வரக்கூடும். நான் அறியேன். இப்பொழுது அவன் மத்தியிலேயே இருக்கக்கூடும். நம்மால் கூற முடியாது. அந்த வேலை வரையிலும் நம்மை நடத்த பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அப்பொழுது இந்த வழிநடத்தி முன் செல்பவன் நம்மை வழிநடத்துவதற்கான பொறுப்பை எடுத்துக் கொள்ளும் போது அவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டவனாக இருப்பான். வரப்போகிற அந்த மனிதன் உண்மையாகவே எலியாவாகத்தான் இருப்பான். ஆனால் அவன்தானே வழிநடத்தி செல்கிறவனாக இருந்து பிள்ளைகளின் இருதயங்களை பிதாக்களின் செய்திக்கு அவர் தம்முடைய ஆவியை பெந்தேகோஸ்து நாளில் ஊற்றிய பொழுது கொடுக்கப்பட்ட நம்முடைய பரலோக பிதாவுடைய செய்திக்கு திருப்புவார். அச்செய்தியானது எவ்வாறு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் என்னால் முடிந்தவரை வரலாற்றிலிருந்தும் வேதத்திலிருந்தும் கொண்டு வந்து காண்பித்திருக்கிறேன். அதுதானே சபைக்காலங்களின் வழியாக தொடர்ந்து வந்து இன்றைக்கு அதுதான் இச்செய்தி என்பதை காண்பித்திருக்கிறேன். ஸ்தாபனங்கள் தேவனுக்கு முன்பாக சாபக்கேடாக உள்ளன என்பதையும் காண்பித்தேன். வேதபூர்வமாகவும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் வாயிலாகவும் வரலாற்றின் மூலமாகவும் உரைக்கப்பட்ட செய்தியானது உங்கள் சிந்தையில் பதிந்திருக்கிறது என்றே நான் நம்புகிறேன். தேவன் தம்முடைய சபையை எப்போதுமே ஸ்தாபனமாக ஒருபோதும் ஆக்கியதில்லை. ரோமன் கத்தோலிக்க பரம்பரை குருக்களாட்சி முறைமைதான் ஸ்தாபன சபைகளின் தாயாக இருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க சபை அது ஸ்தாபனங்களின் தாயாக உள்ளது. எந்த ஒரு புராட்டஸ்டன்ட் குழுவிலும் எழுப்புதல் எப்பொழுதாவது ஏற்பட்டால் அது உடனே திரும்பிச் சென்று அதே காரியத்தை செய்தது. வேதமோ அவள் ஒரு வேசி என்றும் அவளிடத்திலிருந்து உண்டான சபைகளே அவளுக்கு குமாரத்திகள் என்றும் உரைத்துள்ளது. அவர்கள் வேசிகள் என்று அழைக்கப்படுவதால் அவர்கள் பெண்களாகத்தான் இருக்க வேண்டும். அங்கே அவள் இருக்கிறாள். எனவே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரும் கூட பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார் என்றே இதை கூறினார். எனவே நாம் யாவரும் அந்நாளில் மெத்தோடிஸ்டுகளே பேப்டிஸ்டுகளே நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்றார். என் சகோதரரே, என் சகோதரிகளே, நாம் தானே அந்த நாளிலே அந்த சிறுமந்தையாக எண்ணப்படுவோமாக. அவர் வந்து இப்பூமியை விட்டு எடுத்துக் கொள்வதற்கான அவ்வேளை வரையிலும் காத்திருக்கும் அந்த சிறுமந்தையை அங்கம் வகிக்கிறவர்களாக நாம் இருப்போமாக. எடுத்துக் கொள்ளப்படுதலானது உலகளாவியதாக இருக்கும். இரண்டு பேர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவரை நான் எடுத்துக் கொள்வேன். இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், நான் ஒருவரை எடுத்துக் கொள்வேன் என்றே அவர் கூறுகிறார். இது பூமியின் ஒரு பக்கத்தில் இரவாகவும் மறுபக்கத்தில் இது பகலாகவும் இருக்கும் என்பதை காட்டுகிறது அல்லவா? பாருங்கள், எனவே இரண்டு பேர் படுக்கையில் இருப்பார்கள், இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், அவர்களில் ஒருவரைத்தான் நான் எடுத்துக் கொள்வேன் என்று கூறுகிறார். பாருங்கள், நான் இன்று காலையில் கூறியது போல் இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் சாலையில் உங்கள் தாயோடு பேசிக் கொண்டு காரோட்டி சென்று கொண்டிருப்பீர்கள். நீங்கள் சுற்றுமுற்றும் பார்க்கையில் உங்கள் தாய் போய்விட்டிருப்பார்கள். நீங்கள் மேசையில் உட்கார்ந்து உங்கள் காப்பியை அருந்திக் கொண்டோ அல்லது காலை உணவை அல்லது ஏதோ ஒன்றை புசித்துக் கொண்டிருப்பீர்கள். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சுற்றுமுற்றும் பார்க்கையில் அப்பா அங்கே ஒருபோதும் இருக்க மாட்டார். அதுவே முற்றிலும் உண்மை. அது வருகிறது, ஆனால் எந்த வேளையில் சம்பவிக்கும் என்பதை அறியும். ஆனால் அதன் காரியம் என்ன? அது நடந்து முடிந்துவிட்டது என்றால் முடிந்ததுதான். அதன் பின்னர் வேறேதும் கிடையாது. அப்பொழுது உங்களால் அதை குறித்து ஒன்றுமே செய்ய முடியாது. அதை பற்றி நீண்ட காலமாக கேட்டு வந்திருக்கிறேன் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் உங்களுடைய கடைசி முறையாக நீங்கள் அதை குறித்து கேட்கப் போகிறீர்கள். அது உண்மையே, அது சம்பவிக்கத்தான் போகிறது. ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. நான் பிரசங்கித்து வந்திருக்கிற கடந்த 8 நாட்களாக அது எப்பொழுதாவது தவறி போயிருக்கிறதா? ஆனால் இங்கே இயேசு என்ன கூறியிருக்கிறாரோ அது வந்து நிறைவேறியே ஆக வேண்டும். சரியாக ஒவ்வொரு சபைக்காலத்திலும் அவ்வாறே நடந்திருக்கிறது. இந்த சபைக்காலமானது சரியாக இதற்குள் இருக்கிறது. அதன் சரியான வேளையில் அது இருந்து கொண்டிருக்கிறது. இன்று காலையில் கூட 10 கன்னியர் எதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள் என்பதை குறித்தும், நித்திரை செய்யும் புத்தி இல்லாத கன்னியரின் வேலையை குறித்தும் பார்ப்போம். வேதமானது கூறியது குறித்து நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அதாவது புத்தி இல்லாத நித்திரை செய்யும் கன்னியர், இதோ மணவாளர் வருகிறார், இதோ கர்த்தருடைய வருகை என்ற சட்டம் புறப்பட்டு சென்ற போது, வார்த்தையின் பிரசங்கத்திலும் நடந்த போது, அப்போது என்ன சம்பவித்தது? காலம் சமீபமாயிற்று, அணுகுண்டுகள் மற்றும் இன்னப்பெற ஆயத்தமாய் உள்ளன என்று பிரசங்கிமார்கள் தெருக்களில் ஓடிச் சென்று செய்தியை பிரசங்கிக்க துவங்கினார்கள். அவ்வாறு அவர்கள் செய்த உடனேயே நித்திரை செய்யும் புத்தி இல்லாத கன்னியராகிய பெரிய சபையானது, ஆ நல்லது, நாம் இத்தனை காலமாக பிரஸ்பிட்டரியனாகவே இருந்து வந்துவிட்டோம், நாம் இதை பற்றி ஆராய்ந்ததை கண்டுபிடிப்போம். உங்களுக்கு தெரியுமா, நமக்கு பரிசுத்தாவி தேவை என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்களோ இப்பொழுது அதை குறித்து துண்டு பிரதிகளை எழுதி வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் அதில் எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் என்று கூறினார்கள். இவர்களோ இல்லை, எங்களுக்கு போதுமான அளவே எங்களிடம் உள்ளது என்றனர். எனவே இன்றைக்கு ஸ்தாபனங்களாகிய பெரிய அருமையான சபைகள் செய்வதைப் போல் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வதற்காக ஜெபிக்கும்படி புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் எண்ணெய் வாங்க சென்ற போதோ மணவாளர் வந்துவிட்டார். எனவே அவர்கள் அதை இப்பொழுதே பெற்றுக்கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய சபைகள், ஸ்தாபனங்கள், ஸ்தாபனமாக்கப்பட்ட சபைகள், அதை குறித்து நடத்தும் பெரிய சர்வதேச கூட்டங்களில் நாம் பெந்தேகோஸ்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அதனிடம் திரும்பியாக வேண்டும். சபையில் தெய்வீக சுகமளித்தலில் வரத்தை பெற்றவர்கள் நமக்கு இருக்க வேண்டும். அந்நிய பாஷைகளில் பேசுகிறவர்கள் நமக்கு வேண்டும். அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் செய்கிறவர்கள் நமக்கு வேண்டும். நமது சபையில் இந்த அனைத்து ஆவிக்குரிய வரங்களும் நாம் பெற்றிருக்க வேண்டும். எனவே அதற்கான கூட்டங்களை நாம் ஆரம்பித்து அதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். அதற்காக ஆலோசனை குழுக்களை அமைத்து அதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவ்வாறு அவர்கள் அதை செய்ய புறப்பட்டு சென்றிருக்கிற பொழுது, அப்பொழுது வேளையில் தான் மணவாளர் வந்தார். வந்து விளக்கில் எண்ணெய் உள்ளவர்களை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார். புத்தி இல்லாத கன்னியர் திரும்பி வந்தபொழுது என்ன சம்பவித்தது? அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்திருக்கிற மகா உபத்திரவ காலமாகிய புறம்பான இருளிலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அந்த வேளையில் மணவாட்டியோ பரலோகத்தில் இருப்பாள். ஓ என்ன! அதன் பிறகு 3.5 ஆண்டுகளின் முடிவில் யோசேப்பை போல் அவர் வந்து தன்னை தனது சகோதரராக யூதர்களுக்கு தெரியப்படுத்துவார். அவர்கள் குடும்பம் குடும்பமாக பிரித்துக் கொண்டு அவருக்காக அழுது புலம்பி, இந்த காயங்கள் எங்கே உமக்கு ஏற்பட்டன என்று கேட்டு தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். அவர் தனது சகோதரர்களுக்கு தம்மை தெரியப்படுத்துவார். இப்பொழுது அவர் தன் சபைக்கு தன்னை அவர்கள் அறியும்படி செய்திட முயன்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களோ அவரை வெளியே தள்ளிவிட்டார்கள். அவரோ இன்னும் நின்று தட்டிக்கொண்டு, அங்கே இன்னும் யாராவது ஒருவர் உள்ளனரா? எனக்காக கதவை திறந்து என்னை உள்ளே வரவிட்டு உன்னோடு பேச விடும்படி செய்ய இன்னும் யாராவது ஒருவர் இருக்கிறாரா என்று கேட்கிறார். ஓ, நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அதை குறித்து மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, சுமார் 28 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய இருதயத்தில் அந்த தட்டுதலை நான் உணர்ந்தேன். அவர் உள்ளே வந்தார். அது முதற்கொண்டு நான் அவரோடு போஜனம் பண்ணிக் கொண்டும் அவர் என்னோடு போஜனம் பண்ணிக் கொண்டும் இருக்கிறார். நான் பெந்தேகோஸ்தையின் ஆசீர்வாதமான பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டேன். என்னுடைய பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஞானஸ்தானம் பெற்றது ஒரே முறைதான். நான் ஒரு சிறு பையனாக இருந்தபொழுது யாரும் என்னிடம் 3 தேவர்கள் உண்டு என்று சொல்ல முடியவில்லை. இல்லை, அப்போதகத்தை என்னிடம் யாரும் திணிக்க முடியாது. தேவன் எனப்பட்டவர் யார் என்பதை அறிந்திருக்கும் எவரிடமும் நீங்கள் அதை திணித்து விட முடியாது. அது உண்மை. எனவே நான் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்ட பொழுது ஒரு பாப்டிஸ்ட் பிரசங்கியார் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என விரும்புகிறேன் என்றே நான் கூறினேன். டாக்டர் ராய் இ டேவிஸ் என்பவர்தான் நான் வாலிபனாக இருந்தபொழுது எனக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தார். பார்த்தீர்களா, அதுதான் சரியானது. அதை நான் விசுவாசித்தேன், அதோடு நிலைத்திருந்தேன். அது சத்தியம் என்பதை நான் அறிவேன். அது தேவனுடைய நித்திய வார்த்தையாய் உள்ளது. அது உண்மை, அது உண்மையே. அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். நானும் அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அவர்களில் நானும் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நானோ மகிழ்ச்சியாயிருக்கிறேன். இந்த ஜனங்கள் கல்லாதவராயினும் உலக பிரகாரமான கீர்த்தி அற்றவராயினும் இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பெந்தேகோஸ்தையின் ஆசீர்வாதம் பெற்றனரே, இப்பொழுது அவர்கள் எத்திசையிலும் சென்று அவருடைய வல்லமை மாறாது என்று கூறுகிறார்கள். நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்கிறீர்களா? நீங்கள் மகிழ்ச்சியாயிருந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அவர்களில் நானும் ஒருவன், நான் அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். நீங்கள் அவருடையராகிவிட்டாலே அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா பாவத்திற்கும் மேலாக இருப்பீர்கள். வாரும் என் சகோதரரே, இந்த ஆசியை நாடுவே. அதுவும் இருதயத்தை பாவத்தின்றி சுத்திகரிக்குமே. அதுவும் சந்தோஷத்தின் மணியோசை ஒலித்திட துவங்க செய்யும். அதுவும் ஆத்மாவை அனலுள்ளதாக்குமே. ஓ, இப்பொழுது அது என் இருதயத்தில் கொழுந்துவிட்டு எரிகிறது. ஓ, அவர் நாமத்துக்கே மகிமை. நான் அவர்களில் ஒருவன் என்று கூட என்னால் முடிவு வந்ததால் நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஓ, அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன் தான், நான் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அல்லேலூயா. அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அவர்கள் மேல்விட்டரையில் கூடி வந்து எல்லோரும் அவருடைய நாமத்தில் ஜெபித்தனர். அவர்கள் பரிசுத்த ஆவியால் அபிஷேகிக்கப்பட்டனர். அப்பொழுது ஊழியத்திற்கான வல்லமை வந்தது. இப்பொழுது அந்நாளில் அவர் அவர்களுக்கு என்ன செய்தாரோ அதையே அவர் உங்களுக்காகவும் செய்வார். என்னால் கூற முடிந்ததற்கு நான் மிக மகிழ்ச்சியாயிருக்கிறேன். இப்பொழுது நாம் முன்னாலும் பின்னாலும் சுற்றும் கரங்களை கொடுக்குவோமாக. அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஓ, அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவர்களில் நீங்களும் ஒருவர் என்பதால் நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா? அது எனக்கு பிடிக்கும். சத்தம் போடுகிற கூட்டம், ஷோ ஷோ.
I say unto thee, repent, yea, repent and be converted, yea, that all your sins may be blotted out. The time of refreshing has now come from the presence of the Lord. Yea, I say unto thee, my people, hearken to the voice of my prophet that I have sent unto thee to declare unto thee this present truth. Yea, I say unto thee, be established in the present truth. Yea, this more sure word of prophecy, yea, that has come to thee from my word. I say unto thee, I will confirm this word into thee as the days go past, saith the Spirit of the Lord.
பிதாவே, எவ்வளவாய் அபாத்திரான எங்கள் மேல் உள்ள உம்முடைய நன்மைக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய செய்தியை இப்பொழுது நீர் உறுதிப்படுத்துவீர் என்பதை குறித்து நீர் வாக்குத்தம் செய்துள்ளீர் கர்த்தாவே. அதை பற்றி எண்ணி பார்க்கிறோம் தேவனே. உம்முடைய இரக்கங்கள் அவர்கள் மேல் தங்க வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். இங்கே யாராவது அவரை இரட்சகராக அறியாதிருந்தால், இப்பொழுதே நீங்கள் அவரை உங்கள் இருதயத்தில் இரட்சகராக கண்டுகொள்ள விரும்பினால், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எழுந்து நிற்பீர்களா? அவர் தாமே அங்கே இச்செய்தியை கூறுவதாக கூறினார். அவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு உறுதிப்படுத்த விரும்பினார். அவரை அறியாத யாராவது இங்கிருந்தால், இன்னும் அவரது ஆவியை பெறாமல் இங்கிருந்தால், அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
That one back there, would you just stand up to your feet, brother?
சரி, அதோ அங்கே பின்னால் ஒருவர். நீங்கள் எழுந்து நிற்பீர்களா சகோதரனே? அவர் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட விரும்புகிறார். அப்படித்தானே சகோதரனே? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இருக்கும் இடத்திலேயே நில்லுங்கள். பரிசுத்த ஆவியினால் நானும் அபிஷேகிக்கப்பட வேண்டும் என்று எழுந்து நின்று கூற விரும்புகிற இன்னும் யாராவது இருக்கிறீர்களா? சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. எழும்பி நில்லுங்கள். அப்படியே நின்று கொண்டிருங்கள். இன்னும் யாராவது இங்கு பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படி ஞானஸ்தானம் பண்ணப்பட விரும்பி அதற்காக எங்களுடைய ஜெபங்களில் நினைவு கூறப்பட இப்பொழுது விரும்புகிறீர்களா? பரிசுத்த ஆவியினால் நீங்கள் அபிஷேகிக்கப்பட விரும்புகிறீர்களா? நான் கூற வேண்டியதை கூறிடும் முன்னர் இன்னும் யாராவது எழுந்து நின்று சேர்த்துக் கொள்ளப்பட விரும்புகிறீர்களா? ஓ, அவருடைய மந்தையில் ஒருவராக எண்ணப்பட வாஞ்சிக்கிறீர்களா? நீங்கள் அதை செய்வீர்களா? கரைதிரையற்று விழித்திருந்து அவர் மீண்டும் வரும் காட்சியை காண காத்திருப்பீர். அவர் மீண்டும் வருகிறார். அவருடைய பகைவராக இருக்க விரும்புவீரா, அல்லது அவருடைய பிள்ளையாக இருக்க விரும்புவீரா? சினங்கொள்ளுகிற தேவன் அந்த காலையில் இயேசுவின் ரத்தத்தை தவிர வேறெதையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அவர் ஒருபொழுதும், அதாவது உங்களுடைய சபை அங்கத்துவம் அவருக்கு ஒன்றுமில்லை, இயேசுவின் ரத்தத்தை தவிர வேறெதையும் அவர் பாரா. அந்த ரத்த ஓட்டம் விலையேறப்பெற்றதாய் உள்ளது. அது என்னை உறைந்த மழையிலும் வெண்மையாக்குகிறது. இயேசுவின் ரத்தமே இல்லாமல் வேறே நதியை நான் அறியேன். இயேசுவின் ரத்தத்தினாலே இல்லாமல் வேறு எதனால் என்னுடைய பாவத்தை கழுவிட முடியும்? இயேசுவின் ரத்தத்தினாலே இல்லாமல் வேறு எது என்னை மீண்டும் முழுமையாக சுத்தமாக்கும்? ஓ, அந்த இரத்த ஓட்டம் விலையேறப்பட்டதாய் உள்ளது. அது என்னை உறைந்த மழையிலும் வெண்மையாக்குகிறது. இயேசுவின் ரத்தமே இல்லாமல் வேறே நதியை நான் அறியேனே. இயேசுவின் ரத்தமே இல்லாமல் வேறொன்றுமில்லை. இதுவே என்னுடைய எல்லா ரீதியுமாயிருக்கிறது. இயேசுவின் ரத்தமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை. வேறு யாராவது இருக்கிறார்களா? ஓ, விலையேற பெற்ற ஒன்றும் நினைக்காத சகோதரனே, சகோதரியே, இவ்வுலகானது மூழ்கிக்கொண்டிருக்கிறது. அது முடிந்து போய்விட்டது. பனியை போல இயேசுவின் ரத்தமே இல்லாமல் வேறே நதியை நான் அறியேனே. டெடி அவர்களே, நீங்கள் விரும்பினால் மெதுவாக இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே என்ற பாடலை இசையுங்கள். இப்பொழுது நண்பர்களே, நின்று கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தராகிய இயேசுவின் இனிமையை ஏற்றுக்கொள்ள முயன்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று உரைத்த அதே வேதாகமத்தில் அவர் எவ்வாறு வாக்குத்தத்தம் செய்தாரோ அதே விதமாக அவைகளை செய்து நிறைவேற்றினார். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று பேதுரு கூறினார். உங்கள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்பி நீங்கள் எழுந்து நின்றீர்கள். அவருடைய ஊழியக்காரர் என்ற முறையில் நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் உங்களுக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கொடுக்கும்படி நான் ஜெபிப்பேன். நீங்கள் இதை உங்கள் இதயத்தில் செய்வீர்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் உத்தமமாய் இருந்தால் நீங்கள் இந்த வாக்குறுதியை தேவனுக்கு இவ்வாறு செய்வீர்களா? அதாவது, தேவனே, இந்த நேரம் முதல் நிற்கின்ற நான், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை தேடிக்கொண்டிருக்கிற நான், நீர் என்னை பரிசுத்தாவியினால் நிரப்பும் வரையிலும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டும் காத்துக் கொண்டும் இருப்பேன். நீங்கள் உங்கள் கரத்தை உயர்த்தி காட்டி தேவனுக்கு இந்த வாக்குறுதியை அளிப்பீர்களா? பரிசுத்த ஆவியின் இனிமையினாலும் நன்மையினாலும் நீர் என்னை நிரப்பும் வரையில் நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பேன் என்று கூறுங்கள். நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் நான் இப்பொழுது உங்களுக்காக என்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்களுடைய பரலோக பிதாவே, அவர்கள் உம்முடைய சமூகத்தின் வெற்றி சின்னங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறபடியால் அவ்வார்த்தைகள் உண்மையானவை என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவைகள் பரிசுத்த ஆவியினால் அழைக்கப்பட்டவை என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவைகள் தேவனுடைய வார்த்தையாக
இருக்கின்றன.
அவர்கள் தங்களுக்கு நீர் தேவை என்பதையும் ஜெயங்கொள்ளுகிற வல்லமையை அளிக்கும் பரிசுத்தாவியின் இனிமை தங்கள் ஜீவியத்தில் தேவைப்படுகிறது என்றும் உறுதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவித்து காட்டுவதற்கான வல்லமையை அவர்கள் பெற்றுக் கொள்ளவும், சோதனைகளை ஜெயிக்கிறதற்கான வல்லமையை பெற்றுக் கொள்ளவும், உன்னதத்திலிருந்து வரும் பலத்தால் அவர்கள் தரிப்பிக்கப்படுவார்களாக. அவர்கள் மேல்வீட்டறையில் அவரது நாமத்தினால் ஜெபித்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டனர். ஊழியத்திற்கான வல்லமையோ வந்தது என்ற பாடலை சற்று முன்னர் நாங்கள் பாடியது போல, ஊழியத்திற்கான வல்லமை அவர்கள் மேல் வர வேண்டும். அதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். பிதாவே, உம்முடைய ஊழியக்காரன் என்ற முறையில் நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தினதை நீர் கண்டதினால் அவர்களோ உமக்கு ஒரு உறுதிமொழியை அளித்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் இனிமேல் ஓய மாட்டார்கள் என்றும், அவர்கள் கூறினதை தள்ளிவிட மாட்டார்கள் என்றும் வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தாவே, அவர்களுடைய ஜீவியத்தில் திருப்தியளிக்கும் பாகமான உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை நீர் அவர்களிடத்தில் நிரப்பும் வரை அவர்கள் ஜெபிப்பார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தாவே, அவர்கள் சார்பில் உம்முடைய ஊழியக்காரன் என்ற முறையில் நான் என்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். கர்த்தாவே, அது அவர்களுக்கு நேரிடுகிற வரையிலும் இந்த சபையை விட்டு அவர்கள் அகல வேண்டாம் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் வரையிலும் அவர்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இதை அளித்தருளும். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உலகத்தின் பாவத்தை போக்க நீர் மாம்சத்தில் வெளிப்பட்டீர். நீர் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து உன்னதத்திற்கு எழுந்தருளினீர். இன்றிரவிலோ நீர் எங்கள் நடுவே பரிசுத்த ஆவி என்ற பெயரோடு இங்கே இருக்கிறீர். பிதாவே, அவர்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் விலையேறப்பெற்ற கர்த்தராகிய நீர் உம்மை கொண்டே நிரப்பியருளும். அவர்கள் தாமே உம்முடைய ராஜ்யத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் இனி வரப்போகும் உலகத்திலும் இருக்கட்டும். ஒரு நாளிலே நீர் சாலையின் முடிவுக்கு வரும்பொழுது அது இன்றைய நாளாகவும் இருக்கக்கூடும். அது எப்பொழுது இருக்கும் என்பதை நாங்கள் அறியோம். ஆனால் கர்த்தாவே, எடுத்துக் கொள்ளப்படுதலில் போகிறவர்களுக்குள்ளே நானும் ஒருவனாக எண்ணப்படட்டும். எடுத்துக் கொள்ளப்படுதலில் போகிறவர்களுக்குள்ளே இவர்களும் காணப்படட்டும். தெய்வீக பிரசனத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட யாவரும் அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்களாமே. அவர்கள் யாவரும் எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்வார்களாக. இன்றவே இவர்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். பிதாவே, அவர்கள் இப்பொழுது உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். நான் அவர்களை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். இப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றிருந்து இந்த மக்கள் அருகே நின்று கொண்டிருக்கிற மற்றவர்கள் யாவரும் அவர்கள் மேல் உங்கள் கரங்களை வையுங்கள். இம்மானுவேலின் இரத்த குழாய்களில் இருந்து வந்த இரத்தத்தால் நிறைந்த ஒரு ஊற்று உண்டே. பாவிகள் அந்த இரத்த வெள்ளத்தில் மூழ்கி தங்களுடைய எல்லா பாவக்கரையையும் போக்குகின்றனர். தங்களுடைய எல்லா பாவக்கரைகளையும் போக்குகின்றனர். தங்களுடைய எல்லா பாவக்கரையும் போக்குகின்றனர். பாவிகள் அந்த இரத்த வெள்ளத்தில் மூழ்கி தங்களுடைய எல்லா பாவக்கரையையும் போக்குகின்றனர். மரித்துக் கொண்டிருக்கிற கள்ளனும் தன்னுடைய நாளில் அந்த ஊற்றை கண்டு கழிகூர்ந்தான். அவனைப் போல நானும் இடிவானவனாயிருந்தாலும் என் பாவங்கள் யாவையும் கழுவுகிறேன். என் பாவங்கள் யாவையும் கழுவுகிறேன். என் பாவங்கள் யாவையும் கழுவுகிறேன். பாவிகள் அந்த இரத்த வெள்ளத்தில் மூழ்கி என் பாவங்களையெல்லாம் போக்குகிறேன்.
Now, raise up your hands to God and just give Him praise. Say, thank you, Lord. I raise you my feet. I give you praise. I thank you for your
blessings. Now, raise up your hands to God and just give Him praise. கர்த்தாவே உமக்கு நன்றி. நான் எழுபிரின்று நான் உமக்கு துதி செலுத்துகிறேன். நான் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்முடைய நன்மைக்காகவும் எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று கூறுங்கள். கர்த்தாவே உமக்கு நன்றி. கர்த்தாவே உமக்கு நன்றி. அன்புள்ள தேவனே, நீர் கூறின வண்ணமாகவே உம்முடைய வாக்குத்தத்தை நீர் காத்து எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. நாங்களோ உமை விசுவாசிக்கிறோம். நீங்கள் சந்தோஷமா இருக்கவில்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். டெடி, இன்னும் ஒரு தடவை புரிந்து கொள்ள முடியாத அநேக ஜனங்களை நாம் கண்டறிகிறோம். இது எனக்கு பரலோகத்தை போல் உள்ளது என்ற பாடல். நாம் ஏன் மிகுந்த மகிழ்ச்சியாயும் விடுதலையாயும் இருக்கிறோம் என்பதையே அநேக ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதை நாம் கண்டறிகிறோம். நாம் யோர்தானை கடந்து கானானிலும் அழகிய தேசத்துடன் வந்துவிட்டோம். ஓ, இது எனக்கு பரலோகத்தை போல் உள்ளது. ஓ, இது எனக்கு பரலோகத்தை போல் உள்ளது. ஓ, இது எனக்கு பரலோகத்தை போல் உள்ளது. ஓ, நாம் யோர்தானை கடந்து அழகிய கானான் தேசத்தினுள் பிரவேசித்து விட்டோம். இது எனக்கு பரலோகத்தை போலே உள்ளது. ஓ, நான் மகிழ்ச்சி அடைகையில் நான் பாடி ஆர்ப்பரிப்பேன். நான் காண்பதை பிசாசு நம்பவில்லை, ஆனால் நான் ஆவியால் நிரப்பப்பட்டேன். அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அதுவே என்னோடு உள்ள காரியமாய் உள்ளது. ஓ, அதுதான் எனக்கு பரலோகம் போன்றுள்ளது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓ, இது எனக்கு பரலோகத்தை போல் உள்ளது. நான் யோர்தானை கடந்து அழகிய கானானுக்குள் பிரவேசித்து விட்டேன். இது எனக்கு பரலோகத்தை போலே உள்ளது. இது உங்களை சந்தோஷப்படுத்தவில்லையா? நல்லது. யாருடனாவது கரங்குலுக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். கர்த்தாவே, இது பரலோகத்தை போல் உள்ளது. துக்கமும் வேதனையும் கொண்ட பிள்ளையே, இயேசுவின் நாமத்தை உன்னோடு எடுத்துச் செல். அது உனக்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அளித்திடும். நீ போகும் இடமெல்லாம் அதை எடுத்துச் செல். விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமை! பூலோகத்தின் நம்பிக்கையும் பரலோகத்தின் மகிழ்ச்சியுமாமே. விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையானது! பூலோகத்தின் நம்பிக்கையும் பரலோகத்தின் மகிழ்ச்சியுமாமே. நம் யாத்திரை முடிவு பெறுகையில் நாம் இயேசுவின் நாமத்தில் அவர் பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குவோம். அவரை ராஜாஜி ராஜாவாக பரலோகத்தில் நாம் முடிசூட்டுவோம். விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையானது! பூலோகத்தின் நம்பிக்கையும் பரத்தின் மகிழ்ச்சிக்குமாமே. விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையானது! எவ்வளவு இனிமையானது! பூவின் நம்பிக்கையும் பரத்தின் மகிழ்ச்சியுமாமே. இப்பொழுது நம்முடைய தலைகளை தாழ்த்தி மெதுவாக எப்போதும் இயேசுவின் நாமத்தை ஒவ்வொரு கண்ணியிலிருந்தும் காக்கும் கேடயமாமே. சோதனைகள் உன்னை சுற்றி சூழ்ந்து கொள்கையில் அப்பரிசுத்த நாமத்தை ஜபத்தில் உச்சரி. விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையானது!